Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare पतितराणि शृणाय मे मे अस्मद्गुरो भगवतोऽस्य सयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रभव्ये बुधं शरश्च महदाह्वय पत्तनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाः भक्तान्धिरेणुपरदालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनि प्रणवोऽस्मिनित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् भेदम् कंसचानूरमर्दनम् जन्माद्यस्य यथोन्नयात् इतरपश्चात्तेष्वभिज्ञः स्वराट् ते मे ब्रह्महृदाय आदिकभये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारि मृधाम् यथा विनिमयो यत्र प्रसर्गो मृषाम् धाम्नात्वेन सदा निरस्तसुहकम् सत्यम् परम् धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सदाम् वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवधम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परमेश्वरः तद्भ्योरुद्यवरुद्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिर्दक्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् सुखमुखात् अमृतघ्रमसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहो रसिता यम् प्रव्रजन्तमनुदेदमपेदकृत्यम् द्वैपायनो विरहदातर आजुवाः पुत्रेति तन्मयतया करवो अभिनेदुष्टम् सर्वभूतहृदयम् मुनिमानतोऽस्मि यत्त्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिदिशतम् समोन्धम् संकारिणाम् करुणया आह पुराणगुह्यम् तम् व्यासूनुम् उपयामि गुरुम् मुनीनाम् नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यापम् ततो जयमुदीरयेत् नाम सङ्कीर्तनम् यस्य प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्तुप्तिः स्वाधीनपतिकाम् श्रुतिम् पूमण्णुमाधुम् पुरुन्दीयमार्भम् पुगळ्मलिङ्ग पामण्णुमारम् अडिपलिङ्गिङ्गम् पल्कलयोर्ताम्मण्णवन्दै रामानुजम् चरणारविन्दम् नाम्मण्णिवाय नञ्जे सल्लुवम् अवन्नामङ्गले उपवीधिनम् ऊर्ध्वपुंसवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणाघतसात्तवाहनै देशिकया शेखरिणाम् पतिम् व्यतीनाम् कारै करुणैः रामानुसाय कलरत्तिम् आरे अरिभवत्म् अरुणिम् तन्नै
എന്നതാണ് വാക്യം. രാമാനുജ ഉത്കണ്ഠാദിയുടെ ഒമ്പതക തിരുവരംഗ അമുദനാർ ചെറുതാർ കാടേ കരുണൈ രാമാനുജ. സ്വാമി വിവേകാനന്ദർ സ്പിരിച്വൽ ജയന്റ്സ് ഓഫ് ഇന്ത്യ എന്ന തലത്തില് ചിക്കാഗോയില് പേശിനാർ പേശുമ്പോഴും ചെറുതാർ രാമാനുജരുടെ അന്തി എത്തിപ്പെട്ടതിന് കേട്ട അത് ഉലകത്തെ കാരണം തിരിച്ചു മുടിച്ചിട്ട് അവള് വരുത്താണത് കാരേ കരുണൈ രാമാനുജ. സാധാരണ ഒവർ വാർത്തയ്ക്കും അർത്ഥം തേടും, കാരുണ്യം എന്ന് അവയൊരു അർത്ഥം തേടിയിരുന്ന ഒരുവേള കാരുണ്യം ഒരു വാർത്തയ്ക്ക് രൂപം കൊടുക്കുന്ന മാമ്പഴം ഒരു രൂപം എടുക്കും, പലാപ്പഴം ഒരു രൂപം എടുക്ക്, മാട് അപ്പിങ്ങ രൂപം എടുക്കും. അങ്ങനെ മാറി കാരുണ്യത്തിന് ഒരു രൂപം എഴുതാൻ നന്നായിരിക്കും ഇല്ലയാ. കാരുണ്യത്തിന് ഒരു രൂപം കൊടുക്കുന്ന അതുതാണ് സ്വാമി രാമാനുജനം. കാരുണ്യത്തെ പ്രത്യക്ഷമാ പാക്കണം അപ്പിങ്ങ സ്വാമി രാമാനുജന പാത്ത അതുതാണ് കരുണ. കാരേ കരുണൈ രാമാനുജ ആശ്ചര്യമാണ്. കരുണാമൂർത്തിയാണ് രാമാനുജ അഭിമുഖം തിരുവരംഗത്ത് അമുധന ആശ്ചര്യമാ രാമാനുജ നൂറ്റാണ്ടാവിലെ എമ്പരുമാനാരെ പറ്റി ചൊല്ലുന്നത് അത്ര വിശേഷമുണ്ട് സ്വാമി രാമാനുജ. അതാവത് 108 ഗിരിയദേശ പെരുമാളും രാമാനുജടത്തിലെ പ്രിയം കൊണ്ടിരുന്ന അവളെ വിശേഷം മനുഷ്യരുടെ പെരുമാളിടത്തിലെ പ്രിയത്തോടെ ഇരുന്ന പെരുമാളെ പ്രിയത്തോടെ ഇരുന്നത് യതിരാജൻ സ്വാമി രാമാനുജടത്തിൽ. ഒരു സന്ദർഭത്തില് സ്വാമി രാമാനുജ തിരുക്കുറുംകുടി പോരാ ഇങ്ങനെയോ അണ്ണൈ കാളെണ്ണൈ മുടിവത് നീ നങ്ങൾ പോലെ തിരുക്കുറുംകുടി നമ്പിയൈ നാൻ കണ്ടതിൻ തങ്കിനോടും നേനിയോടും താമരയിൽ കണ്ടളോടും തെങ്കണിവായ് ഒഞ്ചിനോടും ചെൽകിന്തതി നെഞ്ചമേന്ന് സ്വാമി നമ്മാൾ പരാമുഖ നായികയായിരുന്നു പഴമ്പടിയാണ് പാച്ചിരുന്നത്. തിരുക്കുറുംകുടി നമ്പിയെ പോയി പാട്ടുകൾ അന്ധവർദ്ധിയെ സ്വാമി നമ്മാർക്ക് എന്നോ പണ്ടതാണ് എന്തൊരാളെയും പിടിക്കളയാ നമ്പി 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 പറഞ്ഞാണ് തിരക്ക് സുന്ദര പരിപൂർണ നമ്പിരായ. എന്നിട്ടും തിരുക്കുറുംകുടി പക്കത്തിൽ പോയി പാട്ടെന്നാ അത് അന്ത സംബന്ധപ്പെട്ടതാണ് അത് ഊരിൽ എടുത്തതാ പക്കത്തെ ഗ്രാമങ്ങളിൽ എടുത്തതാൾക്കെല്ലാം ആൺ കുറന്ന് പറഞ്ഞിരുന്ന കത്തായ അവർക്ക് സുന്ദര പരിപൂർണ നമ്പി ഒരു പേര് ഒരു അഴകിയ നമ്പിയും പേര് ഇന്നിട്ട് അത് ബ്രാഹ്മണ അബ്രാഹ്മണന്റെ എല്ലാവരുമേ അല്ല നമ്പിയും ഒരു പേര് വെച്ചിട്ടുണ്ട്. അവളെ ദൂരം അന്ന് നമ്പീനെടുത്ത വാളക്കൊരു പ്രിയം ജാസ്തി സുന്ദര പരിപൂർണ നമ്പി ആ ശരിയായ അർത്ഥം ഇവിടെ മിസ്റ്റർ യൂണിവേഴ്സിന് അർത്ഥം എന്നിക്കുന്നേ ഭഗവാൻ വന്ന് നിരന്തരമായ സുന്ദരം ഭുവന സുന്ദരം അന്ത സുന്ദര പരിപൂർണ നമ്പിയെ പാത്തവരെ ഇവർക്ക് എന്നമോ പണ്ടതാ സഞ്ചി ചക്രം കൺകൾ അതുക്കപ്പുറം ചെങ്കണിവായ പാത്താണ് മനസ്സ് അതോട് പ്രീഡിച്ച് ചെങ്കണിവായ് എന്തിനോടും ചെൽ ജിൻറി എൻ നെഞ്ചമേ അപ്പൊ നമ്മളുടെ കുളമ്പടിയാണ് തിരുക്കുറുംകുടി നമ്പി. അന്ന് തിരുക്കുറുംകുടി നമ്പിയെ സേവിക്കുന്നതിന് ഒരു സ്വാമി രാമാനുജർ ശിഷ്യക്കൂട്ടകളുടെ ദോഷിയോടെ പോണം അവരെ ഗമ്മനിരുന്ന അവരെ യജമാരി എന്ത പശ്ചിമാമലൈ ഭോർഗീ ചിന്താമരക് കണികൾ ചിന്താമരക് കണികളാണ് പാട്ടിലേ എടുക്കണം. ഒവ്വൊരു മൂർത്തിക്കും ഒരാളെടുക്കുന്നുണ്ട് ചിന്താരാജ് ചിന്തല പരിപൂർണ നമ്പിയോട് അവർ ശ്രീരംഗം രംഗരാജൻ ഒരാളാക്ക് കാഞ്ചിപുരം വരദരാജൻ ഒരാളാക്ക് തിരുമലയിൽ ശ്രീനിവാസൻ ഒരാളാക്ക് ഇത് അഴകില്ല എല്ലാമേ അഴകാണ് ഒവ്വൊണ്ടത്തിക്കും ഒരാൾ തിരുക്കുടന്റെ ആറാം മുതൽ ഉദ്യാനത്തായി അവൻ ഒരാളാണ് നവതിരുപ്പതിയുടെ വൈക്തമാണിത് തിരുക്കോളൂർ മുതലകളിയാളുടെ അവതാരം വന്ന വൈക്തമാണിത് അവരൊരാളെ പഠിച്ചിട്ട് ഒരാളാണ് അന്ന മാറിയ സുന്ദര പരിപൂർണ നമ്പി അഴകളെ മയങ്കി അവർ എതിരാതിർ പ്രാസംഗിക്ക അപ്പ സുന്ദര പരിപൂർണ നമ്പി രാമാനുജ എനക്കൊരു സന്ദേഹം അവരില്ല എതിരാജൻ ദേവരി സാധിക്കലാം അപ്പിന്നാണ് നാനും രാമാവതാരം എടുത്തേ കൃഷ്ണാവതാരം എടുത്തേ പെരുസാ ഒന്ന് എനിക്ക് കൂട്ടം ചേർന്നടാ രാമാനുജ രാമാവതാരം എടുത്ത യാരോ അയോധ്യാനിരുന്ന ജനങ്ങൾ എന്ന ദൈവമായിട്ടുണ്ട് എന്റെ കുറഞ്ഞ കൊല്ലാം എന്റെ ദൈവമായ എത്തേണ്ടത് അപ്പൊ കൂടെ വാലി ഏറ്റുകളേപ്പാ അറക്കർ കൂട്ടത്തിന് ഒരേ ഒരു വിഭീഷണൻ എന്നെ ഏറ്റ സൂർപ്പണക രാവണൻ കുംഭകരണ ഏറ്റുകളെ അതേമാതിരി കൃഷ്ണാവതാരം എടുത്ത അയോന്തിനില്ലാതെ ആയുഗുണം എന്നെ ദൈവമായ ഏറ്റേണ്ടത് ഏതോ ഒരു കുഞ്ചി തേടി പഞ്ചപാണ്ഡവർ ദ്രോപതി പഞ്ചപഞ്ചുണ്ടാ നിറയെ പേരെന്നെ ഏറ്റുകളേപ്പാ നാ പൊയ് എന്ന് ആ സ്ത്രീയോടെ പിന്നാ ചൊല്ലിട്ടാ எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா கூட்டம் சேர்க்க முடியல ஆனா நீ இருக்கிறது கலியுகம் கலியுகத்தை எப்படி எவ்வளவு பெரிய கூட்டம் சேர்த்தா பெரிய கோஷ்டியை சேர்த்திருக்கியே எப்படி ஒன்னாலும் முடிஞ்சதுன்னு பெருமாள் எதிராசனை பார்த்து கேட்கிறாரா உடனே சுவாமி ராமானுஜர் கைகட்டி வாய் வெட்டி சொன்னார், கையை கூப்பிண்டு, தேவரி ஸ்வயம் பிரபிரமனா இருந்தாலும் கூட கேட்கிற முறைப்படி கேட்டா சொல்ற முறைப்படி சொல்லுவோம் அப்படின்னா. ஏன்னா இது இந்த ஆச்சாரியனுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். ஆச்சாரியனுக்கு உபதேசம் பண்ண பொழுது யார் கேட்கிற முறைப்படி கேட்கிறாளோ அவளுக்கு மட்டும் உபதேசம் பண்ணணும், மற்றவாளுக்கு உபதேசம் பண்ணப்படாதுன்னு விதி. இது தேவரிக்கும் தெரிஞ்சிருக்கும். பகவத்கீதையில தேவரியே அர்ஜுன கிட்ட சொல்றது, சொத்தை இல்லாதவனுக்கு சொல்லாத, ருச்சி இல்லாதவனுக்கு சொல்லாத, என்னிடத்துல அசுனை இருக்கிறவனுக்கு சொல்லாதுன்னு சொல்லியிருக்க. அதனால நீர் வேணா உண்மை சாஸ்திர விதியம் நீர்லாம் நாங்க மீறப்படாது. அதனால தெரிஞ்சுக்கணும்னா கேட்கிற முறைப்படி கேட்டா சொல்ற முறைப்படி சொல்லுவோம் அப்படின்றார். உடனே திருக்கோவங்குடி நம்பி ஒரு ரத்தாயமான சிம்ஹாசனத்தை போட்டு எதிராஜர் தேவரி அமர்ந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கைகட்டி வாய்ப்பட்டு அடியேன் தாசன் தேவரி உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். பகவானுக்கு ரொம்ப நாளா ஒரு குறை இருந்துதான், சுந்தர பரிபூர்ண நம்பிக்கை பெருமாளுக்கு ஒரு குறை. பத்ரிகாசிரமத்துல நாராயணா இருந்து நரனுக்கு உபதேசம் பண்ணிருக்கான். உபதேசம் பண்றது எப்படி? பெருமாளுக்கு நன்னா கீதாச்சாரியனா இருந்து அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணிருக்கான். உபதேசம் வாங்கிட்டா எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆசையம் எல்லாரையும் கட்டுப்படுத்திய பழக்கப்பட்ட ஒரு வஸ்துவுக்கு தாசானுதாசனா இருக்கணும்னு ஒரு ஆசையம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆச்சாரம் கிடைக்கணும் பெருமாளுக்கு. துவாபரயுகம் கணேசன் நிறைய பேர் இருந்தா, நிறைய பேர் இருந்தா, சிவன் நாதமணிகள் சுவாமியாளர் வந்தார், மணக்கால் நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், பெரிய நம்பிகள், திருக்கோசியமே பெரிய கூட்டம் உண்டு, திருக்கட்சி நம்பிகள், இவெல்லாம் மனுஷாளுக்கு ஆச்சாரியனா இருந்தாராம். இவர பரமநாதத்துக்கு தனக்கு ஒரு ஆச்சாரியம் தேவன் பார்த்தாராம். எதிநாதன பார்த்து இவர் தன்னுடைய ஆச்சாரியம் தோண்டிவிடுதான். பெருமாளுக்கே எதிநாதன் ஆச்சாரியம் தான், தத்தா எடுக்கிறார் யார் ஆச்சாரியம். மாயைக்கு அதிபதிக்கே ராமானுஜன் ஆச்சாரியம்னா மாயையில மாதிரி நடக்கிற அதாஜீவர்களுக்கு எதிராஜனத்தை அவர் கதி கிடையாது. அதனால தேவரை சாதிக்கணும் அப்படின்னு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கைகட்டி வாய்ப்புக்கு நின்னான். அங்க நாராயணா இருந்து நரனுக்கு உபதேசம் பண்ணான். பத்ரிகாசிரமத்துல இங்க நரனாகிய ராமானுஜனிடத்துல இருந்து நாராயண உபதேசம் வாங்கிக்கணும்னு கைகட்டி வாய்ப்புக்கு அடியே தாசானுதாசன் அப்படின்னு நின்னான். உடனே எதிராஜர் அந்த ரத்னாயமான சிம்ஹாசன சொத்து அப்படி கண்ண வச்சிருந்தார். சிம்ஹாசனத்துல தன்னுடைய மானசீக குரு அமல வந்தார். தன்னுடைய நேரடியான குரு பெரிய நம்பிகளும் இருக்கிறதா பாவிச்சிருந்தார். பெருமானுடைய வலது காதல ஜோட அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ண, ஓம் நமோ நாராயணா உபதேசம் பண்ணிட்டு பெருமாளுக்கு சொன்னார். இது ஏன் ஜெபிச்சிருந்தோ கூட்டம் தானா செய்யணும். ஆ பெருமாளுக்கே ஏதான அவசியம்னா அவர் திருநாமத்தை ஜெபிச்சாத்தான் காரியம் நடக்கும். கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தம். அதை ஸ்வயம் திருக்குறுங்குடி நம்பியாகவே இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு கூட்டம் சேர்க்கணும், அவருக்கு நிறைய பேர் வந்து பார்க்கணும் அப்படின்னா சேவாரத்துகள் வேணா, சேவாரத்துகள் நிறைய வந்தாதானே பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம். சேவாரத்துகள் வந்து அனுகிரகம் பண்ணாதானே பகவானுடைய முகம் பூரிப்பா இருக்கும். பெருமாள் நல்ல பலமுடையவரா இருந்தாலும் சேவாரத்துகள் வரணுமா? இங்கே யாரோ ஒருத்தர் நல்ல தியான தர்ம குறைவல்லதான் இருக்கான் அப்படின்னா வந்து வாங்கிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாரும் கர்ணனை கொண்டாடணும். ஆனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாங்கிக்கிறதுக்கு அத்தனை கூட்டம் இருந்ததுனால கர்ணனுக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்க ஒழிய கர்ணனுக்கு வந்து பெரிய ஒரு மரியாதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால சேவாசிரியர் வந்தாதானே பெருமாளுக்கு மரியாதை. ஸ்ரீரங்கம் ரங்கராஜனை கொண்டாடணும்னா அப்படின் மறுப்பாடின பெருமாள் ஆழ்வாரத்தை அத்தனை பேரும் கொண்டாடிவிடுவாங்க, அதனால ஒரு மரியாதை. மலூர் கிருஷ்ணனை கொண்டாடுவோம் அப்படின்னா புரந்தரதாசர் கொண்டாடின மூர்த்தி, அதனால இப்படி பண்டையநாதனை கொண்டாடுறோம் அப்படின்னா அது கூட்டம் தனி கூட்டம், அது தனி கூட்டம், பக்த விஜய கூட்டமே தனி, அதனாலதான் பாண்டவர்களுக்கு மரியாதை. அந்த மாதிரி பகவானுக்கு நல்லது நடக்கணும், பகவானுக்கு நிறைய சேவார்த்திகள் வரணும்னா அவனே கூட ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு அஷ்டாட்சரத்தை தரிக்கணும்னு எதிராக உபதேசம் பண்ணிட்டார். இன்னைக்கும் அந்த சிம்ஹாசனம் இருக்கு திருக்குறுங்குடி கோவில்ல, நம்பிராய சன்னிதியிலேயே சுந்தர பரிபூர்ண நம்பி எதிராக கொடுத்த சிம்ஹாசனம் இருக்கு. பகவானுக்கு உபதேசம் பண்ணாரா ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு அந்த திருக்குறுங்குடி நம்பிராயருக்கு ஒரு திருநாமம் உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு இவன் தாசானுதாரனால ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி ஒரு திருநாமத்தை சுவாமி ராமானுஜன் இந்த பெருமாளுக்கு கொடுத்தார். அத்தனை விசேஷம் எதிராசன் ராமானுஜன். அதாவது பெருமாளே ஆனாலும் கூட பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் கதி. அவர் சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம், பகவன் நாமம் தான் கதி நமக்கு. வேற எதுவும் கிடையாது. பாகவதம் முழுக்க முழுக்க பார்த்தோம்னா பகவான் நாம சங்கீர்த்தனத்துடைய ரகசியங்கள், யார் யார் என்னென்ன நாமத்தை ஜபிச்சா, யார் யாருக்கு என்னென்ன பிரயோஜனம் கிடைச்சது, எப்படி எல்லாம் நாமத்தை வந்து ஜபிக்கலாம், இதை விஸ்தாரமா சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கேன், பத்து நாளா குளிக்கல, நான் நாமத்தை ஜபிக்கலாமா, எனக்கு நல்ல சம்ஸ்காரம் இல்லை, நான் நாமத்தை ஜபிக்கலாமா, நான் நிறைய பாவம் பண்ணி தொலைச்சுட்டேன், இப்பதான் புத்தி வந்திருக்கு, இனிமேல் நாமத்தை ஜபிக்கலாமா, அதுக்கேதான நியமங்கள் உண்டா, அது இப்படித்தான் பண்ணணும், இதாதான் பண்ணணும், இந்த சமயத்தை தான் பண்ணணும், இந்த திசையை நோக்கி தான் பண்ணணும், காப்பல ஆறு வேண்டி ஏழு இந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த மாதிரிதான் பண்ணணும், நிறைய கேள்வி கேட்கணும் இல்லையா, நாம ஜபிக்கிட்ட எப்படி ஜபிக்கலாம் ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா, அந்த கேள்விக்கான விஸ்தாரமான வியாக்யானம் தான் ஸ்ரீமத் பாகவதம். விதவிதமா சொல்றா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஜபிக்கலாம் சொன்னா வேற யாராவது ஒரு சந்தேகத்தை கேட்கும், அதனாலேயே மிருக ஜாதி, பக்ஷி ஜாதி, மனுஷ ஜாதி, பிராமண ஜாதி, அப்ராமண ஜாதி, பாபி ஜாதி, ராட்டு ஜாதி, அரக்க ஜாதி, ஸ்திரீ ஜாதி, புருஷ ஜாதி, சின்ன குழந்தை, வயசானவா, ராஜ்ய பரிபாலனம் பண்றவா, அடிமையா இருக்கிறவா, வேலைக்காராளா இருக்கிறவா, இப்படி எல்லாரத்தையும் சொல்லி ஒவ்வொருத்தரும் விதவிதமான நாமத்தை ஜெபிச்சார்கள், பகவத் தியானத்தை ஆரம்பிச்சார்கள். இதை சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். நாம சங்கீர்த்தனம் தான் சிரேஷ்டம், இதை நிரூபணம் பண்றதுக்காக தான் ஸ்ரீமத் பாகவதம். நாம சங்கீர்த்தனத்துக்கு தேச கால வர்த்தமான நியமங்கள் எதுவும் கிடையாது. ஆட்டுக்கு தீட்டா இருந்தாலும் சொல்லலாம், விருத்தி தீட்டு சய தீட்டு நாம சங்கீர்த்தது கிடையாது. பழுத்தேக்கிட்டுனா சொல்லணும்னு கிடையாது, ஏன்னா பழுத்தேக்கிற வரைக்கும் இருப்போம்னு கேரண்டி கிடையாது. முதல் அது என்ன ஞாபகத்துக்கு வந்து நான் பழுத்தேக்கிட்டு குளிச்சுட்டுதான் சொல்லணும், அது வரைக்கும் இருக்க போறேன் கேரண்டி கிடையாது. பல் தேக்கும் பொழுதோ என்ன காரியம் பண்ணாலும் மலமூத்த விசர்ஜனம் பண்ணும் பொழுது கூட நாம சங்கீர்த்தனத்தை ஜபிக்கும். இதுதான் சொல்றா தெரியலாம், மலமூத்த விசர்ஜனம் ஜபிக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணும், நாம சங்கீர்த்தனம் பவித்திரமாச்சே ஜபிக்கலாமோ, ஜபிக்கலாம், தப்பே கிடையாது. யஜ்யோபவீதம் பரம பவித்திரமானது, மாந்தரியம் பரம பவித்திரமானது, மலமூத்த விசர்ஜனம் போகும்போது கை கட்டிட்டா போடும் ஒண்ணும் இல்லை, போட்டு தானே போடும், ஏன்னா எதனாலையும் இதற்கு அபவித்திரம்னு ஒண்ணு சம்பதிக்காது. அதுபோல நாம சங்கீர்த்தனத்துக்கு அபவித்திரம்னு ஒண்ணு கிடையாது. தங்கத்தை சாக்கடையில போட்டாலும் தங்கம் தான், அது சாணியில விழுந்தாலும் தங்கம் தான், அது சேத்துல விழுந்தாலும் தங்கம் தான், பாலில போட்டாலும் தங்கம் தான், கையில போட்டாலும் தங்கம் தான், எங்க வச்சாலும் தங்கத்துடைய ஸ்வரூபமும் ஸ்வபாவமும் மாறும். ஏதாவது கடையில போய் இந்த தங்கம் சாக்கடையில விழுந்துருச்சு, எனக்கு இது பிடிக்கல, அதனால இது விற்க போறேன், விலை குறைச்சிருக்கியா, எப்படி விலை அதிகமா கொடுக்க சொல்லுவான், தங்க சாக்கிரதை விழுந்ததெல்லாம் முக்கியம் இல்லை, தங்கம் நல்லா இருந்தாலும் விலை கொடுக்கும், இது சாக்கிரதை விழுந்த தங்கம் இதுக்கு விலை குறைச்சுதான் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நாம சங்கீர்த்தனமானது பரம பவித்திரமானது, அதுக்கு எந்த விதமான நியமங்களும் கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்துல நஞ்சியர்னு ஒரு மகாத்மா, அவருடைய ஆச்சாரியன் சுவாமி பராசர பட்டத்துல கேட்கிற, நாம சங்கீர்த்தனம் திரிப்பதற்கு நியமங்கள் ஏதேனும் உண்டோ அப்படின்னா, இந்த கேள்வியே அழகா இருக்கும். வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியங்களோ சிஷ்யாலோ கேட்கிற கேள்வியே ஒரு மதுரமயமா இருக்கு. நாம சங்கீர்த்தம் ஜெயிப்பதற்கு நியமங்கள் ஏதேனும் உண்டோ அப்படின்னு அந்த துவனியே அழகா இருக்கு. உடனே சுவாமி பராசர பட்டர் அழகா திருந்த எதிரி கேள்வி தெரியவாரெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கேள்விக்கு நேரடியா பதில் சொல்ல மாட்டான், நம்ம கேட்ட கேள்விக்கு ஒரு எதிர் கேள்வி கேட்போம், அதுல ஒரு பதில் கிடைச்சிடும், ரொம்ப அழகா இருக்கும். சுவாமி பராசர பட்டர் எதிர் கேள்வி போட்டா, கங்கையில் குளிக்க போகிறவனுக்கு கூபத்தில் குளித்து போக வேண்டிய அவசியம் உண்டோ அப்படின்ட்டாரு. அழகு பாருங்க, அந்த ரசம், அதாவது பக்தின்றது ரசமயமானது, அதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய லட்சணம். மறைச்சி பக்தி கிடையாது, பெருமை ஞானம் வைராக்கியமே கிடையாது, பக்தின்றது ரசஸ்வரூபமானது. பகவத் அனுபவம் ஆச்சாரிய அனுகிரகம்னா ரசமயமானது, அதாவது பார்த்தோம்னா ஹிந்து தர்மமே சுவாரஸ்யமானது, ரொம்ப சுவாரஸ்யம். நம்ம தர்மம் தெரியாதுனால மதம் சொல்லப்படாது, நம்ம தர்மம் சனாதன தர்மம், இதுதான் புராண இதிகாசங்கள் வேதங்கள் எல்லாம் காண கிடைக்க, சனாதன தர்மம் அதாவது பழமையான தர்மம். தர்மம்னு சொல்லியாச்சுன்னா எல்லாருக்கும் போதும், இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்காக ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி பண்ணது, இது எப்பவும் சாஸ்வதமா இருக்கு. அதாவது கிராவிட்டி ஃபோர்ஸ் மாதிரி, புவியீர்ப்பு விசை மாதிரி, நம்ம அத்தனை பேரை விட்டு துவச்சாலும் அது பாடு இருக்கும், அத்தனை பேரை கண்டுக்கலாம் அது பாடு இருக்கும். அந்த மாதிரி சனாதன தர்மத்துக்கு ஒரு நாளும் க்ஷீணம் கிடையாது, க்ஷயம் கிடையவே கிடையாது, விருத்தி 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 ஒண்ணுதான் சனாதன தர்மத்துடைய பலம். தர்மம் ரொம்ப அழகா சொல்றோம், தர்மம்னால எல்லாருக்கும் பொருள், நம்மளா பேசுற அத ஃபாரஸ்ட் நம்மள பாக்கலாம். எதுவுமே துக்ககரமான ஒரு பண்டிகை நமக்கு கிடையவே கிடையாது. மற்ற மதங்கள்லாம் அடிச்சுட்டு அழுதாயுதம் நமக்கு அப்படி கிடையவே கிடையாது. பிரார்த்தம் கூட விசேஷமா தான் இருக்கு, புரத்தியானம் கூட அது ரொம்ப அழகா தான் இருக்கு. அதுல கூட ஒரு மங்களகரமா இருக்கு, தெய்வீகமா இருக்கு. எதுலையுமே வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. தீபாவளியா எதுவுமே எதுவான இருக்கு, எதுலையுமே சோகமே கிடையாது. மனுஷர்களுக்கு ஆனந்தம் தான், சோகம் தானா வந்துடுறது. பிராரம்பத்துல சரீரத்தோட ஒட்டிட்டு வந்து தொடர்ச்சுடுறது. ஆனந்தம் விருத்தியாகிறதுதான் கஷ்டமா இருக்கு. அதுக்காகதான் நம்ம தர்மத்தை மட்டும்தான் அப்படி, மற்ற தர்மங்கள்லாம் அப்படி, மற்ற மதங்கள்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப அழகு சுவாரஸ்யம், எல்லாத்தையும் சுவாரஸ்யமா அனுபவிக்கிறது ஸ்ரீ விஷ்ணு சம்பிரதாயம். சுவாரஸ்யம் அதாவது எல்லாத்துலயும் பகவத் அனுபவம். எல்லாரும் சாதாரண பாயசம் அப்படின்னு திருக்கண்ணமுது அப்படின்னு அது கண்ணனுக்கு அமுது பண்ணிட்டா அது கண்ணனுடைய அமுது அவ்வளவுதான். எல்லாமே கண்ணன் சம்பந்தப்பட்ட பகவத் அனுபவமாக ஏற்றுகிறோம். நுண்கோறு பருகும் நீர் சின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அதாவது தெய்வத்தை வாழ்க்கையோடு அனுபவிக்கிறது, வாழ்க்கையுடைய சக்கரவிதமான விஷயங்களையும் நிகழ்ச்சிகளையும் தெய்வத்தை அனுபவிக்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயம். எல்லாத்தையும் தெய்வத்தை அனுபவிக்கிறது. சாப்பிட்றியா பகவன் அவ்வளவுதான். பிரம்மா பரம் பிரம்மாதிகி பிரம்மாத்மம் பிரம்மணாவதம் பிரம்மைவதே மேகந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா பிரத்யக்ஷ பிரம்மம். உண்ணும் தோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை இதெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தை சுவாமி அம்மாள் அவர் சிவாய். உண்ணும் தோறு பருகும் நீர் கூட கண்ணன் ஆக முடியுமான? ஆமா, சமயத்துல உடம்புக்கு எப்ப நீர் கத்து தேவைப்படுறதோ அப்பதான் தாகம் வரும். எல்லா சமயத்தையும் தாகம் எடுக்காது. நீர் கத்து வரும்பொழுது தாகம் எடுக்கும். தேவையான ஜலம் உடம்புகளை சேர்ந்த உடனே தானாவே தாகம் அடைஞ்சு போயிடும். அதுதான் ரகசியம். சமயத்தை அரட்டம்ல குடிக்கும், சமயத்துல ஒரு டம்ளர், சமயத்துல ஒரு கொம்பு நிறைய ஜலம் சாப்பிடுவோம். எவ்வளவு ஜலம் தேவையோ அது வரைக்கும் தாகம் இருக்கு. அப்புறம் அடைஞ்ச தாகம், அந்த ஜலம் பிரத்யக்ஷம் பிரம்மமா இருந்தாதானே தாகத்தை தணிக்கும். இல்லாட்டி முடியாது. அதனால சுவாமி பிரம்மாவது வாசலா உண்ணும் தோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அது அனுபவிக்கணும். அப்படி ரசமயமா இருக்கிறதுனால பெரியவாளுடைய பேச்சும் ரொம்ப ரசஸ்வரூபமா இருக்கும். அதனால அது சுவாமி பராசரப்பட்டிருக்கு. வாக்கு சாத்திரியும் ரொம்ப இருக்கு, ரொம்ப அழகான வாக்கு சாத்திரம். நல்லா பார்க்கலாம். அபய தீட்சணன் மகாத்மா வந்தார், அத்வைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். ஒரு சந்தர்ப்பத்துல அவரிடத்துல ஒருத்தர் கேட்டார், நீங்க ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஒரு பாஷ்யம் எழுதப்படாதா அப்படின்னு. அதுக்கு அபய தீட்சணர் சொன்னார், அது சோழியன் பிரிஞ்சு போட்ட சக்க அது எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சார். சோழியன்னு சொல்றது சுவாமி பெரியவாசாம்பிள்ளைய சொன்னார். பெரியவாசாம்பிள்ள அது அத்தவே ஆணி வேற சார், ராமாயணத்தை பிரிச்சு பரம்பரமா பிரிச்சு அப்படியே சாரை பிரிஞ்சு குடிச்சுட்டா இதுக்கு மேல யார் அதுக்குள்ள நுழைஞ்சாலும் ஒரு புள்ளி சாறு கூட எடுக்க முடியாது. தோழியன் பிழிஞ்சு போட்ட உறிஞ்சு போட்ட சக்க ஒண்ணும் எடுக்க முடியாதுன்னு சார். அவ்வளவு விசேஷம், அந்த மாதிரி ரசமயமானது இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை. பராசரப்பட்டு வாக்கு சாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர் அவர் கேட்டுட்டார், கங்கையில் குளிக்க போகிறவனுக்கு அதற்கு முன் கூபத்தில் குளித்து போக வேண்டிய அவசியம் உள்ளதோ அப்படின்னு சார். ஒருத்தன் கங்கையில குளிக்க போறான், கங்கை பரம பவித்திரமானது. ஒரு பாகவதன் எம்பெருமான் திருவடி அளம்ப இன்னொரு பாகவதர் தலையில விழுந்து பூமியில விழுந்த ஒரு ஜலம் கங்கை. பகவானுடைய திருவடி அலம்பின ஜலமாற்ற திரீக்கிரமணம் உலக வந்த எம்பெருமானுடைய திருவடி அலம்பின ஜலமாற்ற கங்கா. அந்த கங்கை ரொம்ப பவித்திரமானது, லோகத்திலேயே பரம பவித்திரமானது கங்கா. அந்த கங்கையில ஒருத்த குளிக்கணும் அதுதா. நான் அந்த கங்கையில குளிக்க போறேன், அதுக்கு முன்னாடி ஒரு கணத்து ஜலத்துல எடுத்து உடம்பு சுத்தி பண்ணிட்டு ஆச்சார போறதை கங்கையில குளிக்கணும் அவசியம் இருக்கான் கிடையாது. பாவத்தை போக்குற கங்கை சரீரத்துடைய அசுத்தத்தையும் போக்குறவர். அதுபோல நாம சங்கீர்த்தனத்துக்கு நியமங்கள் வேண்டாம். அப்படி எதிர் கேள்வி கேட்டு நாம சங்கீர்த்தனத்துக்கு நியமங்கள் வேண்டாம் அப்படின்னு பராசரப்பட்டு சொன்னார். அதாவது மந்திரமா இருந்தா நியமங்கள் முன்னாடி ஓம் போட்டு பின்னாடி நமகன்னு சொல்லி நடுவுல நாராயணா இல்லாட்டி கிருஷ்ணாயி அப்படி எழுத்தோம்னா அதுக்கு நியமங்கள் உண்டு. அதுக்கு இந்தந்த நேரம் யார் யார் அதிகாரிகள் எப்ப சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படிலாம் உண்டு. இந்த ஓங்காரமும் இல்லாம நமக சப்தமும் இல்லாம வெறும நாராயணா கிருஷ்ண மாதவ கேசவ கோவிந்த ராமா முகுந்த முராரேன்னு சொன்னா அதுக்கு நியமங்கள். மந்திரம் வேற நாமம் வேற. மந்திரம்னா முன்னாடி ஓம் வந்து முடிவுல நமக வந்து நாமம் அப்படின்னா பகவானுடைய திருப்பெயர் கிருஷ்ணா ராமா கோவிந்தா மாதவா கேசவா அச்சுதானந்த கோவிந்த நாராயண மாதவ கேசவ வைகுந்த சொல்லிருக்கோம் இல்லையா. நாம சங்கீர்த்தனத்துக்கு நியமங்கள் அவசியம் இல்லை. இதை சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவதத்துடைய மகாத்மியத்தை தான் பத்மபுராணத்துல நம்பளையா சொல்றா. நாரதர் பூமியில இறங்கி வரா, எல்லா இடங்களுக்கும் போனா எங்கேயும் பக்தி சாரமே இல்லை. சரின்னு சொல்லி பிருந்தாவனம் போனா, பிருந்தாவனத்துல ஒரு யவன ஸ்திரீ உட்கார்ந்து அழுதுன் இருந்தா, அவளை சுத்தி நிறைய வேலைக்காரிகள்லாம் அவளுக்கு சகாயம் பண்ணிட்டு இருந்தா, அல்லாது சமாதானப்படுத்திருந்தா, ரெண்டு வயசானவர்கள் அங்க பூமியில படுத்து புருஷர்கள் ரெண்டு பேர் படுத்து தூங்கிட்டு இருக்கா. நாரதர் அந்த பக்கமா போக அந்த யவன ஸ்திரீ ஓடி வந்து அழுதா, இந்த மாதிரி என் குழந்தைகள் ரெண்டு பேரும் விருத்தர்களா இருக்கா, நான் இளமையோட இருக்கேன், இது லோகத்துக்கு விரோதமா இருக்கு, ஏன் இப்படி, நானும் வித்தையாதான் இருந்தேன், ஆனா இந்த இடத்துக்கு வந்தவொடனே எவ்வளம் வந்துடுத்து, ஆனா அவ ரெண்டு பேரும் எழுந்துக்க மாட்டேங்கிறா, என் கதை என்ன, என்னை பத்தி எல்லாம் சொல்லுங்கன்னு இதை கேட்க உடனே நாரதர் திவ்ய திருஷ்டியில பார்த்து சொன்னா, நீ பக்தி தேவி, இவ ரெண்டு பேரும் ஞான வைராக்கியமும் உன்னுடைய புத்திரர்கள், பகவான் முக்தியை உனக்கு தாசியான்னு நினைச்சான், யாரெல்லாம் ஹரிய பார்க்கணும்னு ஆசைப்படுறாளோ அவ கூட எல்லாம் நீ இருக்கான், பகவானுக்கு உத்தரவு போதான், கிருதயம் திரேதாயகம் துவாபரயுகத்துல உன்னையும் உன் குழந்தைகளையும் நன்னா ஜனங்கள் போஷிச்சுட்டு வந்த, அதாவது எல்லாரும் பக்தி ஞான வைராக்கியத்தோட இருந்தா, கலியுகம் வந்தோட எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டா, மூணு பேருக்கு வயசாயிருக்கு, ஆனா பிருந்தாவனம் வந்த உடனே தானாகவே உனக்கு எவ்வளம் வந்துருக்கு, ஏன்னா பிருந்தாவனத்துல பக்தி ஒண்ணுதான் சாதனம், வேற எதுவும் வேண்டாம், அதனால உனக்கு எவ்வளம் வந்துருக்கும், இவ ஞான வைராக்கியத்தை போஷிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனாலே விருத்தர்களா இருக்கார்கள் அப்படின்னு நாரதர் சொன்னார். உடனே பக்தி தேவி கதறி, எப்படியாவது என் பிள்ளையை எழுப்பு, என் பிள்ளைகளை எவ்வளவுகளா மாற்றி கொடுங்கோ அப்படின்னு அவர் பிரார்த்திக்க, உடனே நாரதர் வேதம் உபநிஷத வாக்கியங்கள்லாம் சொன்னார், எழுந்துக்கவே இல்லை, கீதா வாக்கியங்களை சொன்னார், ஞானம் வைராக்கியம் எழுந்து உட்காந்து திரும்ப தூங்கிருக்கு, பத்தா திட்டு கொடுக்க போட்டு திரும்பி தூங்கிருக்கு. உடனே அசரீதி சப்தம், நாரதரே ஒரு சப்தர்மா பண்ணான், ஞான வைராக்கியம் தானா பலமுடையவர்களும் ஆயிடுவார்கள் அப்படின்னு சொல்ல, அது என்ன சத்கரமானு இவர் எல்லா மகாத்புருஷர்களையும் கேட்க பல பேருக்கு தெரியாம போக, கடைசியில் அவர் பத்ரிகாசிரமம் போய் தியானம் வந்தார், தனகாதி முனிவர்கள் பிரத்யட்சமா வந்தார்கள், நாரதரே பாகவத சப்தாகம் பண்ணா ஞான வைராக்கியத்துக்கு பலம் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னார்கள். உடனே கங்கை கரையில ஆனந்தம் தேசத்துல பாகவத சப்தாகம் தனகாதி ரிஷிகள் பண்ணார்கள். அப்படி பண்ணும் பொழுது இந்த பாகவதத்துடைய பலத்தை சொன்னார்கள். சுங்கபத்ரா நதிக்கரையில ஆத்மதேவன் ஒரு பிராமணன், அவன் மனைவி துந்துலி, மகா மோசமா இருக்கா, துஷ்டையா இருக்கா, வம்பு பேசிட்டு இருக்கா, அவ வீட்டுல குழந்தை இல்ல, அவ வீட்டுல இருந்த மாடு கூட கண்ணுகுட்டி போடல, அவ வீட்டுல இருந்த மரம் செடி கொடி கூட பூக்கல பழுக்கல காய்க்கல ஒண்ணும் பண்ணல. ஆத்மதேவன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஒரு நாள் வீட்டை விட்டு வழியில காட்டுக்கு போனான், அந்த காட்டுல ஒரு ரிஷிய பார்த்தான், ரிஷிகிட்ட கதறி அழுதான், ரிஷி சொன்னார், உனக்கு வேண்டாம், உன் பிராரப்த கர்மா குழந்தை இல்ல, வேண்டாம் அவன் கேட்கல, உடனே அவனுக்கு மந்திரம் பண்ணி ஒரு சருவை கொடுத்தாரு, அதை கொண்டு மனைவிட்டு கொடுத்து அவளை சாப்பிட சொல்லு, அவ சாப்பிட்டானா நல்ல சத்தோட பறக்கும், சமத்தா இருக்க சொல்லு, அவெல்லாம் சத்தியத்தோட இருக்க சொல்லு, நியமத்தோட இருக்க சொல்லு, பக்தியோட இருக்க சொல்லு எல்லாம் சொன்னான். கொண்டு போய் தன் மனைவி இடத்துல கொடுத்தான், அவள் அதை கொண்டு போய் மாட்டுக்கு போட்டுதா, சகோதரியுடைய குழந்தை தான் கர்ப்பவதி மாதிரி நடிச்சா, சகோதரியுடைய குழந்தைய தன் குழந்தைன்னு சொல்லி வளர்த்த ஆரம்பிச்சா, கொஞ்ச நாள்ல மாறும் மனுஷன குழந்தையா பெற்றது, தன்னுடைய மனைவி பெற்ற குழந்தைக்கு துந்துகாரின் பெயர் வச்சான், மாடு பெற்ற குழந்தைக்கு கோகர்ணன் பெயர் வச்சான் ஆத்மதேவன், துந்துகாரி துஷ்டனாகவே இருந்தான், எல்லாரையும் படுத்தினான், ஆத்மதேவன் ரொம்ப வருத்தப்பட்டான், அப்ப கோகர்ணன் ரொம்ப நல்லவனா இருந்தான், கோகர்ணன் சொன்னாப்பா மனத்தை போட்டு அண்டிக்காதே, காட்டுக்கு போ, பாகவதம் தசமஸ்கந்தம் மட்டும் பாராயணம் பண்ணு, சப்ஜெக்ட் கிடைக்கும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ஆத்மதேவனும் அழகா காட்டுக்கு வந்தான், பாகவதம் தசமஸ்கந்தம் கிருஷ்ணலீலா மட்டும் பாராயணம் பண்ணான், நல்ல கதி அடைஞ்சிருந்தான். கோகர்ணன் க்ஷேத்ராரணம் போனான், துந்துகாரி ரொம்ப அட்டகாசம் பண்ணான், இவள் அட்டகாசம் தாண்டியான துந்துலி, அவள் போய் கணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிருந்தார். இந்த துந்துகாரி வேசியாஸ்திரிகளை கிரகத்தை வச்சுட்டு பண்ணக்கூடாத அடாத காரியங்கள் பண்ணிருந்தான், பல இடங்களில் கொள்ளையடிச்சு இவர்களுக்கு வேண்டிய தனத்தை கொடுத்துருந்தான். ஒரு நாள் வேசியாஸ்திரிகள் அவனையும் கொண்டு போட்டார், துர்மரணம் சம்பவிச்செடுத்து பூத பெய்த பிசாத்தா அலைஞ்சான், கோகர்ணனுக்கு தன்னுடைய பிராத்தா இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சது, தயா சார்த்தம் பண்ணான், ஆனா பிரயோஜனம் கிடைக்கல, அவன் திரும்பியும் பிரயோஜனம் கிடைக்கணும் அவனுக்கு தெரியாது, அவன் பாட்டு சார்தம் பண்ணிட்டு வந்துட்டான், தன் ஊருக்கு வந்தான், தன் கிரகத்தில் தங்கிட்டு இருந்தான், அப்ப துந்துகாரி பூத பேத பிசாசம் அலையணும்னு தெரிஞ்சது, அவனை சப்ஜெக்ட் அடைய வைக்கிறது என்ன வழின்னு சொல்லினான், சூரிய தேவன் சொன்னார் சப்தாகம் பண்ண சரியாரு. உடனே கோகரன் சப்தாகம் பண்ணான். ஏழு நாள் முடிஞ்சது. சப்தாகம்னா ஏழு நாள், நவாகம்னா ஒன்பது நாள். ஏழு நாள் சொல்லி முடிச்சான். விந்து நாளைக்கு பகவான போல ஒரு சாருத்திய முக்தி கிடைச்சது. அவன் வைகுண்டம் போனான். அப்ப மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு கோகர்ணன் கேட்டான். விஷ்ணுதூதர்கள் சொன்னான், கேட்கிற மறைப்படி கேளுக்கான், அத்தனை பேருக்கு இந்த சப்தாகத்தோட முடிவில் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். திரும்பியும் ஒரு சப்தாகம் ஏற்பாடு பண்ணான் கோகர்ணன். கேட்கிறவா இல்ல, சத்தையோட கேட்டான். அத்தனை பேருக்கு மோட்சம் அழைச்சிட்டு போதுல ஹரியே கீழே இறங்கி வந்துட்டான். அத்தனை பேரும் ஆனந்தத்தை கிடைச்சான். இதுதான்ப்பா சப்தாகத்துடைய மகாத்மியம் அப்படின்னு சொல்லி சனகாதி முனிவர்கள் நார்வருக்கு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பக்தி தேவி ஞானம் வைராக்கியத்தோட வந்துட்டான். இவர்கள் எங்கேந்து வந்தார்கள் அப்படின்னு நாரதர் கேட்க, பாகவத சப்தாகத்துல அர்த்தமா ரகசியமா பக்தியான வைராக்கியம் வந்துடுத்து அப்படின்னு சொல்ல நாரதன் பரம சந்தோஷப்பட்டார். அதனால கலியுகத்துல பாகவத சப்தாகம் சர்வசிரேஷ்டமான உபாயம். ஆயிரம் கோடி புராணங்களோ இல்லாதி உபனிஷத வாக்கியங்களோ இல்லைன்னு சொன்னா விஷயங்களோ தேவையில்லை. பாகவதம் ஒண்ணு போதும். பாகவதம் ஒன்றுத்துல பரிபூர்ண சத்த வச்சுட்டோம் அப்படின்னா மோட்சம் நிச்சயமா லபிச்சிருந்தா. அது ஸ்ரீஹரியுடைய ரகசியம், ஸ்ரீஹரியுடைய லீலாமிருத்தம் அவ்வளவுதான். ஸ்ரீகிருஷ்ண லீலாமிருத்தம் தான் பாகவதம். ஹரி என்னென்ன காலத்துல என்னென்னவா வரா என்னென்ன பண்றான் இதை சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். இது பாகவத மகாத்மியத்தையே சொன்னோம். அதுக்கப்புறம் அத பாகவதம் ஆரம்பிக்கிறது நைமிஷாரண்யத்துல சௌனகாசு ரிஷிகள்லாம் யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அசூத பௌராணிகர் வந்துட்டா. அவரிடத்துல எது சிரேஷ்டமான விஷயமோ, எது சுலபமான விஷயமோ, எது கலியுகத்துல மந்த புத்தியுடைய ஜனங்கள்னாலே ஜீவனம் பண்ண முடியும், எதை கேட்ட உடனே ஹதயத்துக்குள்ள ஹரி சாபிதமாகவானோ அதை சொல்லுங்கன்னு சொல்ல சூத பௌராணிகர் சொன்னால் பாகவதம் தான் சிரேஷ்டம். அந்த பாகவதத்தை சுதபிரம்ம மகரிஷி பரிசுத்த மகாராஜனுக்கு கங்கை கரையில சொன்னார். அப்ப நான் கேட்டு அதே நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னார். உடனே சௌனகாதிஷிகள் கேட்டா அந்த பாகவத்தை யார் பண்ணா, ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா, எப்படி பண்ணான்னு கேட்க வேதவியாச நாரத சம்வாதத்தை சூத பௌராணிகர் சொன்னார். துவாபரிகத்துடைய கடைசியில அதி விசேஷமா வேதவியாசர் சரஸ்வதி நதிதீரத்தில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு தான் பண்ண காரியங்கள்ல திருப்தி உண்டாகும், ஆத்மா பிரசன்னமாக ஏன்னு சொல்லி யோசனை பண்ணி பகவன் நாமத்தை ஜெபிச்சிருந்தார். சத்குரு நாரதர் வந்தார். நாரதர் வந்தார், விஷயத்தை எல்லாம் வேதவியாசர் சொன்னார். உடனே நாரதர் சொன்னார், பாகவதம் சொல்லு, பகவானுடைய லீலைகளை சொல்லு, அதுதான் எல்லா ஜீவனுக்கும் நல்லது. அவன் நல்லவன் கெட்டவன் படித்தவன் ஞானி பார்த்தாக, ஞானியோ அஜ்ஞானி யாரா இருந்தாலும் பசித்த சாப்பிடதான வேண்டியிருக்கு. அது ஞானியா இருக்கட்டும் அஜ்ஞானியா இருக்கட்டும் பிராமணனோ அப்ராமணன் சாப்பிடக்கூடிய ஆகாரத்துல மாறுதல்றதுக்கான பசீன வந்தா சாப்பிட வேண்டியதானே இருக்கு. பார்த்தானா சைனா காலாளுக்கு விதமான ஆகாரம், அமெரிக்கா காலாளுக்கு விதமான ஆகாரம், பாரத பூமியிலே பார்த்தா தமிழ்நாடு ஒரு ஆகாரம், மலையாளத்துக்காரன் ஒரு ஆகாரம், கன்னட தேசம் ஒரு ஆகாரம், மகாராஷ்டிர தேசம் ஒரு ஆகாரம். ஆனா பசி என்னமோ பொதுவாக தான் பசியில ஒண்ணு மாறுபாடு இல்லை. எல்லாருக்கும் ஒரு தான் வயிறு தான், அது ஒப்பித்தான் ஆகும், அது ஒப்பினா தான் பலம் கிடைக்கும். அந்த மாதிரி யாரா இருந்தாலும் ஹரிகத சுகம் தரும். புரியாத வளமா ஹரிகத சுகம் தரும். சரி அனுபவத்திலே சொன்ன நான் ஒரு தடவை பயங்கரில் பிரவசனம் பண்ணியிருந்தேன். அப்ப ஒரு மூல வளர்ச்சி இல்லாத ஒரு பாருங்க பதினேழு பதினெட்டு ஸ்ரீ பகவான் கேட்டு அது ஒரு இடத்துல அஞ்சு நிமிஷம் உட்காரு மூணாவது கொண்டு இடத்துல ஒரு ரிஸ்க்ரு சார் தான் இருக்கா ஆனா அந்த குழந்தை அரிசி அரமாட்டேன் ரொம்ப படுத்துவான் நீ வந்து அரிசி உட்கார வேணும் ஹரி சப்தம் சார் விழுந்தா இத்தனைக்கு அந்த குழந்தை சமூகம் தெரியாது அது கன்னட தோட்டம் தரும் ஆனா ரொம்ப பீதி உண்டா என்னோட அதுக்காக வந்து அன்னைக்கு ஒரு மூணு மணி நேரம் ஏதோ கிருஷ்ணலீலா வைபவம் சொல்லி அங்க இங்க அப்படி அப்படியே உட்காந்து அது பாடு கிருஷ திட்டங்கள். அந்த மூல வளர்ச்சியில் அந்த குழந்தைக்கிட சமாதானம் கொடுத்ததுன்னா அதுதான் பாகவதத்துடைய கிருஷ்ணலீலாவது என்பது நான் ஞாபகம். அதனால சத்தங்கத்திலே ஜீவன் முக்திகள்னு சொன்னார். சத்தங்கத்தினால ஜீவனுக்கு முக்தி கிடைக்கும். எந்த ஒரு ஜீவன் அந்த மூச்சு எடுத்து விடணும். மூல வளர்ச்சி இல்லாத குழந்தையா இருக்கட்டும், இல்லடி புத்தி சுவாதீனம் இல்லாத நாளா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வாழணும்னா மூச்சு இழுத்து விட்டுதானே ஆகும். அது எப்படி சமத்துவமா இருக்கும், பொதுவா இருக்கும். அதுபோல எல்லா ஜீவனும் ஏங்கிறது ஹரி ஸ்மரணைக்காக தான். பல கோடி ஜென்மா எடுத்தாச்சு, பல கோடி ஜென்மா பல கோடி விஷயங்கள் அனுபவிச்சாது. அதாவது நீர் மத்தியமா இருந்து ஜலத்துல நீச்சல் அடிச்சு விளையாடியாச்சு, ஒரு சிங்கமா இருந்து ஒரு மானையும் மற்ற மனிதர்களையும் அடிச்சு சாப்பிட்டாச்சு, ஒரு காகமா குருவியா கிளியா மயிலா இருந்து ஆகாசத்தை பறந்தாச்சு. அதை அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் பாக்கியம் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டோம். ஒரு மரமா நின்னாச்சு, செடியா வளர்ந்தாச்சு, ரோஜாவா பூ பூட்டாச்சு, மனுஷாலாவும் வளர்ந்தாச்சு. நம்ம ஞாபகம் நடக்கிறது 28வது சத்ரியுகம் பார்த்தோம்னா அவர்கள் சங்கப்பிரதோ சேதவராக இருக்கிறே. அதுல அஷ்டாவது 28வது சத்ரியுகம் இதுலயே இப்ப சத்ரியுகம். எத்தனையோ மனுஷ ஜென்மாவும் ஆயிடுச்சு நமக்கு. திரும்ப ஏன் மனுஷாவா வந்திருக்கோம் அப்படின்னா இன்னும் அனுபவிக்கிறது பாக்கி இருக்க ஒன்னே ஒன்னு ஹரி. இன்னும் ஹரிய பூர்ணமா அனுபவிக்கல. பெய்லாயிலே இருக்கு புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடவே ஜனனம்னு திரும்ப திரும்ப பெய்லாயிலே இருக்கும். அதெல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஹரியமுக்கு வச்சுக்கணும். எதை அனுபவிக்கிறதுக்காக வந்தோமோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்று நாளை இன்று என்பதையா சொல்றாரு. தெரியாத வருஷம் எத்தனை காலமும் எத்தனை மொழியும் இன்றொரு நாளை என்றே கோயில்களை விரிப்பட்டேன். இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இதுல கோடி கோடி தொலைந்தாட்டாச்சு. எத்தனை ஜென்மான் தெரியாது. பகவானே கீதையில ரொம்ப அர்ஜுனா பாதி சொல்ல, அர்ஜுனா பகூனியே வசீதானி ஜென்மானி தவச அர்ஜுன. அர்ஜுனா உனக்கு எனக்கும் பல ஜென்மம் ஆயிடுக்கிறா, உனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும். இதுதான் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசம். பகூனியமே எதீதானி ஜென்மானி தவசார்ஜுன தாண்டகம் வேத சர்வாணி நத்தம் வேத்த படம் போனதும் எனக்கு எல்லாம் தெரியும். பிரகாசாலேந்து இப்ப வந்தாச்சு. எத்தனை வார்த்தைகள் பேசுறது நம்ம இதோட கணக்கு இருக்கா? சத்தியமா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிறைய செருப்பு போட்டு எத்தனை செருப்புன்னு கணக்கு இருக்கா? கிடையாது. எத்தனையோ வஸ்திரங்கள் குடிச்சு இருக்கா? கணக்கு இருக்கா? இல்லை. இவ்வளவுதான் விட்டுட்டு நம்ம பிறந்த நேரம் நாள் கிழமை நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம் இப்ப ஏன்னா அடுத்தவா சொல்லிட்ட, அதனால நமக்கு என்னது நமக்கு தெரியுமா? இந்த வருஷம் இந்த மாசம் இந்த திதி இந்த நட்சத்திரம் இந்த கிழமை இந்த டைம் அப்பாவோ அம்மாவோ பந்துவோ யாரோ சொன்னாலோ நமக்கு தெரியாது. நம்ம பிறந்த நேரம் நாள் கிழமையே தெரியாதுன்னு வேற என்ன நமக்கு தெரிய போற? அஞ்ஞான கூட்டம் மந்த புத்தி அவ்வளவுதான். அதனால அறிக்கை எத்தனையும் தெரியும். நமக்கு ஒண்ணும் தெரியாது. நமக்கு கோடி கோடி ஜென்மம் ஆயிடுச்சு, ஒண்ணும் தெரியாது. ஆனா ஹரிக்கு அத்தனையும் தெரியும். அதனால அந்த ஹரி ஸ்மரணம்தான் வரணும். நீ மகாபாரதத்துல ஹரிய பத்தி விஸ்தாரமா சொல்லல வேத வியாசரே. அதனால நீங்க திரும்பவும் ஹரியுடைய ஸ்மரணம் பண்ணிட்டு அழகா விஷயத்தை சொல்லுங்க. நான் பூர்வ ஜென்மத்தை ஒரு வேலைக்காரி புத்திரனா இருந்தேன். சாத்திர மாச விரதத்துக்கு வந்த மகாத்மாக்களுடைய கைங்கரியம் பண்ணு அவ உச்சித்த பிரசாதம் கொடுத்தா பகவன் நாமத்தை உபதேசம் பண்ண அதையே ஜெரிச்சிருந்தேன். ஒரு சிட்டியில எங்க அம்மா பராமரிச்சுட்டா, யாரும் இல்லை, நேர வடக்கு பக்கம் போனேன், வடதிசையில போய் உட்கார்ந்தேன், பகவத் தியானம் பண்ணி நாமகம் பண்ண ஒரு கண நேரம் ஹரியுடைய ரூபலாவணி ஹதயத்தில் தரிச்சு அழகான சிந்தாமரை பாதங்கள், சிந்தாமரை கைகள், சிந்தாமரை கண்கள், சிந்தனி வாயோடு ஆழ்வார் சொல்ல முடியா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அந்நிறமும் கண்டேன், திருக்கிழரும் பொன்னாழி கண்டேன், புரி சங்கம் கை கண்டேன், என் ஆழி வண்ணன் பாயின்று. ஆச்சரியம் ஆழ்வார் சொல்ல முடியா ஜோர பெருமாளை பார்த்துட்டார். செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செந்தனி வாயோடு நீலமேக சாமரனாக சக்ஷா மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜயந்தி வனமாளி தாரியாக. அதாவது கிட்டத்தட்ட அப்ரமேய சுவாமி மாதிரி கையில தாமரை அவருக்கு இல்லை. அது ஒண்ணுதான், கையில ஒரு தாமரை கொடுத்தாச்சுன்னா அப்ரமேய சுவாமி அப்படியே தான் இருக்கு. வேற ஒண்ணு வித்தியாசம் தஞ்சு சக்கரம் கதா எல்லாம் சொல்லிருக்கா. ஒரு தாமரை குறைச்ச தாமரை வச்சாச்சுன்னா அப்படியே தான் நாரதர் பார்த்து அப்ரமேய சுவாமி அப்படியே ராமஅப்ரமேய சுவாமி தான் குருவாயூரப்பன் மாதிரி கையில தாமரத்தை வச்சுக்கல. ஏன் தெரியல அப்ரமேய சுவாமி எடுத்து வச்சுக்கலன்னு தெரியல. அவருக்கு என்ன ஆசைன்னா வரவாளா தன் மனசையே தாமரையா தன் கையில கொடுத்துருவாருன்னா கையை வச்சுருக்கா. இல்லாட்டி தாமரை வச்சுட்டு அப்புறமே சுவாமி அந்த மாதிரி அழகா காட்சி கொடுத்தா சில நேரம் தான், அதுக்கப்புறம் காட்சி கிடைக்கல. அசரீரியா பகவான் சொன்னான் இந்த ஜென்மாவில உனக்கு அழகுதான் காட்சி, இதுக்கு மேல கிடையாது. இது சத்தங்கத்தினால உனக்கு கிடைச்சதாப்பா தந்த கவலைப்படாதே, அடுத்த ஜென்மால நீ நாரதனா வந்துட்டு அப்ப உனக்கு நிறைய காட்சி கொடுக்க, நீ கூடும்போதுலாம் ஓடி வரேண்டா அப்படின்னு பகவான் சொன்னார். அப்புறம் சிரேஷ்டம்பா அந்த பகவான் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கான். சிவன் பாகவத்துல முக்கியமா பார்த்தோம்னா ஒரு 22 அவதாரங்களை விஸ்தாரமா சொல்றான். பகவான் பிரம்ம அவதாரம் எடுத்தது, சனகாதி முனிவர்கள் பிரம்மகுமார சனகாதி முனிவர்கள் எடுத்த அவதாரம், நாரத அவதாரம், வராக அவதாரம், மத்திய அவதாரம், அப்புறம் புத்த மகா சக்கரவர்த்தி அவதாரம், ரிஷப அவதாரம், இந்த மாதிரி அவதாரங்கள் மத்தியம் பூர்வ வராக நடத்தியம் என்று தசவதாரங்கள் முழுக்கவர் வந்துடுறது. இது இல்லாமல் புத்த மகா சக்கரவர்த்தி ரிஷபர் சனகாதி முனிவர்கள் நாரதர் வேதவியாச அவதாரம் இந்த மாதிரி அவதாரம் மொத்தமாக ஒரு 22 அவதாரங்களை விஸ்தாரமா சொல்றது ஸ்ரீமத் பாகவதம். அதாவது ஹரியுடைய அவதாரங்களை கணக்கு பண்ண முடியாது. அவருக்கு பெரியவா வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றான், ஆகாசத்தில் இருக்கும்படியான நட்சத்திர கூட்டத்தை கூட எண்ணி முடிச்சிடலாம், பூமி நடக்கும்படியான சின்ன சின்ன கல்லெல்லாம் கூட பொடி கல்லெல்லாம் கூட எண்ணி முடிச்சிடலாம், ஹரியுடைய அவதாரங்களை கணக்கு பண்ண முடியாது. பரித்ராணாய சாது நாம் விநாசாய விஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது சாதுக்களுக்காக நான் யுகங்கள் தோறும் அவதரிப்பேன்னு சொன்னான். இதற்கு ஒரு அவதாரம் கிடையாது. என்ன ஞாபகம்னா புரந்தரதாசருடைய வாழ்க்கையை எடுத்திருந்தோம்னா ஹரி பல ரூபம் எடுத்து விளையாடிச்சு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில். முதல்ல அவர் பக்தியில் அழிக்கிறதுக்காக ஒரு 7 பிராமணனா வேஷம் போடுறான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவருடைய பொண்ணு கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு சமையல்காரன் வேஷம் போடுறார். நிறைய ஹரி வேஷம் போன்றே இருக்கார். அந்த மாதிரி தன் துக்காரம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலையும் பார்த்தோம்னா பாண்டன் நிறைய வேஷம், ஒரு சிதியில துக்காரம் வேஷத்தையே பாண்டன் போடுறான். ஜெயதேவர் வாழ்க்கையிலையும் பார்த்தோம்னா ஜெயதேவர் வேஷத்தையே எம்பெருமான் போட்டான். அஷ்டபதியில பார்த்தா ஸ்மர கரளகண்டனம் மகிரதி மண்டனம் தேவி பத பல்லவம் உதாரம்னு ராஜிகா விடத்துல கிருஷ்ணன் எங்கும்படியான ஒரு வாக்கியத்தை ஜெயதேவர் எழுதிக்கார். இது தப்பு அபச்சாரம்னு கழிச்சு கொள்றார். ஆனா திரும்ப ஹரியை ஜெயதேவ வேஷம் போடுன்னு வந்து எழுதிச்சுட்டான். ஒரு ஜெகநாதனையும் ஜெயதேவ வேஷம் போடுன்னு வந்துட்டான். அதனால பகவான் எனக்கான ஒரு கணத்திலே 1000 கோடி அவதாரங்கள் எடுத்துடுவான். ஆனா நம்ம சாதுவா இருக்க, நம்ம சாதுவா இருக்கிறவரைக்கும் சாது அப்படின்னா இப்ப எல்லாம் என்ன சாதுன்னு அதே மாதிரி இருக்கா அர்த்தம் இல்லை. சாதுன்னா சந்துன்னு அர்த்தம். பகவான் இஷ்டப்படி வாழ்றவா சாது, அவ்வளவுதான். சாதுன்னா அவன் சத்தம் போடப்படாது, சண்டை போடப்படாது, இப்படியே ஒட்டாங்க, அது அர்த்தம் இல்லை. இந்த காலத்துல சாதுன்னா அதாப்பாவும் அப்பறாங்க பரபிரம்மன் மாதிரி இருக்கா. பரபிரம்மன் ஒண்ணும் பண்ணாத அர்த்தம் வாழ்க்கைதான். பல பேர் வராது ஆத்துல யாராவது மாமா இருக்கா ஒண்ணும் பண்ண வரணும், அவர் பரபிரம்மன் மாதிரி கொட்டாங்க அது ஏற்பா ஒண்ணும் பண்ண மாட்டா அப்படின்னு அதான் சொல்லுவார். சாதுனா அந்த அர்த்தம் இல்லை, சந்துன்னு அர்த்தம், சத்புருஷர்கள் அர்த்தம், பகவத் ஞானத்தில் இருக்கிறவர்கள் அர்த்தம், பகவானுக்காக இருக்கவன் அர்த்தம். அவர்களால லோகத்துக்கும் கஷ்டம் இல்லை, லோகத்தால் அவர்களுக்கும் கஷ்டம் இல்லை, அவர்களுக்கு தான் சாது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரையும் சாதுன்னு சொல்லப்படாது, அமைதியா இருக்கிறவரா சாதுன்னு சொல்லப்படாது, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சாதுக்களா நம்ம இருந்துட்டோம்னா தெய்வம் எது விதமான அவதாரம் எடுக்கும், அதை சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். ஒரு 22 அவதாரங்களை இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து விஸ்தாரமா சொல்றது அப்படின்னு சொல்லி சுருக்கமா சொல்லிட்டு வேதவியாசரிடத்துல இது நீ விஸ்தாரமா எழுதி, இது எப்படி எழுதினா வாசிக்கிற ஜனங்கள் சொல்றவா கேட்கிறவா எல்லாருக்கும் ஆனந்தம் உண்டாகும் அந்த மாதிரி எழுதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உடனே வேதவி அசர்நாரத சன்னதியே நினைச்சு தியானம் பண்ணார். அவங்க உள்ளுக்குள்ள பாகவதம் வந்து 18,000 ஸ்லோகம், 18,000 ஸ்லோகம், 12 ஸ்கந்தம், 332 அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதம். அழகாக அந்த 18,000 ஸ்லோகத்தோட பாகவதம் கடகவதம் எழுத ஆரம்பிச்சுட்டார். நன்னா எழுதி முடிச்சுட்டார். எழுதி முடிச்ச உடனே ஆத்மா பிரசன்னமாயிடுச்சு. உடனே திரும்ப தானே வாசி வாசி பார்க்கிறார். பல சந்தத்தில் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் நிஜமாவே ஆத்மாவுக்கு சந்தோஷம் தருமா. ஏன்னா ஒரு விஷயம் ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை பரீட்சை பண்ணி பார்க்கணும். ஏன்னா தப்பான விஷயத்தை ஜனங்களிடத்தை கொடுக்கணும் டக்கள் பிரச்சனை இல்லை. கெடுதல் வேகமா பரவிடும், நல்லது பொறுமையாத்தான் வளரும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். முள்ளுச்செடி கடகடா வளர்ந்துடும், ஆலவிருஷம் பொறுமையாத்தான் வளரும். ஆனாலும் பிரயோஜனம் ஆலவிருஷத்துக்கு தான். சமயத்துல பார்க்கலாம் குழந்தைக்கு அம்மா பால் எல்லாம் கலந்துருவா தீடின்னு பாத்தீங்கன்னா, கலந்துட்ட உடனே அவருக்கு சந்தேகம் வரும், சர்க்கரை போட்டோமா இல்லையா. உடனே நம்ம வாய்ப்புள்ளி அவருடைய சீதி மண்டலத்தில் ஒரு அழுத்த எழுதி சர்க்கரை இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. இந்த மாதிரி மகாத்மாக்களும் தாங்களேதான் கிரந்தங்கள் பிரபந்தங்கள் எல்லாம் பண்ணா தாங்களே அதை பரீட்சை பண்ணி பார்ப்பா. இது நிஜமாகவே ருச்சிகரமா இருக்கா, ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவா, நடக்கிறது இல்லா. திருமணி ஆவர் அப்படிதான் பண்ணுவார். அவர் நிறைய எழுதினார், திவ்ய பிரபந்தம் நிறைய எழுதினார். எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு திருக்கோணம் போய் போறார். நிறைய எடுத்துட்டு போறார் ஓலைச்சுவடி எல்லாம் எடுத்துட்டு பார்த்தா வீதி எரிஞ்சுட்டார். காவேரியில் அதனால காவேரி கம்யூனிகேஷன் வீதி எரிஞ்சுட்டார். அதோ ரெண்டே ரெண்டு மட்டும்தான் மிதந்து வந்தது, நான்முகன் திருநந்தாரியும் திருச்செந்த விருத்தம் மட்டும்தான். அதெல்லாம் காவேரியிலேயே மூழ்கி போயிடுச்சு. அதுதான் நம்ம இங்கே வாசிச்சிருக்கோம் தெரிவிச்சிருக்கோம். அந்த மாதிரி மகாத்மாக்கள் எல்லாம் பண்றது உண்டு. நீங்க பார்த்தோம்னா அன்னமையா அன்னமாச்சாரியோட கீழ் நிறைய உண்டு. ஏதோ சிலர் வந்து நம்ம கிடைச்சிருக்க நமக்கு அவ்வளவுதான் தகுதி. ஏன்னா ரொம்ப சிங்கார ரசஸ்வரூபம் நிறைய எழுதியிருக்கார் அன்னமாச்சாரியா சீனிவாசமூர்த்தி. அந்த சிங்காரம் நமக்கு தலங்காது. ஏன்னா நமக்கு காமம் பிராதானியம், நமக்கு தெய்வீக சிங்காரம் கேட்கறதுக்கு அருகது கிடையாது. தெரியா சொல்லணும், தெய்வீக சிங்காரம் ஏதோ இளையமறை காய்மறைவா சொன்னா பரவாயில்ல. அதுக்கு மேல பேசினோம்னா நமக்கு அது ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தி இல்லை. நம்ம எல்லாம் ஒரு கை குழந்த மாதிரி அதெல்லாம் ஞானமாக இருக்கிற பதித்தலைகிற ஞானிகளுக்கு தான் தெய்வீக சிங்காரம் பரமஸ்தம். அதெல்லாம் நாச்சியாற்று மொழி சபையில சொல்ல மாட்டான். திருப்பாவை சபையில என்ன கௌரவ உபன்யாசம் பண்ணுவா, நாச்சியாற்று மொழி சொல்ல மாட்டான். சரியா சொல்லணும்னா திருப்பாவையே சபையில சொல்லப்படாது. எதிராஜன் தெரிவாக்கு நம்மளதா சொல்றார். முறுக்கு மீசையும் முரட்டு தாடியும் கேட்க தகுந்தவர் அல்ல, மோதா எழுந்தவர் கேட்க தகுந்ததல்ல, முளை எழுந்தவார் கேட்கணும் புரிந்த. அது ஸ்திரீகள் கேட்கணுமா, அது எந்த மாதிரி ஸ்திரீகள், எவ்வளவு ஸ்திரீகள் கேட்கணுமா, அதுலேயும் பகவானுடைய பத்திரிகளா இருக்கிறதா கூட கேட்கப்படாது. என்ன அவள் அனுபவம் கொடுத்து அனுபவம் வாங்கி வியாபாரம் பண்றாள். யார் கேட்கணும் அப்படின்னா பகவானுக்காக தன்னையே ஆத்ம நிவேதனம் பண்ணும்படியான கோபிகாஸ்திரிகள் கேட்கணும். இத்தனையும் சொல்லிட்டு சுவாமி ராமகிருஷ்ணன் என்ன சொல்றது, ஆண்டாளே பாடி ஆண்டாளே கேட்கணும், வேற யாரும் அருகதை இருக்கு. ஆண்டாளே பாடணும்னா ஸ்வயம் ஆண்டாள் நாச்சியாரே கேட்கணும், அவ்வளவுதான். திருப்பாவைக்கு அப்படின்னா நாச்சியாரத்தின் மொழி சொல்லவே முடியாது. தெய்வீக சிங்கார ரசம் சத்த சத்த எதிர்க்க ஆண்டான் சபையை சொல்ல மாட்டோம். அவர் ஏற்ற வாரணமாயிரம் தூழ வளம் செய்தி இருந்தாவனத்தே கண்டீரே கோழர் கண்கள் ஒரு அவர் பத்து ரெண்டு வாரம் சொல்றாரு. அதுதான் சொல்லுவோம் கற்பூரங்காருமோ கமலத்தூனாரும் அதை கூட ஒரு மேலெழுந்த வாரியா சொல்லுவோம். வெளிய அவர் ஆழத்தை சொல்ல மாட்டோம். ஏன்னா கேட்கிற அதிகாரிகள் கிடைக்கிறது துர்லபம். அது தெய்வீக சிங்காரம் புதுஞ்சிக்கிறதே பல இடங்கள்ல பார்க்க தெரியல. ராசமே வர்ணிக்கவே மாட்டான். ஏன்னா அதிகாரிகள் தெரியலன்னா ராசம் தப்பா போயிடும், ராசத்துடைய தப்பா புரிஞ்சின்றுவாரோன்னு ஒரு பயம் உண்டு. அந்த மாதிரி ரொம்ப விசேஷம், அதி விசேஷம், அதி அத்தம் ஒண்ணு ஆச்சரியமா இருக்கு. அதனால எல்லாம் பரிசு பண்ணி பாபா பெரியவாள் வேதவியாசன் அந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்தை பரிசு பண்ணி பார்த்தா நல்லா திருப்தியா இருந்தவருக்கு. எந்த இடத்துலயும் அவர் ஓரத்தை இப்படி எழுதிக்க வேண்டாம், நம்ம மாத்தி எழுதலாமோன்னு தோணவே இல்லை. 16 ஸ்லோகங்களை திரும்ப 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 வாசிப்பாட்டு ஆகா சும்மா சிறப்பாரு. ஹரி நன்னாவே எழுதினான், சாய் நினைக்கிறேன் ஹரி எழுதிட்டான், எல்லாம் ஹரி அவ்வளவுதான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு நினைச்சிருக்காரு. அழகா பாசியா வாதிச்சு எழுதி முடிச்சாச்சு, வாதிச்சு பார்த்தாச்சு. இது ஒரு பெரிய துக்கம் வந்துருச்சு. இத தகுந்த சத்மாத்திரத்தை கொடுக்கணுமே, இந்த வியாபாரம் மந்திரவாதத்தை கொடுக்கப்படாது. ஹரிக்காக இயங்கலம் கிட்ட கொடுத்தா இது பல பேருக்கு போய் சேரும். அதாவது சமயத்துல அழகா பிரசாத விநியோகம்னு சொல்லி கொடுப்போம். சில பேருக்கு கை வரவே வராது, தனக்கு நிறைய இடங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குறைச்சு கொடுப்பா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருவா, அதுக்கப்புறம் போக வரவழைக்கா 4-2 அப்படி குறைச்சுட்டே போவோம். அப்படி இருக்கப்படாது. விநியோகம்னா ஒரு கண்ணு ஒரு பாதை பார்க்கணும், எத்தனை பேர் டக் 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 அப்படியே அந்த அந்த ஒரு நிதானம் வரும். அது கொடுக்கறதுல ஒரு குதூகலம் இருக்கு. அதுதான் கொடுக்கறேன், எனக்கு பாக்கியம் கிடைக்குது, எனக்கு இல்லையே எனக்கு இல்லையே பாத்திரத்தை தனக்காக பாத்துக்கிறது. சில இடங்கள்ல பாக்கலாம் நல்லா ஜோரா திருப்பாவை கூட வழியும் போது நல்லா ஜோரா பால் சோறு மூடனை இது முழங்கை வழிவாரன்னு எல்லாம் தயார் பண்ணுவான். ஜோரா இருக்கும் பண்ணி முடிச்சு மேக அம்சமான உடனே பார்த்தோம்னா முதல்ல மேல இருக்கிறத வழித்து டபால் போட்டு செஞ்சுவோம். நீ தான் மேல வச்சுட்டே போ அப்படி எடுக்கப்படா எல்லாரும் அனுபவிக்கணும். கூடி இருந்து குளிர்ந்தே அந்த மாதிரி தனக்கு இல்லாம லோக கேமாத்திரமா கொடுக்கக்கூடிய ஒரு சத்மாத்திரம் வேணும். பிரகாசத்தை குவாபி பாத்திரே நிறைய பாத்திரங்கள் இருக்கு. நல்ல பாத்திரம் ஒண்ணு இருக்கு இல்லையா, சித்திர பாத்திரம் இருக்கு, அலுமினிய பாத்திரம், நிறைய பாத்திரங்கள் இருக்கு. எது சிரேஷ்டம், எது ஓட்டம் இல்லாம இருக்கு. பாத்திரம் வெள்ளி பாத்திரம் இருந்தாலும் ஓட்டை இருந்தா பிரயோஜனம் இல்லை. அது மண் பானையா இருந்தாலும் ஓட்டை இல்லைன்னா விசேஷம் தான். அந்த மாதிரி தேடி தேடி பார்த்தா யாரிடத்தை கொடுக்கலாம்னு பார்த்தா நல்ல சத்தா இருக்கணும். அதாவது எந்த விதத்திலையும் எந்த விதமான கல்மஷமும் பாதிக்காத ஒருத்தரா இருக்கணும். பிரம்மமே கதின்னு இருக்கணும் அப்படின்னு தேடி தேடி பார்த்தா தேடி தேடி பார்த்ததுல கிடைச்சது சுகபிரம்ம மகர்ஷி தான் கிடைச்சா. இத்தனைக்கும் பார்த்தோம்னா வேதவியாசருடைய பிள்ளைதான் சுகபிரம்ம மகர்ஷி. அதுக்காக கொடுக்கலையா, அது தன்னுடைய வம்சம் தன் சொத்து அதுக்காக குறிப்பு தான் கொடுக்கலையா. வேதவியாசர் ஒரு சந்தர்ப்பத்துல அழகா உட்கார்ந்து ஜோரா சின்ன வயசு பிள்ளை சுகபிரம்ம மகர்ஷி இப்படியும் போறா புத்திரா புத்திரா அப்படி போயிட்டு இருக்காரு. நல்ல மறந்து திகம்பரனா போயிட்டு இருக்காரு வேத சுகபிரம்ம மகர்ஷி. உடனே வேதவியாச பின்னாடியே புத்திரா 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 புத்திரான்னு கூப்பிட்டு போறா. இவர் பதில் சொல்லல, மரங்கள் எல்லாம் பதில் சொல்லுது, இதோ இருக்கேன் இதோ இருக்கேன் இதோ இருக்கேன். அது பிரம்ம தியானத்துல போக எல்லாத்துக்குள்ளையும் இருக்கிற அந்தரியாமி ஹரி பேசிட்டா, இதோ இருக்கேன் புத்திரா புத்திரே தன்மயதையா கடவோ அபிநய துத்தம் சர்வபூத ஹதயம் முனிவான தோசி. ஆச்சரியமா அந்த மாதிரி அவ்வளவு விசேஷம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிதம்பரம் மகரிஷி நல்ல எப்பன் அழகு அதான் கிருஷ்ணனை பார்த்தா சுகபிரம்மத்தை பார்க்க வேண்டாம், சுகபிரம்மத்தை பார்த்தா கிருஷ்ணனை பார்க்கணும். அப்படி திட்டம் அவ்வளவு அழகு. அவர் ஒரு சந்தர்ப்பத்துல திகம்பரனா போற, திகம்பரன் அப்படின்னா திக்குகளையே அம்பரமா தரிச்சுருக்கான்னு அர்த்தம். நம்மள மாதிரி சாதாரண ஒரு வஸ்திரம் எல்லாம் தரிச்சுக்கிறது கிடையாது. ஆனா அவருக்கு மானம் அவமானங்கிற துவந்தங்களை கடந்தவர். அதெல்லாம் குழந்தைகளை கொண்டாரு, ஏன்னா அதுக்கு துவந்தம் இல்லை. மானம் அவமானம் அதெல்லாம் கிடையிறது இல்லை, கிடைக்கிறது இல்லை, தெரியறது இல்லை. துவந்தம் இல்லாத திக்குகளையே அம்பரம், அதாவது நிர்வாணமா அலையறா அவர்கள் மரியாதையா சொல்றது திகம்பரர்கள் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அழகா போயிட்டு இருக்க நல்ல எப்பணம் அழகு சுத்த சுத்தா இருப்பார், அவ்வளவு அழகு காலம் மாதிரி இருப்பார். இவர் போற பின்னாடியே வேதவியாசர் புத்திரா 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 புத்திரான்னு போயிட்டே இருக்கார். ஒரு சிதியில சுகபுர மகிழ்ச்சி போயிட்டு இருக்க வழியில ஒரு குளம், அந்த குளத்துல அதிக அத்திர ஸ்திரீகள் வஸ்திரம் இல்லாம குளிச்சுட்டு ரொம்ப அழகா இருப்பார். சுகபுரம மகிழ்ச்சியை பார்த்தா அவளுக்கு எந்த விதமான ஒரு சஞ்சலமோ வெக்கமோ லட்சியோ வரல. ஒரு பாட்டுக்கு வேண்டிய பாட்டு குளிச்சுருக்கேன். வேதவியாசர் இப்படி பார்த்த ராகா வயசு பிள்ளை போகும்போது இப்படி நிர்வாணமா குளிக்கிறாள், என் பிள்ளை கெட்டுப்பேடமாகானா என்ன வாதின்னு சொல்லி வர்றாரு. இவர் வரத பார்த்தா அவர் விருத்த ரொம்ப வயசானவர், நல்ல தாடியா நடந்து போயாச்சு, உடம்பெல்லாம் கொஞ்சம் தூள் விழுந்தாச்சு. இவர் வரார், அதாவது காமசுகத்துக்கு உடம்பு தகுதி இல்லை, காமத்துல ருச்சியும் இல்லை, அப்படி வயசு ஆயிடுது. ஆனா இவரை பார்த்த உடனே என்ன பார்த்து நாங்கெல்லாம் ஆடை இல்லாம குளிக்கிறோம்னு தெரியறது, நாங்க அவரை பார்த்து வஸ்திரம் கொடுத்து இவ்வளவு பேதங்கள் அவங்களுக்கு தெரியல, அதுக்கு பேதமே தெரியல. அவர் எல்லாத்தையும் ஜீவனா பார்க்கறது, எல்லாத்தையும் சரீரமா பார்த்து அதான் வித்தியாசம். சரீரத்தை பார்க்கிறவர்களுக்கு அதான் பிராதான், இது பெண் இது ஆண், இது யுவபுருஷன் இது வயசானதா. இதான ஜீவனா பார்க்கிறவர்களுக்கு என்ன தெரிய போறது, இன்னும் கிடையாது. ஒண்ணு வேண்டாம், உனக்கே சில சந்தர்ப்பங்கள்ல அந்த விஷயங்கள் தெரியாம போயிருக்கு. இது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஒரு நாலு கிலோ இருந்து கிடக்கிறனா புருஷாஸ்திரிகள் பார்க்கறோம், அந்த உயிரை காப்பாற்றும். அவ்வளவுதான், கைசான வாழா சின்ன வாழா சின்ன குழந்தை எதனா இருந்தா மட்டும் இந்த ஜீவன் அந்த மாதிரி அவருக்கு அந்த துவந்தமே கிடையாது, இயற்கைகளே கிடையாது. எல்லாம் ஒண்ணும் போயிட்டு இருக்க, எல்லாம் ஒண்ணுனா எல்லாம் ஜீவன் அந்த பாவத்துல அவர் போயிட்டு இருக்கார். அதனால பார்த்தார் வேதவியாசர் சுகபிரம மகிழ்ச்சியிட சொன்ன குழந்தைய ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டியா. உடனே சுகபிரமம் சொன்னார், அப்பா சித்தப்பா கதை, பெரியப்பா கதை, மாமா கதை, அண்ணா தம்பி கதை, சொந்தக்கார கதையில சொல்லணும் விட்டுடும். உன் கதையை சொன்னாலும் கேட்க மாட்டேன், அம்மா கதையை சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் பிறந்த கதையை சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஹரி கதையா இருந்தாலும் சொல்லி கேட்கறேன். பிறந்த அதானா சொல்ல போறேன் கேடா. உடனே சரி விட்டாராம், பாகவரம் கரகரன்னு சொன்னாராம். சிக்கப்பட மயங்கி விட அப்பா எனக்கு கொடுத்துருப்பான், நான் வச்சுக்கிறேன்ப்பா, வச்சுக்கூடாது வந்து சொந்த கதை கேட்க மாட்டேன்னு ஹரி கதை கேட்டுட்டாரு. ஆச்சரியமா அந்த வேதவியாச சுகபிரம மகிழ்ச்சி கிட்ட சொன்னார். அத சுகபிரம மகரிஷி கங்கை கரையில பிராயோபதேசம் பண்ணின்றிருந்த பரிசுத்த மகாராஜனுக்கு சொன்னார். இது அவர் சொன்னார், அவர் சொன்னார், இதுதான் நாரதருக்கு நாரதர் வேதவியாசருக்கு சொன்னார், வேதவியாசர் சுகபிரமத்துக்கு சொன்னார், சுகபிரம்மம் பரிசுத்துக்கு சொன்னார். அவர் சொல்லும்போது சூத பௌராணிகள் கேட்டு சவுனகாதிகளுக்கு சொன்னார். அதை நான் உங்கள்கிட்ட இங்க சொல்லியிருக்கேன். இதுதான் மகாபாரதம். ஆச்சரியம். அப்ப உடனே சவுனகாதி முனிவர் திரும்பியும் கேட்டார், பரிசுத்துக்கு ஏன் சுகபிரம்மம் சொன்னார், ஏன் பிராயோபவேசம் பண்ணார். பிராயோபவேசம் இப்ப இந்த அரசியல்வாதிகள் ஒரு கொட்டதுகளை பைத்தியம் சாகும் வரை உண்ணாவிரதம், சும்மா யாரும் ஒண்ணு போன மாதிரி தெரியாது. உண்ணாவிரதத்துக்கு ஏதாவது ஒன்று போனாலும் பரவாயில்ல, ஒரு அசுர கூட்டம் ஒழுந்தது நிம்மதியா இருக்கு, ஒன்னும் போற மாதிரி தெரியல. பிராயோபவேசம்னா அதான் சாகும் வரை உண்ணாவிரதம், ஜலம் சாப்பிடமாட்டா ஆகாரம் சாப்பிட மாட்டா, உயிர் தானா போகும். சரி இந்த பலம் குறைஞ்சு 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 ரொம்ப தைரியம், ரொம்ப அசாத்தியமான தைரியம். ஏன் பரிசுத்த மகாராஜன் பிராயோபவேசம் பண்ணான்? உடனேயே சூத பௌராணிக்கு சந்தோஷப்பட்டு குருக்ஷேத்திர யுத்தத்துடைய முடிவை சொல்றார். குருக்ஷேத்திர யுத்தம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. பீஷ்ம பிதாமகர் அம்பு படைக்கல விழுந்தாச்சு, துரியோதன் தொடாடி வச்சு விழுந்தாச்சு. அப்ப கூட அஸ்வத்தாமன் மகா பிராமணன் ஆன மகா பாதி ரெண்டு எல்லாம் ஆயிடுற சமயத்துல அது ஜாதி முக்கியமே இல்லை. கர்மாவை கொண்டுதான் பிராமணனா அப்ராமணனா எல்லாமே. பிராமணன் அப்படின்னா பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன், பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன், பிரம்மத்தை அனுபவிப்பவன் பிராமணன், பிரம்மத்தை மற்றவர்களை அனுபவிக்க செய்கின்றவன் பிராமணன். பெருமை யஜ்யோகம் வீதம் போட்டுக்கிறதுனால ஒன்னும் பிராமணன் ஆயிடம் முடியாது. பிராமண ஜாதியில வந்திருக்கேன்னு சொல்லிக்கிறாங்க. பிராமணன் சொல்லணும் அப்படின்னா சுவாமி ராமானுஜரை சொல்லலாம், நாதமணிகள் சுவாமி ஆலவன்கார், சுவாமி ராகவேந்தர், மத்வாச்சாரியா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, இதெல்லாம் பிராமணர்கள். நிஜமாவே பிராமண வம்சத்தையும் பிறந்தார்கள், பிராமணனாகவும் இருந்தார்கள். சுவாமி மதுரகதி ஆழ்வார் அவளாதான் பிராமணன் சொன்னா அதோ யஜ்யோக வீதம் தோல்ல தொங்க அது தெய்வாவுடைய ஆசீர்வாதம் பிராமண குலத்துல வந்து பிறந்தது. இல்லைன்னா நமக்கும் யஜ்யோக வீதத்துக்கும் என்ன அறுக்கத்தை இருக்கு? ஏதோ தோல்ல அப்படி போட்டு இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்ற உண்மை கசக்கும். அவ்வளவுதான் அடுத்தவாசம் காமுகாட்சி மன்னியர் காட்சி ஜபம் மட்டும் அழகா பண்ணிடும். காயத்திரி பத்து தான் பண்ணுவோம். காமுகாட்சி மன்னியர் காட்சி ஏன்னா தெரியும் தெரியும் யாரு கோஷம் இதான் பண்ண போறோம். ஏதோ அன்னைக்கு மட்டும் காயத்திரி பத்து பதினஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதானே வெளியே ரொம்ப பெருசாலாம் ஒரு பிராமண தன்மைக்கான ஒரு முயற்சி கூட இல்லை. அது இந்த காலகட்டத்தில் பார்த்தா பிராமணால இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பல பேர் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, வைஷ்யலாம் ஆயாச்சு, பல பேர் மிலிட்ரிக்கு போயாச்சு, சத்திரியனா ஆயாச்சு, பல பேர் ஆபீஸ்ல வேலைக்கு போயாச்சு, சூத்ரால ஆயாச்சு. அவ்வளவுதான் அவங்க தான் பிராமணா இல்லை. ஏதோ அஞ்சாறு பிராமணா பாரதி இருந்தா பெரிய விஷயம். அவ்வளவுதான் எல்லாம் சத்திரிய வைஷ்ய சூத்ரால போயாச்சு. ஆனா இந்த சம்ஸ்காரம் இல்லை, சம்ஸ்காரமே இல்ல. சம்ஸ்காரம் இல்லைன்னா பிராமணன் நொண்டடி புரிய சொல்ல நான் பிராமணன் இல்லேன்னு சார். அவர் பிராமணன் தான் ஆனாலும் சொல்ல எனக்கு சம்ஸ்காரம் இல்லை, ஆனா நான் பிராமணன் இல்லேன்னு சார். சம்ஸ்காரம் வேணுமே, சம்ஸ்காரம் இல்லைன்னு சொன்ன அஸ்வதாமன் பிராமணன் தான், ஆனா சம்ஸ்காரம் இல்லை. துரியோதன உயிர் பயின்று இருக்கு. துரியோதனுக்கு அமுத மனம்னு ஆசைப்பட்டு ராத்திரி தூங்கிட்டு இருந்த பஞ்சபாண்டவருடைய குழந்தைகள் உப பாண்டவர்கள்னு சொல்லுவார். திரௌபதி பெத்த அஞ்சு பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்க குழந்தைகளை பஞ்சபாண்டவன் நினைச்சிருந்த தலையை வச்சு எடுத்துருக்கான். எடுத்துக்கொண்டு போய் துரியோதனி போகிறான். துரியோதனே வைக்கப்பட்டான். சீ நீ எல்லாம் ஒரு பிராமணன் தூங்கிட்டு இருக்க நபீடு கொண்டு போட்டு வரையே நீ அசுர ஜாதியான்னு துரியோதனை கேவலமா பார்த்தான். அடுத்த நாள் காத்தால திரௌபதி வந்து குழந்தைங்க எழுப்பான பார்த்தா தலையில்லாத குழந்தைகள் பார்க்க ஓன அழறா. அவ தெரிஞ்சு போயிடுது அஸ்வத்தாமன் தான் அந்த தங்கிருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. உடனே அர்ஜுனன் சபதம் பண்றான், திரௌபதி கவலைப்படாத என்கிட்ட இருந்தாலும் இந்த அஸ்வத்தாமன் அழிச்சுட்டு வரான், தலையை வெட்டி கொண்டு வரேன், அதையே நீ ஆசிரம சாரா வச்சிருந்து அது மேல உட்காந்துன்னு உன் பிள்ளைகளுக்கு அந்திம கிரியைகள் பண்ணுன்னு சொல்லிட்டான். அர்ஜுன் தொட்டதுக்கெல்லாம் அவரை சத்தியம் பண்றாங்க. என்ன ஊர் இருக்கிறது சாரதியாச்சு, கிருஷ்ணன் இருக்க தைரியம், தகத்து மேலுக்கு ஒரு சத்தியம் பண்ணிடுவாங்க. என்ன நடத்தி கொடுக்க போறது பரமாத்மாவாச்சு அந்த நம்பிக்கை, நமக்கு எல்லாம் நம்பிக்கை எடுக்க மாட்டேங்குது. பல இடங்களில் பார்க்க குழந்தை கல்யாணம் ஆகணும்ன்ற பெருமாள் நீ நடத்தி கொடுவோம்னு தினமும் ஒப்படைச்சிடணும். கடை கடைகளை நடத்தி கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு குழந்தை நல்ல வேலை கிடைக்கணும், தினமாவே நீ நடத்திக்கணும், தினமா நம்பிக்கை நடத்தி கொடுத்துருவோம். சந்தேகமே வேண்டாம். எப்படிப்பட்ட நம்பிக்கை வேணும்னா திரௌபதி மாதிரி கோவிந்தா புண்டரீகாசா ரக்ஷமாவும் சரணாகனும் ரெண்டு கையை விட்டா பார்த்தீங்களா, அதுதான் நம்பிக்கை. இருகையும் வித்தையினோ திரௌபதியை போல என்றா திருக்கோளூர் பெண்கள் நம்பதாக சுவாமி ராமானு நடத்ததை. அதாவது அப்ப கோவிந்தா புண்டரீகாச சொன்னது கூட பெரிய விஷயம் இல்ல. ஒரு கையில உடனே பிடிச்சிட்டு இருந்தேன், ரெண்டுக்கையும் விட்டு ரெண்டுக்கையும் மேல தெரியணும். இது என் சரீரம் இல்லை, உன் சரீரம் உன்கிட்ட விட்டாச்சு. இதே மானம் அவமானம் லாபம் நஷ்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது. உனக்கு வேணும்னா நீ இதை காப்பாற்றி ரெண்டு கையை விட்டாள், விட்ட உடனே பகவான் வந்துட்டான் வஸ்திர ரூபமா. அதான் நம்பிக்கை, என் பிரபு காப்பாத்து நடத்தி கொடுப்பான். அவ்வளவுதான். அதுல ரெண்டாவது யோசனையும் நடப்படாது, ரெண்டாவது யோசனையே வரப்படாது. ஆத்துல அம்மாவோ இல்லாட்டி சகோதரியோ இல்லாடி பாரியோ இல்லாட்டி பொண்ணோ இப்படி பேத்தியோ ஆகாரம் போட்டா விஷம் கலந்துருக்கோம்னு யோசனை பண்ணிருக்கோம். எனக்கு பிடிக்கும் பிடிக்காதே சாப்பிடுது. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை பரமாத்மா இருக்கு, வச்சுட்டோம்னா செஞ்சுட்டோம். இதுதான் சரணாக அசத்தியமான ஒரு நம்பிக்கை. கார்த்தன்யம் மகாவிஸ்வாசம் நிஜமான மகாவிஷ் ரொம்பதான் சொல்ற நியாசபத்திரத்தை சொல்ற இந்த சரணாகதி விஷயத்தை அறிவிக்கும் போது சொல்ற சரணாகதிக்கு என்ன வேணும்னா ஆனுகூல்ய சங்கல்பம், பிராத்கூல்ய வர்ஜனம், சாத்தன்யம், மகாவிஸ்வாசம், கோபித்த வர்ணம், இந்த அஞ்சு அங்கங்களோட சரணாகதி பண்ணா பலிக்கணும். ஆனுகூல்ய சங்கல்பம், உனக்கு என்ன பிடிக்கணும் அதை மட்டும் நான் பண்ணுவேன்னு சங்கல்பிச்சுக்கிறது ஆனுகூல்ய சங்கல்பம். பிராத்கூல்ய வர்ஜனம், உனக்கு எது பிடிக்காத நனமாகும் முதல்ல ரெண்டு வரணும். மூணாவது கார்பண்யம், தாழ்ந்து பணியோட கேட்கிறேன், உன்னொருத்தன கதி இல்லை. அடுத்த நாலாவது மகாவிஸ்வாசம், நீ மட்டும்தான் காப்பாற்றுவாய், நீ காப்பாற்ற வேற இடத்துக்கு போகிறேன்னு கிடையாது, நீ என்ன பண்ணாலும் ஒன்னிடத்துக்கு போக மாட்டேன். ஒரு இடத்துல குலசேகர ஆழ்வார் சொல்ற, அரிசினத்தாய் மீன்சத்தாய் அகற்றினும் மற்ற அவள் அருள் நினைந்தே அது குழவி அதிலே போன்றிருந்தேன்னு திருவித்துவக்கோட்டை அம்மாவிடத்துல ஒரு பாசுரம் சொல்லும்போது சொல்றார். சமயத்துல குழந்தை ரொம்ப அட்டகாசம், அம்மா வெட்டி போகலான்னு போவாங்க, குழந்தை அடி அடி அடித்து வீசி எறிவா ஓரத்துல வீசி எறிஞ்சா குழந்தை வந்து எங்க அம்மா நடிச்சுட்டா, இனிமேல் எனக்கு இந்த அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லை, எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, வீட்டு போய் இறங்கி போயிடுறதா, அம்மா அடிச்சு வீசி எழுந்திருப்பா திரும்பி அம்மானு, அது அப்பா தூக்குவா தாத்தா பாட்டி எல்லாம் சமாதானம் பண்ணும், அது சமாதானம் திரும்ப அம்மா தூக்கி மடிக்க வச்சுனா அதாவது குழந்தை இனிமேல் சமத்தா இருக்குன்னு சொல்லி அதுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி நீ தான் என்ன காப்பாற்றும், ஒருவேளை நீயே என்ன படுத்தினாலும் உன்னை விட்டு அங்க நீங்க போக மாட்டேன். ஒரு பத்து பாசத்துல பகவானத்தை வைக்க வேண்டிய திட நம்பிக்கை பத்தி குழந்தைகள் நம்பளதா சொன்னார். வாழால் அறுத்துச் செடியும் மருத்துவன்பால் நீளாத காதல் நோயாளன் போல விட்டுவக்கோட்ட அம்மா மாயத்தால் நீளா துயர் தெரியும் நீ ஆளா உணவருளே பார்ப்பன் அடியேனே. ஒரு வைத்திய நிலத்துல ஒரு நோயாளிக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். சமயத்துல உடம்பு வியாதி வைத்திய கடந்தை பார்ப்போம், உடனே கையெல்லாம் பிடிச்சு பார்ப்பார், அப்புறம் எக்ஸ்ரே ஸ்கேன் என்னமெல்லாம் உண்டு கேட்கலாம், எம்ஆர்ஐ ஸ்கேனு இருக்கு எல்லாமே எழுதி கொடுத்துருவா, எல்லாம் எழுதி கொடுத்து பார்ப்பார், அது சின்ன கட்டி இருக்கும் பார்க்கலாம், மருந்து கொடுக்குறேன் ஒரு ரெண்டு மாசம் பார்க்கலாம், மருந்து குறைஞ்சி கட்டியும் குறைஞ்சிருக்கணும், ஆபரேஷன் வேண்டாம் இல்லாட்டி ஆபரேஷன் தான் பார்க்கலாம், அதுக்கு செலவாகும் எல்லாம் ரெண்டு மாசம் மருந்து தான் சாப்பிடுவோம், என்ன முழுங்கும் காத்தால மத்தியான ராத்திரி விடுதலாம் சாப்பிடுவோம், அவர் சொல்லுவார் ஒன்றும் கட்டி குறைய இனிமேல் ஆபரேஷன் பண்ணாதான் நல்லது, அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா செலவாகும் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த நேரத்தில், இப்பதான் எனக்கு அவருக்கு வசதி அப்புறம் சொல்லுவார், நமக்கு வசதி இல்லை அவருக்கு வசதி தான், அதனால அப்பதான் பண்ணுவோம், பைசா வந்து தயார் பண்ணிக்கோங்க, உடனே அவர் ஆபரேஷன் பண்ணுவார், ஒன்னு வெள்ள இருக்கிறத உள்ள வச்சிருவா, இது உள்ள இருக்கிற வெள்ளத்துக்கு போட்டுருவா, இதெல்லாம் பண்றா வேணும் பண்றா, உடனே ஆபரேஷன் பண்ணுன்னு பண்ணிடுவா, அதுக்கப்புறம் கையெல்லாம் போட்டுடுவா, வீட்டை தூக்காதீங்கோ மாடிப்படி ஏறாதீங்கோ காரம் சாப்பிடாதீங்கோ ரொம்ப நேரம் உட்காராதீங்கோ எப்படி வழியில் வச்சு போட்டு சொல்லுவா, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு உடம்புல கொஞ்சம் அந்த வியாதியுடைய வேகம் குறைஞ்சிருக்கும். உடனே சார் இந்த வைத்தியம் கைராசி டாக்டர், பணத்தையும் கொடுத்து உடம்பையும் கொடுத்து அவர் ஆபரேஷனும் பண்ணி இதை பண்ணாத அதை பண்ணாத அதை சாப்பிடாதுன்னெல்லாம் சொல்லி கொஞ்சம் சரீரத்துடைய வேதனை குறைஞ்சாலே இந்த டாக்டர் மாதிரி வரவே வராது. வாழால் அறுத்து சுடியும் மருத்துவன் பால் நீளாத காதல் நோயால் அன் போலே மகான. அது சில பேர் பார்த்தா ஏதாவது கிராமத்தை இருந்திருப்பா சின்ன வயசு, அதுக்கப்புறம் அவன் பத்தனத்துக்கு வந்திருப்பாள், அங்க யாருக்கா ஏதாவது வியாதி வந்திருக்கும், அப்போ படாத பாடு விடுவா, அப்ப சொல்லுவாவா எங்க ஊர்ல ஒரு வைத்தியர் இருந்தார், என்னமா அவர் வைத்தியர் தரம வச்சிருப்பார், அப்ப கூட அவர் சொல்லுவா எங்க வைத்தியர் இருந்தாருன்னா ஜம்முனு செய்வோம், ஒரு கணம் ஒரு நாலு குடிக்கையை கொடுப்பாரு எல்லாம் சரியாக படும், அப்படியா எங்க இருக்காங்க அவர் பணம் வகிப்பார் சொல்லுவார், அவர் போன பிறகு கூட நீராத காதல் வாழால் அறுத்து சுடியும் மருத்துவன் பால் நீராத காதல் நோயாளன் போலே விஸ்வக்கோட்டம்மா மாயத்தா நீரா துயர்தறினும். நம்மளுக்கான வார்த்தை நீதான் என்ன காப்பாறுவோம், நீயே என்ன கஷ்டப்படுத்தினாலும் உன்னை விட்டு அங்க இங்க போக மாட்டேன்டா, கண்டார் இடைவனவேதன் சாதனம் தான் செய்கிறினும் கொண்டானை அல்லால் அரியா புலமகள் போலே. நம்மளுக்காக சொல்றார் ஒரு ஸ்திரீ இருக்கா பதிவிரத, அவன் வீட்டுக்காக மகா மோசமான இருக்கான், பாக்குற வாயெல்லாம் என்னடி உன் புத்தி இருக்கானே அப்படின்னு வாயில் வந்த வாயிலாம் கிட்டி பேசுறான், அசிங்கமா பேசுறானா, அப்ப கூட கழுத்துல ஒரு மூணு முடிச்சு போதாண்ட ஒரு காரணத்துக்காக அவனுக்கு மரியாதை கொடுத்து அவனை குடும்பம் நடத்திட்டு இருக்காள், என்னைக்காவது அவனும் மாறுவான், அந்த மாதிரி நீ என்ன பண்ணாலும் உன்னை விட்டு அங்க இங்க போக மாட்டேன். இதுக்கு பேரு திட விசுவாசம், இதுக்கு பேர் மகாவிஸ்வாசம். இந்த கோவிலுக்கு போங்கோ ஒரு 40 நாள் நீங்க தொடர்ந்து போனா கல்யாணம் ஆடுனா உடனே எங்க போறது, 38 நாளைக்கு ஒண்ணுமே தெரியணும்னா சரி கோவில மாத்து பெருமாள மாத்து அவ்வளவுதான். அப்புறம் அவன் அங்க சொல்லு அங்க போங்கோ அப்பிரதட்சணம் பண்ணுங்கோ ஏதோ ஒண்ணு அப்பிரதட்சணம் பண்ணுங்க எதுன்னு திருப்பி வளர்ச்சி வளர்க்கேட்டுங்க ஒரு ஆள் காலத்துக்கு போங்கோ எங்கேயோ ஒன்று போங்கோ இப்படியே பயந்து இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் திட விசுவாசம் இல்லை. ஒன்னே ஒண்ணு தொண்டடிப்புடியாகிற மாதிரி தொண்டடிப்புடியாகிறத ஒருத்தர் கேட்டார் அழகார் அங்கன பாடிக்கையில ஒரே ஒரு தடவை ஒரு இடத்துலயாவது மலையப்ப சுவாமி பத்தி ஒரு வார்த்தை சொல்லப்படாதா, உடனே தொண்டடிப்புடியாக சொன்னா அரங்கனை பாடின வாயால் மற்றொரு குரங்கனை பாட மாட்டேன், அதாவது குரங்கணம் திருப்பதி குரங்குதான மலை மேல இருக்கும், அந்த மாதிரி அவன் மலை மேல இருக்கா என் அரங்கனை பாடினவாயால் குரங்கனை பாடுவேனும் திருப்பதி பகவானும் தொடர்பு கிடையாது, அவர் என் அரங்கன் விசேஷம் திருப்பாளர் மாதிரி நமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணார். எனக்கு வேண்டாம், திருப்பதி நன்னா இருக்கு, சுந்தர பரிபூர்ணம் வந்து ஜோராவே இருக்கு. எனக்கு என் ரங்கன் போடும் ஏகமூர்த்தி உபாசனம். அதாவது தெளிவாக சொல்லும் போது இந்த அவ்யபச்சாரமான பக்தியே சொல்லும். அவ்யபச்சாரமான பக்தினா ஒரு ஸ்திரீ இருக்கா அப்படின்னா என்ன வேணாலும் புருஷன் தான் ஏற்கணும். மல்லிகை போவனும் பக்கத்தாதுக்காரு, குழந்தை வரணும் எழுத்தாதுக்காரு, புடவை வரணும் இந்த பக்கத்தாதுக்காரு, இப்படி கேட்டிருந்தாங்கன்னா அது விபச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூர்த்தி எப்படிதான் அது விபச்சாரம், ஒரே மூர்த்தி. அதுதான் அவ்யபச்சாரமான பக்தி. தியாகராஜர் போல ஒரு சந்தர்ப்பத்தை தியாகராஜர் சொல்றார் ராமனை பார்த்து, ராமா கோதண்டம் வில்லு கொஞ்சம் கடன் கொடு அப்படின்னா, உடனே ராமன் எதுக்குன்னா, ராமான்னு சொல்லாத எல்லாரையும் கொண்டு போட்டுருக்காங்க. அது ராமா சொல்லாதான் கிருஷ்ணா சொல்லவாலும் கணக்கு உண்டு. கிருஷ்ணா சொல்லவாலையும் கொண்டு போடுற, ராமா சொல்லாதா யாருமே பூமியில இருக்கப்படாது. ஏகமூர்த்தி உபாசனை, ஏகமூர்த்தி ஏக நாமம், அதுதான் அந்த இருந்துருக்குன்னா ஜெயிச்சிடலாம். அதாவது நம்ம நிகழ்த்த ஏதாவது ஜலம் வேணும்னு சொல்லி போர் காரணம் கூப்பிடுறோம், போர் போர சொல்றோம், 300 அடி ஒரு 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 5 மணி நேரம் ஆச்சு 300 அடி போதுடே அப்படின்னு வரான். தண்ணி வந்துட்டா, தண்ணி வரலங்க, ஆனா 300 அடி போட்டாச்சு. என்னதான் பின்னாடி போய் பார்த்தோம்னா 2-2 அடிக்கா 150 குழி போட்டுருக்கோம். கணக்கு என்னமோ 300 அடி தான், ஒரே இடத்துல போடுறது அவ்வளவுதான். 150 குழி 2-2 அடியா போடுறது, 300 அடி கணக்கு ஆயிட்டு. ஒரு பேர் அதுக்கு ஒரே இடத்துல 10 அடி போடுற ஒரு பலம் கிடச்சு. அந்த மாதிரி ஏகமூர்த்தி உபாசனை அதுதான் சிரேஷ்டம். ஏகமூர்த்தி நடந்த அசாத்தியமான திட விசுவாசம் வச்சால் ஒழிய பக்தி புரியாது, பரமாத்மா தெரிய மாட்டான். ஏகமூர்த்தி அப்படியே இறுக்கி பிடிச்சிடணும். ஒருவேளை வேற மூர்த்தியை பார்த்ததோட என் மூர்த்தி அதுவா இருக்குன்னு பார்க்கணும். அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் பார்க்கணும். கிருஷ்ண பக்தால் தான் அயோத்தியா போனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்களா, அது ராமனை சொல்றாளே அப்படின்னு. நல்ல கிருஷ்ண பக்தால அயோத்தியா பிடிக்காது. அப்படியே போனாலும் என் கிருஷ்ணன் தலையில மைத்திரி இல்லாம இருக்குன்னு பார்த்து வந்துருவேன். அப்படிதான் பார்க்கணும், அதுதான் விசேஷம். அதே மாதிரி ராம பக்தாளுக்கு பிருந்தாவனம் போனா பிடிக்காது, ஆனாலும் என்றாலும் தவிர மைத்திரி வச்சு நிற்கிறான்னு பார்த்துட்டு வந்துருவேன். அப்படி பார்த்துட்டா பிரச்சனை கிடையாது. அதுதான் ஏகமூர்த்தி உபாசனை அப்படின்னு பார்க்க. அந்த மனசு அர்ஜுனனுக்கு அந்த பலம் உண்டு, என் பார்த்த சாரதி என்ன காப்பாற்றலாம். அதனால உடனே பகவானுடைய ரதத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். அஸ்வத்தாமன் எங்கே சேரலான்னு தேடுதுன்னு தேடுறான். ஒரு சிட்டியில அஸ்வத்தாமனை கண்டுபிடிச்சிட்டா. அவன் தன்னை காப்பாற்றிக்கிறது பிரம்மாஸ்திரம் போட்டான், அர்ஜுனனும் போட்டான். ஆனா சீக்கிரம் உபசம்ஹாரம் பண்ற டெக்னிக் அஸ்வத்தாமனுக்கு தெரியாது. ரெண்டுத்தையும் அர்ஜுனனே உபசம்ஹாரம் பண்ணான். அவனை நாய் மாதிரி கட்டி இழுத்து கொண்டு வந்து திரௌபதி முன்னாடி நிக்க வச்சான். அப்ப கூட திரௌபதி சொல்றா, இவனை விட்டுடுங்கோ. அப்ப கூட அவனை சேவிக்கிற அவன் திரௌபதி, என்ன குரு புத்திரன்ற ஒரு காரணத்தையாள் பஞ்சமகா பாதகம் பண்ணிருக்கான். தூங்கிட்டு இருந்த குழந்தைங்க தலையொட்டி இருந்தான். அவன் ஆததாய் ஆததாயின்னா லட்சம் வைக்கிறவன், கொலை பண்றவன். அவனுக்குதான் கோர்ட்டு கேஸ் ஆயிடு சுத்து கொண்டு விடணும். இதுதான் ரூல், நம்ம மனு சாஸ்திரம் அப்படிதான். ஒருத்தன் யாராவது யாருக்கா தீ வைக்கிறான், அடுத்தவருடைய பொருள் அபகரிக்கிறான் அப்படின்னு ஆததா யானைக்கு வந்து விசாரணையே கிடையாது. அங்கேயே பாட்டிய விஷயம் தெரிஞ்சிருந்தா உடனே வச்சு முடிஞ்சு அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் எதிர்கடிச்சிருந்தோம்னா அது சமுதாயம் கட்டுப்பாடு. உடனே அந்த சாஸ்திரம் சொல்றது ஆச்சரியமா, அர்த்தசாஸ்திரம் சாணக்கியம் சொல்ற ரொம்ப அழகா அர்த்தசாஸ்திரம் வாசிக்கணும். பகவத்கீதை அர்த்தசாஸ்திரம் வெறும் பொலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் கிடையாது, பிரம்ம தத்துவத்தையும் நிறைய சொல்லியிருக்காரு. நிறைய இருக்கு இந்து தர்மத்தை சொல்லிருக்க விஷயங்களை கத்துக்கிறதே கோடி கோடி ஜென்மம் தெரியாது. சொன்னா பர்மனண்டா இருக்கணும். சந்தடி புரியாதோ இச்சுவை தவிர யான் போ இந்திர லோகம் மாலும் அச்சுவை தெரியணும் வேண்டே இங்கேயே சிக்கல் ஆகும். திரும்ப திரும்ப பறந்துட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப விஷயங்களை கிரகிச்சுட்டே இருக்கணும். அவ்வளவு இருக்கு லோகத்துல, எந்த மதத்துக்கும் இப்படி பலம் கிடையாது. சத்ததுக்கெல்லாம் 1000 கிரந்தங்கள் இருக்கணும், எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. பார்த்தோம்னா நம்மளுடைய பிராபாண்டியமான கிரந்தம் எதுங்கிற நமக்கு இன்னும் தெரியாது, பல பேருக்கு தெரியவே தெரியாது. மத்த மதத்துக்கு அவளுக்கு என்ன நம்ம சொல்லிடுவோம், நம்ம மதத்துக்கு என்ன சிறிதும் முடிக்கும். நம்ம மதத்துக்கு இருக்கு பிரஸ்தானத்ரயம்னு இருக்கு, மூணு பிரம்மசூத்திரம் உபநிஷதம் கீதா, இது மூணு தான் இந்து தர்மத்துடைய அஸ்திவாரம். பிரஸ்தானத்ரயம்னு சொல்றோம், இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக சொல்றேன் பிரஸ்தானத்ரயம் தான் நம்முடைய அஸ்திவாரம். அவ்வளவுக்காக சொல்றான், வெற்றி போடணும்னு எல்லாரும் சொல்றா. திரௌபதி நாயகா நாம் படுற கஷ்டம் கிருதி படலாங்க, கிருபாச்சாரியனுடைய சகோதரி கிருதி, அவளைத்தான் துரோணாச்சார கல்யாணம் பண்ணிட்டான். அவளை பிறந்ததுலதான் அஸ்வத்தானம். தான் படுற பாடு அவளும் படப்படாது, அதனால விட்டுடுங்கோ அப்படின்னுட்டான். ஆனா பீமன் விடக்கூடாதுன்னுட்டான். இப்ப பகவான் சிரிச்சுட்டு அர்ஜுனை பார்த்து சொன்னான், கொல்லணும், ஆனா பிராமணன் கொல்லப்படாது, நீ ஏன் முடிவு பண்ணிக்கோன்னுட்டான். உடனே அவன் பார்த்தான், அஸ்வத்தாமன் சொல்ல மணியை முடிஞ்சு வெட்டியெடுக்கலாம். சில இடங்களில் பெரியவா சொல்ல மணி இல்ல, அவங்க குடுமின்னு பிராமணால குடுமைய வெட்டியாச்சினாலே அவ பணத்துக்கு சமானம். இன்னைக்கு பிராமணாவில் குடுமையே இல்லை, குடுமி இல்லாம இருக்கவே படாதுன்னு சாஸ்திரம் சம்பிரதாயம். குடுமி இருந்தே ஆகணும். குடுமி இல்லாத பண்ட சம்ஸ்காரங்கள் எல்லாம் ராட்சசாலுக்கு போய் சேர்றது சாஸ்திரம். இது என்ன ஒரு வெக்கம்னு தெரிய மாட்டேங்குது. பார்த்தோம்னா இதுல வந்து கத்திர பேருமே குடுமி வச்சுக்கணும். இது தர்மம். ஸ்திரீகள் எல்லாம் புருஷாலதிகள் எல்லாம் குடுமி வச்சுனாலும் அவங்க நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டேன்னா அத்தனை பேர் குடுமையோட இருந்தாங்க. குடுமி வச்சுக்கிறது சாஸ்திரம் தர்மம். அக்னி ஸ்வரூபம் எப்படியாவது என்னவே வச்சுக்கிறார். குடுமி மேற்கொண்டு பார்க்கணும். அந்த குடுமையை பார்க்கறதே ஒரு கோடி சொன்னாலும் ராமாபிரமேய சுவாமி கோவிலே பின்னாடி கண்ணாடி வச்சுக்கிறதுக்கு அந்த குடுமையை பார்க்கறதுக்காக தான். அதில் அந்த வரலட்சுமி விரதம் எல்லாம் பண்ணுவோம் ஸ்மார்த்தன். அதை பார்த்தா பின்னாடி அதுக்காக ஒரு கண்ணாடி வைப்பான். ஏன்னா தாயாருடையதான ஆச்சரியமான அந்த கூந்தலையை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இரண்டருந்து அடியன் பார்க்கறது. இங்க மட்டும் தான் பார்க்கறது. எதிராகனுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி. அதை எட்டி எட்டி பார்த்தோன்னா அந்த உச்சி குடுமி ஜோர் அக்னி ஸ்வரூபம் காரிசுதங்கள் சூரிய முடியும் கனநர்ச்சிக்கை முடியும். அப்படிதான் எம்பார் கோவிந்தர் பாபம் சொல்ற அந்த முடிய பார்த்தனாலே நீ சேர்த்து இவ்வளவு அழகு. இது கூட பார்த்து அசந்து போனேன். இன்னும் அழகா வச்சுட்டேன்னா நவனீத கிருஷ்ண சுவாமிக்கு பின்னாடி கண்ணாடி இல்லை, அப்புறமே சுவாமிக்கும் இல்லை, உடையவர் மட்டும் ஒரு கண்ணாடி. காரணம் அந்த குடுமைய பார்க்கணும்ன்றதுக்காக வச்சிருக்கேன். ரொம்ப அழகு அறியும் அசந்து வேறு. அந்த மாதிரி அந்த குடுமையை வெட்டியாச்சுனாலே பிராமணனை கொண்டு போறதுக்கு சமானம் சாஸ்திரம் சொல்றோம். சொல்லி வைப்போம் பிராமண காதல் அது வந்து குடி வச்சுனாலும் சந்தோஷம். சொல்றது தர்மம். ஊதம் செஞ்ச ஊதி வச்சுறது யார் காதல் விழுதோ விளக்கம் மாறினா சந்தோஷம் திருப்தி. வாழ்க்கை எழுதியோ பண்றோம். ஒரு குடியை வச்சுக்கிறதுனால ஒண்ணு ஒண்ணு குறைஞ்சு வேட போறது இல்லை. அதெல்லாம் நம்முடைய லட்சணங்கள். குடிமையோட இருக்கணும். எப்போதும் நெத்தி இல்லை, எப்போதுமே தரிக்கணும். வாழ் நெத்தியா இருக்கவே எந்த க்ஷணமுமே வாழ் நெத்தியா ஸ்திரீயோ புருஷாலும் இருக்கவே கூடாது. வாழ் நெத்தியோட இருந்தா என்ன திருமணம் வந்து கொண்டு போயிடும். நெத்தியில நல்லா பளிச்சுன்னு திருமணம்லாம் இருந்ததுன்னா பதில் யாரும் வரவே மாட்டாங்க. குளிக்கதான் போறேன், பல் தேய்க்கதான் போறேன், இப்பதான் தூங்கியதுன்னு சொல்லப்படாது. எப்பொழுதுமே நெத்தியில சின்னம் தரிக்கணும். சின்னம் தரிச்சாச்சுன்னா பகவானுடைய தாசர்கள் பக்கத்துல யமதர்மராஜன் வரமாட்டார். இல்லைன்னா அவருக்கு வயசு உண்டு, வயசுண்டு போகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த குடுமி நம்முடைய சின்னம். நான் குடுமையை வெட்டிட்டான், அவன் தொடர்ந்து விட்டாச்சு. உடனே பகவான் இல்லாத அந்திம கிரியைகள்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் சிட்டில் ஆயாச்சு. உடனே பகவான் கிருஷ்ணன் தெரியாதுன்னா கிருஷ்ண தாத்தா பாகவத் இப்பெல்லாம் சொல்லணும். டிவி சினிமா எல்லாம் பிளாஷ்பேக் அப்படின்னு அதெல்லாம் நம்ம பெரிய ஏற்கனவே பண்ணி வச்சதுதான். பாகவதம்லாம் பிளாஷ்பேக் தான். ஸ்ரீமத் ராமாயணம் பிளாஷ்பேக் தான் சொல்லிட்டு போறோம். ஸ்ரீமத் ராமாயணம் ஆரம்பிக்கிறதே பார்த்தா லவகுச்சா பாடுறதுதான் ஆரம்பம். லவகுச்சா பாடுற ராமாயணத்தை கேட்டு ராமனை அசந்து போறாருன்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திரும்பி ராமாயணம் டீபு பாகவதம் பிளாஷ்பேக்காக தான் போறது. பிளாஷ்பேக்காக தான் பின்னாடி கிருஷ்ணலீலா வரும். ஆரம்பத்தில் பார்த்தா கிருஷ்ண தாத்தா தான் வர. ஆனா அப்ப கூட முகத்தை ஒரு சுருக்கம் இல்லை, தலைய ஒரு முடி நரைக்கல, உடம்பு அசந்து போகணும். அப்படியே சாட்சாத் மன்மத மன்மத இத்தகைய அப்ப கல்யாணம் ஆகி பேரம் பேசி கொள்ளுதன்னு பேசினா பிறந்தாச்சு. குருஷத்துக்கு இருந்த சமயத்துல பகவான கரியுத்தான் பிறந்து அவனுக்கெல்லாம் பிள்ளை பிறந்தாச்சு. பகவான் கொள்ளு தாத்தா கிருஷ்ண தாத்தா அதை கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மைதான் கிருஷ்ண தாத்தா பார்த்த சாரதியே தாத்தா தான். பார்த்தாரி வந்து எவ்வளவு பிரச்சனை இல்லை, பார்த்தாரதியே தாத்தா தான். ஆனா அந்த தாத்தா ஜம்முன்னு இருக்கா கிருஷ்ண தாத்தா. யாரா ஒருத்தர் பார்த்து அவரை பார்த்து கிருஷ்ண தாத்தான்னு போன மாட்டேங்கிறான். குழந்தைகள் கூட கிருஷ்ணா அப்படின்றதா. உடனே மத்தவாள் அதே அவர் தாத்தாடா, அவரை பார்த்தா தாத்தா மாதிரி இருக்கிறாங்க. கிருஷ்ணான்தான் கூப்பிடுங்க ஃப்ரெண்டு மாதிரி இருக்கார் அப்படின்றது. அவர் இருக்கான பகவான் அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகன் சாட்சாத் மன்மத மன்மத புவன சுந்தரநாத்த கோலழக வாயழக கண்ணழக தொப்பூ எழுதமல பூவழக அர்த்தாவதார மூர்த்தி அங்கனுக்கே இருக்கிற அழகுன்னா கிருஷ்ணன் கேட்கணுமா அழக. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் அதிதம் மதுரம் ஹதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதியர் அகிலம் மதுரம் முடிச்சுட்ட வர்ணிக்க ஆரம்பிச்சா அவட சேர்ந்த எல்லாமே மதுரம் தான். கோபி மதுரா, ராவோ மதுரா, எஸ்டேர் மதுரா, சிஷ்டி மதுரா, இந்த மன்னார்குடி ராஜகோபால சாமி கையில் வச்சிருக்க அந்த குச்சி கூட மதுரமா இருந்து எல்லாமே அழகு. அவனோட சேர்ந்தாச்சுன்னா அது மதுர சுவாவம் தானா பாட்டா மன்மத மன்மத கிருஷ்ண தாத்தா அழகா எல்லாரும் செட்டில் பண்ணியாச்சு. பகவான் ஜோர கலம்பர துவாரகி கலம்பரம் ரொம்ப நாளாயாச்சு. நான் துவாரகி கலம்பரேன்னு கலம்பரான் அப்ப கூட குந்தி கலம்பரியா கிருஷ்ணா போகணுமா, இப்பதானே வந்து அதுக்குள்ள போகணுமா அப்படின்னா கேட்டுருக்கா. பகவான் இந்த நேரமா இருக்கு துவாரகில காரியம் இவனுக்கு காரியம் இல்லை, அதே பேர் தான் பார்த்துட்டு கல்யாணம் காரியத்தை இருந்தாலும் கிளம்புறேன்னு கிளம்பிட்டாங்க. அப்ப இங்கேருந்து ஓடி வந்தா உத்தரை பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நான்யம் ஸ்வத்தபயம் பஷ்யேயத்ர மிருத்யுஹு பரஸ்பரம். ஆச்சரியமான ஒரு பாகம் ஸ்லோகம். ஓடி வரா உத்தர, ஆச்சரியமா அபிமன்யுடைய மனைவி பாரியை ஓடி வரா உத்தர, ஓடி வந்து கிருஷ்ணான காப்பாடு, பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே, தேவதேவா ஆண்டாக்க தேவாதி தேவனை சென்று நாமம் சேவித்தான். தேவாதி தேவன், ஆதி தேவன், இவன் ஒருத்தன்தான் பரமதேவன், பரமபிதா. அந்த தேவதேவா பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே, ஜெகத்பதி ஹே ஸ்ரீஹப்பதி, ஜெகத்பதி சத்வதாம்பதி பிரஜாபதி, காப்பாத்து, நீதான் என காப்பாத்தனம். நான் ஜந்த அபயம் பஷ்யே எத்த, ஒன்ன விட்டா இங்க எனக்கு சகாயம் பண்றதுக்கு ஆளுங்கடா கிருஷ்ணா. ஏன்னா இங்க பரஸ்பரம் எல்லாம் விரோதிகள். என்ன தைரியமா இருக்க ஆட்டுக்கண்ட புது மாட்டு பண்ணு, திரௌபதி இருக்கா, துந்தி இருக்கா, சுபத்ரா இருக்கா, வந்தபாண்டவன் இருக்கா, இவன் அதுக்கு வந்து சொல்றது தொடர்ந்த கிருஷ்ணா ஒன்ன விட்டா காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா எல்லாரும் பரஸ்பரம் விரோதிகள், நீ ஒருத்தம் தான் என்ன காப்பாத்துறதுக்கு இருக்க. சத்தியமா தானே, சத்தியம் இதுதான். அதாவது நம்ம சில பேரை பிடிக்கும்னு, ஏன்னு கேட்ட நம்ம சீனளமும் அபாசீனமும் ஒத்து போயிடுச்சு, அதனால பிடிக்கும். நம்ம சீனளமும் அவாசனும் ஒத்து போகணும், அவ்வளவுதான் சண்டை. அது அண்ணாவா இருக்கட்டும், தம்பியா இருக்கணும், ஆத்துக்காரா இருக்கட்டும், மனைவியா இருக்கும், அப்பாவா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், சுயாளம் ஒத்து போச்சுன்னா பரஸ்பரம் எல்லாம் இங்கிலீஷ் இருக்கும். சுயாளம் ஒத்து போகிற அவங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன். இவ்வளவுதான் பசியே எத்திர மிருத்யு பரஸ்பரம், பரஸ்பரம் மிருத்யு தான். கிரகத்திலேயே ஏதாவது ஒரு கரமதி பண்ணுதா, குழம்புக்கு கொஞ்சம் நின்னா அதை வருத்தா பிடிக்கும். ஒரு உள்ள கணக்கில் ஒரு எதுவும் வச்சுக்கோமே, அப்பாவுக்கு கொஞ்சம் லேசம் எடுத்தா போகும். இது குழந்தைக்காக பண்ணியாச்சுன்னா ஆட்டுக்காரர் குறிச்சுப்பார், ஆட்டுக்காரியாக பண்ணியாச்சுன்னா குழந்தை குறிச்சுப்பார். இதுதான் பெரிய பாடல். சமையல் அம்மாவுக்கும் பொண்ணுக்கு சண்டை, அப்பாவுக்கும் பிள்ளைக்கு சண்டை, எப்படி நடக்குதுன்னு கிரகத்து வீடு வீடு நடந்துதான் இருக்கு. கூச்சு ஒண்ணுமே கிடையாது. இதுல வேற சொல்லுவா, வீட்டுல பகவத்கீதை வச்சுக்கப்படாது, வச்சுக்கப்படாது, பகவத்கீதை போட்டா வச்சுக்கப்படாது, மகாபாரதம் வாசிக்கப்படாது, இன்னமும் எல்லாரும் தேவதேவ பத்மாவதி கூறத்தாழ்வான் ஆண்டாள் துருவன் துணிப்பி மாதிரி அப்படியே ஈருடல் ஓர்வீரா வாழ்தான் நடப்பு. எப்பொழுதுமே சண்டை போட்டுதான் இருக்கு. கிருஷ்ணன் புல்லாங்குடல் இருக்கிறதுனால ஊதி பருவம் வாக்கியம் சொல்லுவான். அதாவது ஊதி பருவம்னா ஆற்றுக்கு கெடுதல்லாம் ஊதி வெள்ள பருன்னு அர்த்தம், நல்லது ஊதி போன அர்த்தம் கிடையாது. நிறைய இடங்கள்ல ரொம்ப வருத்தமா இருக்கும். பகவத்கீதையை வாசிக்கப்படாது, பகவத்கீதை வாசல் கொஞ்சமாவது அத்தியானம் போய் ஞானம் வரும், அதுவும் வாசிக்கப்படாது. பகவத்கீதா உபதேசம் படம் வச்சுக்கப்படாது. ஆற்று போன தாத்தா பாட்டி மாமா மச்சா எல்லா போட்டோம் வச்சு, நாய் போட்டோ தான் வச்சுக்கிறேன். சில இடங்கள்ல பாக்கலாம் ராசின்னு சொல்லி எதிரிகள் தான் வாட்டி வச்சுக்கிறேன். சமையல பார்க்க சில இடத்துல கழுதை போட்டோ தான் வச்சுக்கிறேன். என்னை பார்த்தி அப்படின்னா உண்டு, இங்க உண்டா தெரியாது, தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன். சில இடங்கள்ல இப்பெல்லாம் நம்ம ஊர் வாஸ்து எல்லாம் போயாச்சு, சைனீஸ் வாஸ்து வந்துருக்கு. வாசல்லையே ஒரு கண்ணாடி மாட்டி வாங்கோ பாத்துட்டு வாங்கோ என்னமோலாம் பண்றா. இதெல்லாம் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கு. ஆனா கீதோபதேசம் படம் வச்சா வீட்டுல சண்டை வந்துடும், இல்லாட்டி அப்படியே சண்டையே போடாத மாதிரி நினைப்பேன். யாரை ஏமாத்து நினைக்கணும், பகவத் செய்யறதுனால யாருக்கும் ஒரு நாள் சண்டை வரவே வராது. பகவான விட்டதுனாலதான் சண்டையே, அகம்பாவம் நமக்காரம் தானே சண்டை காரணம். நம்பருமான அழகானவன் ஆச்சு, அற்புதமானவன் ஆச்சு. அதனால பரஸ்பரம் எல்லாம் விரோதி கூட்டம் தான், விரோதி கூட்டம் தான். தவறுல சண்டை வந்துடும், வீட்டுக்கு இந்த பையன் இருக்காம அந்த பையன் இருக்காம அதோட சண்டை வந்துடும். தீபாவளிக்கு பிள்ளை சொன்ன இப்படிதான் அப்பா அப்படிதான் கிடையாது, நடக்கலாம் எப்படிதான் எடுத்து கொடுத்தேன், இது ஒரு சண்டை வந்து நடக்கிறதான பாக்கணும். ஏன்னா எல்லாரும் மனுஷாளுக்காக வாழ்ற கூட்டம். ஸ்ரீஜெயந்திக்கு சீட வண்ணா கூட பிள்ளைக்கு பிடிக்கும், ஆட்டுக்காருக்கு பிடிக்கும், மாமனாருக்கு பிடிக்கும் பண்ற கூட்டம். கண்ணனுக்கு பிடிக்கும் யார் பண்ற, ஒன்னும் பண்றது இல்லை, ரொம்ப வருத்தமா இருக்கும். ஸ்ரீஜெயந்தி உற்சவம் சீட யாருக்கு பண்ணலாம், கண்ணனுக்கு சொல்றது ஆளே கிடையாது. ஆட்டுக்காருக்கு பிடிக்கும் அண்ணால பண்ணு, முறுக்கு யாருக்கு தாத்தாவுக்கு பிடிக்கும் பண்ணு, பொண்ணுக்கு லட்டு பிடிக்கும் பண்ணு, கடைசியாருக்கு கண்ணனுக்கு பிடிக்கும் ஒண்ணுமே பண்றதில்லை. ஆனா ஸ்ரீஜெயந்தி கொண்டாடுமே கொண்டாடுமே கொண்டாடு சம்பத்தை அழகு தெரிவித்துடுவா. என்ன பிரயோஜனம், பெருமாளுக்காக வாழ்கின்ற புத்தி இல்லை. பரஸ்பரம் மிருத்யு எல்லாம் விரோதிகள் கூட்டம், கண்டதோடு பட்டதெல்லாம் காதல் மற்ற யாரும் இல்லை. அவங்க நம்மாழ்வார் பட்டவர்தான் சொல்ற, பார்க்கும்போது நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா இலக்கு பேட்டியே கருத்து பேட்டியே ரொம்ப உடம்பு முடியலையா பேசுறவங்க முடிய, அதுக்கு மேல யாருக்கும் யார் மேலையும் ஒரு ஆசையும் இல்லை. எல்லாம் வெளி தேசம், எல்லாம் வேஷதாரி கூட்டம். அவ்வளவுதான் தொடர்ந்து நினைக்க வேண்டாம். உண்மைதானே, ராத்திரி நன்னா தூங்குற ஆட்டுக்காரன் மனைவி குழந்தை எல்லாம் பக்கத்து பக்கத்துல தூங்குறா, யார் யார நினைச்சுட்டு தூங்குறான், யார் யார காப்பாத்துறான், உள்ளுக்குள்ள ஹரி இருந்து ஹிருதயத்தை ரத்த படிக்க வைக்கிறான், மூச்சு இழுத்து விட வைக்கிறான், ரத்தத்தை ஓட வைக்கிறான். ஆட்டுக்காரர்கள் மூச்சு மனைவி பிடிச்சு வச்சிருக்காளா, மனைவியுடைய ஆயுசு ஆட்டுக்காரர் பிடிச்சு வச்சிருக்காங்க, யாரையும் யாரையும் பிடிச்சுக்கல. ஓரின்றிற்கு ஜென்மம் அவ்வளவுதான். மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, நாஸ்தி பந்து சகோதரக, அர்த்தம் நாஸ்தி, கிரகம் நாஸ்தி, தஸ்மா ஜாக்ருத சங்கர சொல்ல ரொம்ப அனுபவிச்சு சொல்லியிருக்கேன். அம்மா இல்ல, அப்பா இல்ல, பந்து இல்ல, சகோதரன் இல்ல, வீடு இல்ல, வாத இல்ல, ஹரி ஒருத்தன் தான் சாஸ்வதம், நாமும் ஒண்ணுதான் ரட்ச, மத்த எல்லாம் நாஸ்தி, ஹரியும் ஹரிநாமம் மட்டும்தான் சக்தி, மறதும் சாஸ்வதம் இல்ல. திடமா குடிச்சுக்கோங்க. திரும்ப 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 அல்ப மனுஷாளுக்காக ஏங்கி இழத்தி அழுதுட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லா சேலமே பிராதான்யமான மனுஷ கூட்டம் சேலம் தான். தனக்கு சகாயம் பண்றான்னா அவர் நல்லது பண்ணு, பண்ணல என்ன வீசி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். அவனாலதான் உத்தரவு சொன்னா, பஷ்யே எத்திரம் மிருத்யு பரஸ்பரம் கிருஷ்ணா, இங்க எல்லாம் விரோதிகள் தான், நீ ஒருத்தன் தானே எனக்கு பந்து, காப்பாத்து. ஏதோ ஒரு அஸ்திரம் வந்து என் கர்ப்பத்துக்குள்ள வந்து என் குழந்தைய தகிக்கிறதுனா காப்பாது. அவபாதா அஸ்வத்தாமன் அப்ப கூட திருந்தவன் அபாண்டவீரம்னு ஒரு அஸ்திரம் விட்டுட்டான். இந்த பாண்டவ வம்சமே எடுக்கப்படாதுன்னு சொல்லி ஒரு அஸ்திரத்தை விட்டான். அது புத்திரையின் கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சு தகிக்கிறது. உடனே பஞ்சபாண்டவா வீரமா அப்படி கத்தியதா எடுத்து கிருஷ்ணா நானே தான் பாத்திரம் அப்படின்னு பகவான் திருச்சான். பின்னாடியே பார்த்தா இவன் அஞ்சு பேருக்கு அஞ்சு பிரம்மாஸ்திரம் வந்துருக்கு. உடனே கிருஷ்ணா காப்பாத்து, அவ்வளவுதான், குழந்தையை காப்பாத்து, கிழமை என்ன காப்பாத்துட்டான், குழந்தை கிடையாது கூட என்ன காப்பாத்துட்டான். பகவான் உடனே சக்கரத்தாவள தேவே சீத்துவர்த்தன, தேவே சீத்துவர்த்தன. இதனாலே ஒவ்வொரு மகாத்மாவுடைய வார்த்தைகள் இருக்க சோர்ஷனாஸ்திரம் பிரதிபர தேனி வீஷன அந்த துவனியே நிஜமாவே சக்கரத்தை வந்து வரா மாதிரி தான் இருக்கும். மிகமாத்த மகாதேவியுடைய சோர்ஷனாஸ்திரம் ஒவ்வொன்றும் ஒரு அழகு. ஒவ்வொரு மகாத்மாவுடைய வார்த்தைகள் மனவாள மாவனிகளும் சிலர் அழகு, மிகமாத்த மகாதேவியும் சிலர் அழகு, ஒவ்வொருத்தரும் சிலரும் சொல்லப்படாது. ஆத்து தப்பு அவ சொல்ற வார்த்தை எல்லாமே அழகு. ஒவ்வொருத்தரும் எல்லா மகாத்மாக்களும் இந்த ஜீவர்கள் மேல அக்கறை கொண்டுதான் பராதபாடு விட்டுருக்க. ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் பராதபாடு விட்டு, நம்ம தான் சண்டை போட்டு. ஒவ்வொரு மகாத்மா போட்டி போட்டு காப்பாற்றிருக்காங்க. நமக்கு என்னமோ அதுக்கு விலையே செய்யிருக்கு. மகாத்மாக்குடைய தாகத்துக்கு மரியாதையும் நடத்திருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்றது கஷ்டமா இருக்கும், ஆனா உண்மைதானே. திரும்ப திரும்ப இதே சண்டை தான் போட்டு பிராமண அப்ராமண சண்டை, வடகல செங்கல சண்டை, இதோ சண்டை போட்டுட்டே இருக்கும். பரமாத்மாவை குறிச்சுக்கணும், ஜீவாத்மா பரமாத்மா அடையணுன்ற அந்த சண்டை போட்டு தோற்றம்னா பரவாயில்ல. நீ தெரியவனா நான் தெரியும். பக்தி பண்ணாதவ எல்லாருமே கீழ்கிறமானவாதான், பக்தி பண்றவா யாரா இருந்தாலும் தெரியவாதான். தைலும் சுடவழி மூர்த்தியை மங்கய கண்ணனை, தைலும் சுடவழி சும்பா சொல்ற தைலும் திருவுடையார் எவரேறும் அவர் கண்டு, தைலும் பிறத்திடைதோறும் எம்மை ஆளும் பரமரே என்றுதான் சுவாமி எம்மாள் திருவாக்கு. யாரா இருந்தாலும் பகவத் பக்தி பண்றானா அவர்கள் என்னுடைய தெய்வம்ன்ற சுவாமி எம்மாள். திருமங்கம் நடத்த கடல் மல்லை தலகையின துறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் எங்கள் குலதெய்வம் சார். திருக்கடல் மல்லை மகாபலிபுரம் சொல்லுங்க, அங்க இருக்கிற கடல் மல்லை தலசைன பெருமாளை கொண்டாடும் நெஞ்சுடையவர் எவரா இருந்தாலும் அவாதான் எங்க குலதெய்வம் முடிச்சுட்டார். திருமங்கம் பக்தர்கள் தான் பக்தி. இந்த சோசன சக்கரத்தை எடுத்த எம்பெருமான் அதை கொண்டு பாண்டவர்கள் ரட்சிச்சுட்டான். வெளியில இருந்து அவர் ரசிச்சிருக்காரு. அதே சமயத்தில் ஒரு குட்டி கிருஷ்ணாவே உத்தர கர்ப்பத்தில் நினைஞ்சிருக்கான். வெளியில கிருஷ்ணதாசன் நின்றுருக்காரு, உள்ள ஒரு குட்டி கிருஷ்ணன் நினைஞ்சா நினைச்சிட்டு கையில கௌமோதகி கதா. இந்த கதையை வச்சு சுத்தி 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 அஸ்வத்தாமன் அனுப்பின அபாண்டவிய அஸ்திரத்தை அடிச்சு துவம்சம். இந்த கர்ப்பத்தை குழந்தை முடிச்சு முடிச்சு பார்த்தா யார் இவர் நன்னா இருக்காரு, என்ன கொழுக்கு முழுக்கு இருக்காரு, கண்ணு சிவப்பா, கை சிவப்பா, கால் சிவப்பா, ஜோரா இருக்காரு. பகவான் இருக்கிறாரு கையை காட்டிங்கிறத அவருக்கு சண்டை போடுறேன். அது பார்த்தா நம்மளை பார்த்தா கை காட்டுறேன். இவன் அதை பார்த்து சிரிக்க அது இவனை பார்த்து சிரிக்க என்ன பாக்யம். கர்ப்ப ஸ்ரீமான் கரிக்கத்து மகாராஜ கர்ப்பத்துல எம்பெருமான பார்த்துதானே கருவிலே திருவிழாதீர்னு ஆழ்வார் வார்த்தை. கருவில திருவே இல்லாம இப்படி கண்டதை பிறந்து வச்சிருக்கலையே, கர்ப்பத்திலே எம்பெருமான பார்க்க வேண்டாம். அந்த பாக்யம் கர்ப்பஸ்ரீமான், கர்ப்பஸ்ரீமான் சொல்ல வாழலாம். பிரகல்லாத் ஆழ்வார் பரிசுத்த மகாராஜன் சமீபத்தை சொன்ன மகாராஜா சுவாதி திருநாள் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி அனுபவிச்ச மகாராஜ சுவாதி திருநாள். இவர்கள் எல்லாம் கர்ப்பஸ்ரீமான்னு சொன்ன கர்ப்பத்திலேயே பகவான பிரத்யட்சமா பார்த்தவர் கர்ப்பஸ்ரீமான். இதனாலே அஸ்ரீமான ஸ்ரீமன் நாராயணனுடைய கிருபை வந்ததுனால ஸ்ரீமான வரலாம். இந்த குழந்தை முடிச்சு முடிச்சு பார்க்க முன்னா இருக்காரு. அது முதல்ல பார்த்த வஸ்துவே எம்பெருமான். கர்ப்பத்தினுள்ள அனுபவிச்ச முதல் வஸ்துவே அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாராயணன். சும்மாவா நல்ல அழகு, அந்த பீதாம்பரம் நீருண்ட மேகம் உள்ள கருத்து உள்ள கனகரேல் கரிச்சாங்குஞ்சு. கரிச்சாங்குஞ்சுன்னு தமிழ்நாடு சொல்லுவார். அது ஒரு குறிஞ்சு ஒண்ணு. அந்த கனகரேல் கரிச்சாங்குஞ்சுன்னு கரிக்கத்தவர் தொட்டா ஒட்டிக்கிற கருப்பு, அவ்வளவு கருப்பு கிட்டாரே. அது அம்மாவாசியே செதுக்கி விட்டா ஒரு ரூபம், அதான் அவ்வளவு கருப்புன்னு அர்த்தம். அத்தனை கருப்பு. அந்த கருப்புல ஒரு பீதாம்பரம், ஜோர தோல் வளையல்கள், கை வளையல்கள், மோதிரங்கள் எல்லாம் போட்டு, தலையில கிரீடம் எல்லாம் வச்சுன்னு, மயில் தீரி, காதுல மகர குண்டலம், சாட்சா மன்மத மன்மதா கதைய வச்சுட்டு வேகமா சுத்தறான். பல பேர் அது சக்கரம் சக்கரம் கிடையாது, கதையை சுத்தும் போது சக்கரம் மாதிரி வேகமா சுத்தறான். ஏன்னா தோர்த்தன சக்கரத்தை வந்து பாண்டவால ரசிச்சுட்டான். இப்ப அந்த குழந்தைக்காக உள்ளுக்குள்ள கதையை சுத்தறான். ஒரு பரிசுத்த மகாராஜனுக்கு கர்ப்பத்துல கிருஷ்ண தரிசனம் நடக்குதுன்னா காரணம் முழுக்க முழுக்க உத்தர மாதா காரணம். அவ கஷ்டம்னு வந்தவரு கிருஷ்ணன் கிட்டதானே ஓடினான், யாருக்கிட்டையும் ஓடலை. அந்த பாவம் இருக்கணும். வசனமே உண்டு, தாயை போல பிள்ளை அப்படின்னு வசனம் உண்டு. அம்மா இருக்காளோ அதுக்கு என்ன பிள்ளை இருக்கும். அவரால் விரிவான சொல்ல கர்ப்பவதியா இருக்கணும், பகவத் தியானம் பண்ணணும், நாளாஜமம் பண்ணணும், சரசனாமம் தெரிக்கணும், அதாவது காரியங்கள் பண்ணப்படாது, வம்பு பேசப்படாது, டிவி பார்க்கப்படாது, இதெல்லாம் சொல்றாங்கன்னா காரணம் இருக்கு. நம்ம பெரியவா சொல்றோம்னா எல்லாமே நம்ம ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் ஜீவிதத்துக்கும் எது நல்லதோ அவர் சொல்லியிருக்காரு. அது நமக்கு என்ன ஒரு அமெரிக்காக்காரன் சொன்னா தான் புத்தியில உரைக்கிறது, அதான் வைத்திருக்கிறதா இருக்கு. நம்ம புராண இத்தியாசம் என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறோம். பார்த்தோம்னா யோக திக்ஷத்துக்கு ஒரு மெத்தட் இருந்தது, இதுக்கு இருக்கு. இந்த யோகா பண்றவாள்னா அந்த யோகத்தின் மூலமா அந்த வியாதியை குணப்படுத்துவான். இந்த பேஷண்ட தொடாமலேயே அப்படி மேல கைய வச்சு அப்படியே இது அதே இப்ப ஜப்பான் போயிட்டு ரைக்கின்னு பேரிடாம நல்லா ரைக்கி 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 ஓடுறதுகள் பல விஷயம் தான் ஆயிடுச்சு. பல விஷயங்கள் பார்த்தோம்னா இங்கேயும் எக்ஸ்போர்ட் ஆகி அங்கேயும் இம்போர்ட் ஆயிடுச்சுன்னா பெருமிச்சு. பல விஷயங்கள் இப்படிதான் ஆயிடுச்சு. நம்ம தர்மம் சொல்லாத விஷயம் என்ன இருக்கு, சாணி கழிக்கல் அவ்வளவு நல்லது. நீ ரஷ்யா தர்மம் ஆராய்ச்சி பண்றதுக்கு அந்த இடத்துல அணுகுண்டு போட்டா கூட அவனுடைய கதிர்வீச்சு இல்லை. இந்த போபால்ல கூட இந்த விஷவாயு வந்தது, போபால்ல போபால் நிறைய பேர் வந்தா ஒரு வீட்டில் மட்டும் ஒண்ணுமே ஆகுது. ஏன்னா அங்க நிச்சயம் அக்னிஹோத்திரம் பண்ணுறதா, நிச்சயம் அவன் வாசல்ல சாணி கழிச்சுட்டு இருந்தா. அதுக்கு அத்தனை தூரம் பலம் இருக்கு, நமக்கு தான் தெரிய மாட்டேங்க. எத்தனையோ விஷயங்கள் நம்ம தர்மம் சொன்னதுதான் சத்தியம். நம்ம தர்மம் சொன்னதை பொய்யே நிரூபணம் பண்றது இனி வரைக்கும் யாராலையும் முடியல. அத்தனை விசேஷம் நம்ம தர்மம், அத்தனை சிரேஷ்டம். அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா உத்தர ஓடி வந்து கிருஷ்ணா காப்பாத்துன்னு விழுந்தாளே, விழுந்த உடனே பகவான் கர்ப்பத்துக்கு நுழைஞ்சு காப்பாத்தணும். உத்தரம் என்ன பாக்கியம் பத்தி பாருங்க, தன் கர்ப்பத்தை கிருஷ்ணனையும் கொஞ்ச நேரம் சுமந்துட்டான். சாதா குழந்தையும் சுமந்தா கூடவே கிருஷ்ணனையும் சுமந்துட்டான். ஆச்சரியம் எதனாலே பரமபாக்யவதி, பரமபாக்யவதி சாதாரணத்தை பாக்யவதி இருக்கு. ஆச்சரியமா பகவான் உள்ளுக்குள்ள இந்த குழந்தையை காப்பாத்திட்டான். மகாபாரதத்தை வேறு விதமா சொல்றது, குழந்தையை காப்பாத்திட்டான். ஆனா அது கடிக்கட்டையா விழுந்துருக்கான். கடிக்கட்டையா விழுந்த உடனே அசரீவி சப்தம் சொல்றான், நித்திய பிரம்மச்சாரி ஒருத்தருடைய திருவடிப்பட்டா இந்த குழந்தை திரும்ப உயிர் விளைக்கும். மகாபாரதம் இருக்கு, உடனே நித்திய பிரம்மச்சாரிகள் இருந்தா நிறைய ரிஷிகள் ஞானிகள்லாம் எல்லாரும் காச்ச உடம்புதானா பிரம்மச்சரியத்துல இருக்கான், மனசு பிரம்மச்சரியில இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாலும். அப்ப பகவான் கிருஷ்ணன் வந்து தன் திருவடியை கொண்டு வந்து கால் இருக்கிறான். என்ன அக்கிரமம், 16108 பேரோட கொடுத்து நடத்தினான். இது இல்லாம கோபிகள் இத்தனை பேரோட கொடுத்து நடத்துறவன் நித்திய பிரம்மச்சாரி ஆக முடியுமா? ஆனா இவன் கொண்டு போய் தன் கால வச்ச உடனே குழந்தைக்கு திரும்பி ஜீவன் பிடிச்சிருக்கான். 16108 பேரோட சாம்பத்தியம் நடத்துறீங்க பிரம்மச்சாரி ஆக முடியும்? அது மனசுல அந்த பந்தம் இல்லாத ஒரு சாம்பத்தியம். மனசு கட்டிக்கலைங்க, நமக்கு எல்லாம் மனசு கட்டிக்கிறது. பகவான் மனசு கட்டிக்காமலேயே 16108 பேரோட சாம்பத்தியம் வச்சிருந்து தலா ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தைய பத்துறான். சாஸ்திரப்படி சாஸ்திரப்படி 10 குழந்தைய பத்தாதான் அவன் அம்மா அப்பா இல்லைன்னா மலடம் மறுபடிதான். இந்த இந்த காலத்துல பார்த்தோம்னா எல்லாரும் மரம் நடிகிதான். நான் சொல்ல சுவாமி ஆளவந்தார் திருவாக்கு தனி மரம் தோப்பாக அந்த மாதிரி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பெற்றாலும் அப்பா அம்மா கிடையாது. சாப்பிட்டபடி 10-11 குழந்தைகள் பெற்றாதான் அவ அம்மா அப்பா. இதெல்லாம் உங்க காலத்துக்கு முன்னாடி இந்த தாத்தாபாடி காலத்தோட முடிஞ்சு போட்டேன் தெரிஞ்ச வரைக்கும். இப்பெல்லாம் 1-2 படாத பாடு பட்டு இருக்கான். அந்த மாதிரி இப்படி பாயிண்ட் இருக்கு வாழ்க்கை. அவ்வளவுதான் பகவான் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த பகவான் அத்தனை பேரோட குடும்பம் நடத்தினாலும் நித்திய பிரம்மச்சாரி கால் வச்சோம்னு குழந்தை உயிர் பலச்சு கொடுத்தது மகாபாரதம். நம் மனத்துல பந்தம் இல்லாம இருக்கான இவங்களும் அவ்வளவு சிரேஷ்டமாச்சு பரமாத்மா, அவ்வளவு விசேஷமானவன் பரமாத்மா. அந்த பரமாத்மா அந்த குழந்தையை காப்பாத்திட்டான். காப்பாத்தின உடனே துணிக்கி கைய கூப்பிண்டா, கிருஷ்ணா இப்படி மேல விழுந்து விழுந்து காப்பாத்துறேடா, இப்படி யாரா எங்களுக்கு இருப்பா? கிருஷ்ணாய வாசு தேவாய தேவகி நந்தனாயத நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக்கு. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. கிருஷ்ணா நீதான் வாசுதேவன், நீதாண்டா தேவகி நந்தன், நீதாண்டா நந்தகோபகுமாரன், நீதாண்டா கோவிந்தன், ரஷிக்கணும்டா என்ன சொல்லுவேன். இப்படி காப்பாத்துறியடா, நான் என்னடா பண்ணும், இன்னும் நாங்கெல்லாம் பக்தி பண்ணவே ஆரம்பிக்கலையே கிருஷ்ணா, இப்படி இவனை காப்பாத்திட்டே இருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டு பகவான பாத்தாசிக்கிற கையை கூப்பிட்டு நம பங்கஜநாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேற்ற நம பங்கஜாந்தியே தாமரையே நாபியா இருக்கிறவனுக்கு நமஸ்கார், பத்மநாபனுக்கு நமஸ்கார், நம பங்கஜநாபாய நம பங்கஜ மாலினே தாமரையே மாலையா போட்டுருக்கான், நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜாந்திரியே தாமரையே கங்களா இருக்கிறவனுக்கு நமஸ்காரம், தாமரையே பாதங்களா இருக்கிறவனுக்கு நமஸ்கார், முடிஜோதியா உன் முகஜோதி மலர்ந்தது, அடிஜோதி நீ நின்ற தாமரையாய் மலர்ந்தது. சாமி அம்மா அதை கேட்கல, உடைய திருமுக மண்டலமே உடைய தேஜஸா மாறித்தான், உன் தேஜஸே திருமுக மண்டலமா மாறித்தான், உன் திருவடியே நீ நிக்கிற தாமரை ஆச்சா, இல்லாட்டி நீ நிக்கிற தாமரையே திருவடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டாள் சொல்றா, நாச்சியாரிமல கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்கைதுபடுத்தி என்னை ஈட்டுக் கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே, தாமரை போன்ற கண்ணையே கயிறால சென்று பார்க்கிறவாள் எல்லாம் இழுத்து 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 விளையாடுறது திருட்டு பயிர இங்க பார்த்தேளா அப்படின்னு கேட்கிறான். கண்ணை வச்சு கொக்கி போட்டு இழுக்கிறான், அந்த கண் அப்படி இருக்கா நிஜமாரு, சரதுபாசையே சாது ஜாதச தரசி ஜோதர ஸ்ரீமுஷாதிஷா சுரதநாதே அசுல்கதாசிகா வரத நிஜத்தோ நேகஜிம் மதகன். கோபிகள் சொல்றா, சரத்காலத்துல மலர்ந்த தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கிற கண்ணை கொண்டு எங்களை பாக்குறியே, இது உனக்கு வதமா தெரியலையா, என்னைக்கு கிழிச்சு போட்டாலும் வதமா, என்ன ஒரு பார்வை பார்க்கிறதா பிரகதி தம்பிய பிரேம வீக்ஷணம் விகரணம் கதே தியானம் அந்த ஒரு பார்வையை கொண்டு போடணும், ஏண்டா அதை எப்படி பார்க்கிறேன் பார்க்கலாம். நவனி கட்டிஷ்ண சுவாமி கோவில் அது பார்க்கிற பார்வையை உள்ளதை தூக்கிட்டு வெள்ளமான்னு தோன்றது, உள்ள விடமாட்டேங்கிற பாண்டங்கள் மாதிரி கொடை விட்டானா போய் கண்டபடி ஒரு கிள்ளு கிள்ளி கிருஷ்ணபாசம் ஒரு தட்டு கட்டி என்னடா அப்படி பார்க்கறா அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு தோன்றது, அப்படி ஒரு பார்வை வேணும்னு அப்புறமே பார்க்கறது அச்சோடு பாரு, எல்லா திட்டமும் பண்ணிட்டு கையில வெண்ண உருண்டி வச்சு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா சமத்து அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கிறது, அந்த பார்வையே கொள்ளை அடிக்கிறது, அப்படி ஒரு செந்தாமரை கண்கள் கரிய பாதிப்புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்டா பெரியவாய கண்கள் என்னை தேதமை செய்தனவே. திருப்பானவர் அமரநாதிகளான பரம்பரா, கரியவாதி புடை பறந்து மிளர்ந்து செவ்வையோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் இந்த கண்ணை கொண்டு இப்படி பாக்கிய பேதமா பண்றது எனக்கு ஒன்னும் புரியல, பார்த்தாலே படுத்தல ஏண்டா பார்க்கறது, அதனால ஆண்டா சொன்னா அண்ணா கண்ணை திறந்து பார்க்காத, கொஞ்சோண்டு திறந்து கொஞ்சமோண்டு மூடி பாரு, இங்கிரி வாய்ச்சைக தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருவே எம்மேல் வழியாவோ, இந்த பாதி மூடி பாதி திறந்து ஒரு அறக்கண்ணு ஒரு கிறக்கமா பாரு, அண்ணா கண்ணு அகன் திறந்து பாத்துறாதே தாங்காது எங்களால முடியாது. நம பங்கஜநாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜாந்திரியே அனுபவம் பாரு. இதே ஸ்லோகத்தை பின்னாடி பூதேவி பகவான் கிருஷ்ணத்தை சொல்றா நரகாசுர வதம் பொழுது, இதே திட்ட ஒரு வார்த்தை மாறும், நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜாந்திரியே. அரவிந்த லோசனம் நவதிருப்பதி இருக்கு தாமரமணி ஆட்டங்கள், அதுல திருத்தொழிலி மங்கலம்னு ஒரு திவ்யதேசம், அது இருக்க பெருமாளுக்கு அரவிந்த லோசனம்னு தெரியும். அதே மாதிரி திருவள்ளரை ஸ்ரீரங்கம் பக்கத்துல அந்த பெருமாளுக்கு புண்டரீகாட்சம் தெரியும், கண்களே இந்த தாயாருக்கு அரவிந்த வண்டி நாச்சியாருனது அவ்வளவு அழகா இருக்காது கண்கள் சொற்க வைக்கிற அந்த மாதிரி திருக்கண்கள் ரகோ அப்பேற்பட்ட கண்களுக்கு நமஸ்காரம் விஸ்லோசனம் பண்ணிட்டே வந்தா சொல்லிட்டு பகவான பார்த்து விபத சந்துன சத்தத்தில் தத்திர தத்திர ஜகத்குரு தூக்கி வாரி போடுறது கிருஷ்ணன் இப்படி ஸ்லோகம் சொல்லிட்டாரு. என்னடான்னா கிருஷ்ணா எங்கெல்லாம் முடியுமோ எப்படியெல்லாம் முடியுமோ எத்தனை விதத்துல முடியுமோ நிறைய விபத்தை கொடு கஷ்டத்தை கொடு இருக்கணும் சரியா சொல்லணும், நம்ம பாஷையில செட்டில் ஆன பிறகு அவர் கேட்கிறா கஷ்டத்தை, அப்பதான் எல்லாம் முடிஞ்சாச்சு, துரியோதனம் அழிஞ்சு போயாச்சு, குழந்தைகளுக்கு ராஜ்யம் கிடைச்சாச்சு, இனிமேல் தொந்தரவு ஆளே கிடையாது, செட்டில் ஆயிட்டா நம்ம பாஷையில செட்டில் ஆயிட்டா. ஆனா அப்ப குஞ்சிகள் பிரார்த்தனை பண்றா, விபத சந்துனகத்து தத்ர தத்ர ஜகத்குரு, ஏ ஜகத்குரு கிருஷ்ணன் வந்தே ஜகத்குரு எங்கெல்லாம் முடியுமோ எப்படியெல்லாம் முடியுமோ எந்த விதத்துல எல்லாம் முடியுமோ நிறைய கஷ்டத்தை கொடுறா விபத்தை கொடுறா. உடனே பகவான் கொஞ்சம் கோபமா பார்த்தோம் உரிமையோட, என்னத்த கிளம்புற சமயத்துல பைத்தியகாரத்துல வரம் கேட்கிறாரு, மோட்சம் கேளு, அஷ்டமா சித்திகள் கேளு, நவநிதியங்கள் கேளு, இல்லாட்டி பூலோகத்தை எல்லா ஐஸ்வர்யங்களுக்கான போய் கஷ்டத்தை கேட்டியா? என்ன உனக்கு புத்தி நன்னாக இந்த புத்தி சுவாதினம் இல்லாம போயிருக்கா? என் கிட்ட போய் நீ இப்படி கேட்கலாம? எனக்கு மனசு தாங்கல. அத்த என்ன கண்டுட்டாங்க சொல்லத்த? ஓடா கிருஷ்ணன், உனக்கு ஒன்னும் தெரியாது. கஷ்டம்னு ஒண்ணு வந்தா என் கூட இருக்கிறவாள்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். முதல்ல அவள்லாம் எனக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். ரெண்டாவது நானே எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். கஷ்டம்னு வந்துருக்குன்னா பந்து பலம், புத்தி பலம், தனபலம், தேக பலம், தன்னம்பிக்கை எல்லாம் தோத்து போயிடும். எல்லாமே போச்சு. அப்ப யாருமே இல்லையான்னு ஒரு யோசனை வரும். அப்ப கிருஷ்ணன் இருக்கானேன்னு ஒரு யோசனை வரும். சரி, கிருஷ்ணான்னு கூப்பிட்டு வைக்கலாம்னு கூப்பிடுவேன். நீ ஓடி வர பார்த்தியா? பவத தர்சனம் எத்தியாது அப்புனர் பவ தர்சனம். கிருஷ்ணா கஷ்டம்னு வந்துடுனா கிருஷ்ணான்னு நான் கூப்பிட்டு நீ ஓடி வர பார்த்தியா? அந்த குதூகலம் ரெங்கடா இருக்கு. சரியா குந்திதேவி பாஷையில அவர் சொல்ற அர்த்தம் என்னன்னா, கிருஷ்ணா நீதான் கஷ்டம்னு ஒரு வேஷம் போட்டு வராய், பூச்சாண்டி வேஷம் போட்டு வர சமயத்துல குழந்தைகளை பயமுறுத்துறதுக்கு அம்மா அப்பா எல்லாம் விளையாடுவோம். மேல போர்வையெல்லாம் பூச்சாண்டி உடனே குழந்தை வீணு ஆடும். அப்புறமா போர்வை எடுத்து அடைச்சி நான் தான் அப்பா தான் ஏன் பயப்படுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி கிருஷ்ணா நீதான் கஷ்டம்னு ஒரு பூச்சாண்டி வேஷம் போட்டு வராய். ஆனா அதே சமயத்துல சில சமயத்துல குழந்தைகள் அப்படின்னா கோப்பா சும்மா விளையாடாதே அப்படின்னு உடனே தீக்கு போற அடக்கு. எப்படி கண்டுபிடிச்சாங்க என்ன எனக்கு தெரியாதாப்பா. அந்த மாதிரி சொல்றா கொஞ்சிட்டு நீதான் கஷ்டம்னு வேஷம் கொண்டு வர, நான் கிருஷ்ணான்னு கூப்பிட்டு நீ ஓடி வர பாத்தியா? கஷ்டம் வந்து கொடுத்து எல்லாரும் போயிடுவ, நீ வருவ. கஷ்டத்துக்கு யாரும் கூட இல்லை, நீ மட்டும்தான் இருக்க கிருஷ்ணா. அதனால உங்களுடைய தரிசனம் நிறைய கிடைக்கும். எனக்கு இப்பதான் பயமா இருக்கு, கஷ்டமே இல்லாம போயிடுவோம்னு பயமா இருக்கா கிருஷ்ணா? இவ்வளவு நிறைய கஷ்டப்பட்ட சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நீ ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து காப்பாற்றினாள். இனிமேல் கஷ்டமே இல்லைன்னு வாழ்க்கை எப்படி போக போறோம் நடுங்கிறதா கிருஷ்ணா? அதனால நிறைய கஷ்டத்தை கொடுன்னு கேட்கிறீங்களா? விபத்தக சந்தன என்ன மனசு பாருங்க. எல்லாரும் கஷ்டம் வேண்டாம்னு பிரார்த்தனை பண்ணா குந்தி கஷ்டம் வேணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் நம்ம கஷ்டம் கேட்க வேண்டாம். வர கஷ்டத்தையாவது கிருஷ்ண பிரசாதம் ஏற்றுந்தா பரவாயில்ல. தெரியவா சொல்றா? ஆனந்தம் பிரசாதம், கஷ்டம் மகாபிரசாதம். கிடைக்க ரொம்ப துர்லபமா, ரொம்ப துர்லபமான பிரசாதம் மகாபிரசாதம். அதனால குந்தி அப்படி பிரார்த்தனை பண்ணா பகவான் சிரிச்சான், அனுகிரகம் பண்ணா. கூடவே குந்தி சொன்னா, கிருஷ்ணா அவசரமா எங்கடா போற, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கப்படாதா அப்படின்னு குந்தி சொல்லிட்டு இருக்கும்போது உத்தவர் சாத்திய ஜீவாலாம் கிருஷ்ணனோட இருந்தா உடனே பெட்டி பிடிக்கலாம் எடுத்து உத்தவர் உள்ள வச்சா. பகவான் கிருஷ்ணன் உத்தவரா உத்தவா எனக்கு என்ன எடுத்து வைக்கிறாரு? தெரிஞ்சு வெட்டி கூடி துவாரைய கிளம்பு பொருளவா உள்ள போலாமிட்டாரு. உடனே பகவான் திரும்ப உள்ள போயிட்டா கொஞ்ச நாள் இருந்து இருந்தான். இந்த ஒரு குந்தி சிதிக்காக ஒரு உத்தரைக்காக இருந்தானா? கிடையவே கிடையாது. ஒரு கிழவன் குருக்ஷேத்திர யுத்தத்துல அம்பு படுக்கல, விழுந்து கிடக்கிற, யாரும் பார்க்கல. யுத்தம் முடிஞ்சிருந்தும் அவளா அவ காரியத்தை பார்க்க போயிட்டா. சரி, துரியோகநாதிகள் பரவாயில்ல, யுதிஷ்டனாவது ஒரு ஆளை பக்கத்துல போட்டு தாத்தாவை பார்த்துக்கோங்க. ஏன்னா உத்தராய புண்ணியகாரம்னு ஒண்ணுக்காக இந்த பீஷ்ம பிதாமகர்னு ஒரு கிளம் காத்துட்டு கிடக்கிறது. சரி பரவாயில்ல, பக்கத்துல ஒரு நாலு பேர் இருந்தோம், தாத்தாவுக்கு ஏதான வேணும்னா குடும்பம்னு சொல்ற யுதிஷ்டனுக்கு தெரியலையா? அம்பு போட்டு அர்ஜுனனுக்காக தெரிய வேண்டாமா? தெரியலையா? எல்லாரும் வச்சுட்டா அதுல என்னன்னா குருஷத்துல யுத்தத்துல அங்காங்க நிறைய தனங்களா விழுந்து கிடக்கு. நிறைய பேர் விழுந்து அங்க கைங்கி காலு ஒரே திங்க நாட்டம் அப்ப வாட அதனால விழுந்து கிடக்கிறார். அவர் எடுத்துட்டு வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்கணும்னா தோணித்தான். எல்லாம் சிங்களை பஞ்சமாட வரைக்கும் உள்ளதுதான், எல்லாம் வச்சுட்டு போயாச்சு. இதுல நாய் நிறையெல்லாம் வரும், கழுகு எல்லாம் திணந்து இந்த கழுகுகள் எல்லாம் வரும். அதெல்லாம் வேற அங்க வந்து மூன்று பார்க்கறமா பீஷ்ம பிதாமகர் கழுகத்தை, இவர் சென்ற உயிர் இருக்கா இல்லையா? அப்பா உயிர் இருக்குன்னு போகிற உலக கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உத்தியோட எல்லா திணங்கள் உடல் இவர் மட்டும் உயிரோட படுத்துனுக்காரு. அம்பு இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வந்திருக்கு. நமக்கு நகத்தன்மை ஊசி வாங்கினாலே பத்து நாள் வெடிக்கும், அதையே சொல்லிட்டு இருக்கும். அன்னைக்கு ஊசி குத்தி எடுத்து வெடிக்கிறது, ஊசி குத்தி இந்த பக்கம் அம்பு குத்தி அந்த பக்கம் வந்தாச்சு. இதுல உடம்பு வெயிட்ல வேற, அம்புல கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு வேற கீழே இறங்கும். மரண வேதனை முகத்துக்கு கீழே முழுக்க அம்புல அவங்க இன்ச்சு பை இன்ச்சு அம்பு தச்சிருக்கான். அர்ஜுனனுக்காவது பக்கத்துல சரி நான் யுத்தம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன், நான் பீஷ்ம தாத்தாவோட தெரிஞ்சுட்டு அவருக்கு கைங்கரியம் பண்றேன் தோணித்தான். அதுவும் தோணல. பகவான் துவாரக கிளம்புற சமயம் எல்லாரும் தோற்றம் பண்றா, பீஷ்ம ஞானி ஆச்சு, தெரிஞ்சு போயிடுச்சு. கிருஷ்ணா எல்லாம் முடிஞ்சிருக்கும் போலியா? இந்த ஒரு கிழவன் உச்சரோட இருக்கேன்டா, ஆள் யாரும் இல்லாத, மனைவி கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தைகள் இல்ல, எந்த அத்தியாபரத்துக்காக இத்தனை தூரம் பண்ணணும்? அங்கே ஒரு ஜனம் பக்கத்துல இல்ல, பஞ்சபாண்டவர்கள் இல்லை, குந்தியும் இல்லை, திருக்ராஷ்ணம் இல்லை, காந்தாரியும் இல்லை, இந்த கடலுக்கு ஒன்ன விட்டா யாரும் இல்லை. நீ ஒருத்தன் தான் இருக்கடா கிருஷ்ணா, உத்தராயணம்னு சங்கல்பம் என்று படுத்துட்டு கிடக்கிறேன். நீயும் படித்தேன்னா இந்த ஜீவனுக்கு யாரப்பா, கொஞ்ச நாள் இருக்கப்படாதா? இந்த கலவன் உத்தராயண புண்ணிய காலம் போகிற வரைக்கும் இருக்கப்படாதாரா கண்ணா? நான் எங்க போவேண்டா கண்ணா? எனக்கு யார் இருக்கா? ஊரிலேன் காணியில்லை, உறவு மற்றொருவரில்லை, பாரில்லை, பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே. யாரு யாரு இல்லடா ஊர்ல, ஒரு காணி இல்லடா, எதுவுமே இல்லை கிட்ட. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, யாரும் இல்லடா கண்ணா. உன் பாதத்தை விட்டு அதன் கதி இல்லடா. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் கதறேன்டா கண்ணா. ஏன் அத்தனைக்கும் கேட்காது, உனக்கு கேட்குமே. நீதான் அந்தரியாமியா சொல்லுவா உள்ளுக்குள்ளாம் உடனிருந்து அருகி நிற்கியடா. ஏ கண்ணா போகாதேடா, இந்த கதவனை இந்த பக்கம் அனுப்பிட்டு அப்புறம் துவாரக போப்படாதான் இவர் அழ. அந்த அழுகைக்கு கண்ணன் நின்ன இந்த கதவன் பாடு இருக்கா. அப்ப அழகா ஒரு நாள் பண்டவர்கள்லாம் அப்படி பேசிட்டு இருக்கா. அவர் ஏதோ பேசிட்டு இருக்கா, பகவான் கண்ணன் மட்டும் ஏதோ யோசனையில இருக்கான். யுதிஷ்டன் கேட்டார், என்ன கண்ணா, நாங்கள்லாம் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம், உனக்கு எங்க பேசி யோசனை? ராதிகா இடத்துலயோ, ருக்மிணி இடத்துலயோ, சத்யபாமா கிட்டியா, வசுதேவர் கிட்டியா, தேவகிண்டமா, நந்தகோபுரா, யசோதையா, சத்யுங்கனா, அனிருத்தனா, வேற யாரு, விசுரரா, அப்படி வைனா கேட்கிறா. எல்லாத்தையும் பகவான் இல்ல 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 தயார் இல்லையா. யுதிஷ்டர் பீஷ்மர் பேரை விட்டுட்டார், மத்த எல்லா பேரையும் சொன்னார். பகவான் சிரிச்சிருந்தே சொன்ன, இவ யாரும் இல்ல, அந்திம அவங்கிற அக்னி மாதிரி அம்பு படிக்கிற படுத்திருக்காரு. அந்த பீஷ்ம பிதாமகர் என்ன ஸ்மரிக்கிறார், என் மனசு அவர்கிட்ட போயிடுச்சு. இது பக்தி. அதாவது நம்ம மனசு பகவானத்துல போகணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். சரியா சொன்னோம்னா பகவானுடைய மனசு நம்ம கிட்ட லயப்படணும், அதுக்கு பேரு பக்தி. இதை சம்பாதிச்சாலும் நீங்க ஜெயிக்கலாம். நம்ம மனசு பகவான் பயப்படுறது பெரிய விஷயமா? ஏன்னா நமக்கு தேவை இருக்கு, அவனுக்கு என்ன தேவை இருக்கு? அந்த பரமாத்மாவுடைய மனசு பீஷ்மரத்துல போயிடுச்சுன்னா என்ன ஒரு பக்தி இருக்கணும்? ஒண்ணுமே இல்ல, படுத்துட்டு இருக்கா. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. மனத்திலோ தூய்மை இல்லை, வாயிலோ இன்பில்லை, சினத்தினா சித்தம் நோக்கி தீவினி விழிவன் வாழா, புலத்துழாய் மாலையானே தொல்லி தோல் திருவரங்கா, எனக்கு நீ தரியன் சொல்லா, என்னை ஆளுடைய போதை நான் நல்ல வைக்கிறா. மனசு நின்னா இல்ல, நல்ல வார்த்தை இல்லை, எவ பார்த்தாலும் சந்த சத்திரம் போட்டுருக்கேன், கோபத்தை கத்தின் இருக்கேன். இப்படி எல்லாம் இருந்தாலும் உன் குழந்தைடா, எங்க போவேன் சொல்லு. நான் நல்லவன் இல்ல, கிட்டவன் தான், மோசமானவன் தான். ஆழ்வார் சொல்ற, நான் பாதி இல்லை, நான் பாபம் அப்படின்ற பார்த்தோம்னா ராமானு சொல்றாங்க. திருவனங்க தமிழ்நாள் சொல்வார், ஆரே கருணை ராமானுதா இக்கடலத்தில் ஆரே அறிபவத்தின் அருளின் தன்மையை அல்லலுக்கு நேரே உரைவிடம் நான். அதாவது நான் பாதி இல்ல, பாவம், அதாவது கொஞ்சம் பாவம்னா அவன் பாதி, பாவத்துக்கு ரூபம் கொடுத்து அதான் நான் அப்படின்னு திருவாரூர் தமிழ்ல. அப்படிப்பட்ட என்னையே உயிர் சுட்டியே ராமானுஜான்னு புலம்பற. அந்த மாதிரி நான் ரொம்ப பாதி இல்ல, பாவம் நல்லா வேற கதி இல்ல கண்ணா காப்பாற்று கத்தினார். அந்த பீஷ்மரிடத்தை என் மனசு பிரயணித்துன்னு சொல்ல எல்லாருக்கும் வெக்கமா போயிருக்கும். ஆமா, பீஷ்மர் மறந்து பேசணும் இல்லையா? உடனே பகவான் எல்லாரையும் கூட்டிட்டு வரா, கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வரான். பீஷ்மர் பார்க்கிறார், ரொம்ப முடியல, அச்சனாண்டுக்கு ஒரு பிரம்மாண்டமாக நடந்து வரா. சிம்ம கதி, கஜ கதி, ரிஷப கதி, அது வரான். சிங்கம் நடக்கும், அது நடக்கும்போது பார்க்கணும், ஒரு திமிரா நடக்கும். நம்ம சாதாரண நம்ம பார்த்து அசால்ட்டா நடக்கிறது, எதை பத்தி கவலையே படாம அவபாடு நடப்பான், சிம்மம் அப்படி நடக்கும். அடுத்தது யானை, இந்த பகவான் நடக்கிறது சிம்மம் மாதிரியே இருக்கும். இந்த யானை, இந்த திருவிழா யானை போச்சுன்னா 95 வயசு தாத்தாலேருந்து 5 வயசு குழந்தை ஆறு பார்க்கும். அத்தனை பேருக்கு அதிசயம் யானை, எப்ப பார்த்தாலும் அதிசயம். ஒரே நாள்லயே ஒரு 1/2 மணி நேரம் ஒரு யானை போயிருந்து யானை 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 யானை, அது பார்த்தோன்னு திருப்தி ஆகாது. அப்படி ஒரு ஆச்சரியமான பிரம்மாண்டமான வஸ்து ஆச்சரியம். ஆனா அத்தனை பேரும் யானையை பார்ப்போம், இந்த யானை ஒருத்தரை பார்க்கும் அது பாட்டுக்கு போகும். அந்த மாதிரி ரொம்ப போறோம். இந்த பெருமாள் திருவிதி விடாம நம்ம தான் ஓடிக்கே பார்க்கணும், அவரா நம்மள பார்க்கணும், அவர் பாட்டு ஓடிக்கே இருக்காரு, நம்ம அவரே நம்ம ஓட விடுது. சிம்ம கத்தி, கஜ கத்தி, ரிஷப கத்தி, இந்த கோயில் காலம் நடந்து வந்ததுன்னா அதோட திமிழ் எல்லாம் பார்க்கணும், மேல முண்டு இருக்கணும். அது வந்ததுன்னா எல்லாரும் ஒதுங்குவோம், அது ஒதுங்காது, அது பாடு போகும். இந்த மாதிரி சிம்ம கதி, கஜ கதி, ரிஷப கதி, அது சீன கட்டலாம் பாருங்க, சர்ப்ப கதியில போவார். திரும்ப இறந்த மலப்பாம்பு மாதிரி எப்படி ஆடி ஆடி அடி போவார். அதுவும் கோயிலுக்குள்ள ஏறும்போது சரணு போயிடுவார், வேகமா கடகம் ஓடுவார். ரொம்ப அழகா இருக்கும், அது சேர்க்கும் போதுதான் பார்க்கணும். கடகம் ஓடும், அதுக்கு கடவுள் சாத்திடுவா. அந்த சர்ப்பம் வேகமா ஓட டிவிட்டு அனுப்புவோம். சிம்ம கதி, கஜ கதி, ரிஷப கதி, சர்ப்ப கதி, இது இல்லாம பிரேம கதி உண்டு. அப்படியே மயங்கி மயங்கி அப்படி என் பக்தனை பார்க்க போறேன்னு ஒரு ஆனந்தத்தோட வரலாம். இப்ப சின்ன குழந்தைகள்லாம் அம்மாவை பார்க்கும்போது ஆனந்தமா, வாத்சல்யத்தோட ஒரு வாஞ்சியோட ஒரு அந்த மாதிரி ஒரு நடவு நடக்கிறான். பீஷ்மர் பார்த்தா, ஆஹா திருமணா சாகன் என்ன பார்க்க வந்துட்டானே, இந்த ஏழைக்கிழவன் இந்த அனாதைய பார்த்து இத்தனை தூரம் வந்துட்டானே, என்ன சாபல்யம் ஆகுதுன்னு சந்தோஷப்பட்டார். அப்பதான் பகவான் பீஷ்மரை பார்த்து தர்மங்கள் எல்லாம் சொல்லும் போனது. ஏன்னா ஈஸ்வர் குழந்தைகிட்டே இருக்கா, நான் மன்னர் தப்பு தப்பு தப்பு. அப்ப தர்மங்கள் எல்லாம் சொல்லுங்கோன்னு சொல்ல உடனே பீஷ்ம பிதாமக, இப்படா முடியும் கண்ணா, உடம்புல பலம் இல்ல. உடனே கண்ணன் சிரிச்சா, என்ன நினைச்சுக்கோங்க, பலம் தானா வந்துடும். கண்ணன் சிரிச்சா, பலவீனம் எல்லாம் போயிடுத்து, பலம் வந்துடுச்சு. நிறைய தர்மங்கள் சொல்றா, ஸ்ரீ தர்மம், புருஷ தர்மம், விசேஷ தர்மம், மாபத் தர்மம், சாமானிய தர்மம், சத்திரிய தர்மம், பிராமண தர்மம், வைசிய தர்மம், சூத்ர தர்மம், நிறைய சொல்றார். இத்தனையும் சொல்லிட்டு பகவானுடைய தர்மத்தையும் சொல்றார். விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு வசத்தாரக, படுத்த படுக்க இருந்துட்டு சொன்னது சகஸ்ரநாமம் தான். ஞாபகம் படுத்துண்டு கூட சொல்லலாம், தப்பு இல்ல. அவர் படுத்த படுக்கையா இருந்த சமயத்துல குளிக்கல, ஒன்னும் பண்ணல, அவதா அது கடந்த. அப்ப சொன்னதுதான் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சொல்லணும், விசேஷம், ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி பீஷ்மபிதாமகர் சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்லி முடிச்சார். சொல்லி முடிச்சுட்டு கண்ணனை பார்த்தா, கண்ணா திருப்தியா, திருப்தி. உத்தராயண காலம் வந்திருக்கு, அடியே கிளம்பலாமா? கண்ணன் கண்ணன் கண்ணீர் வழியா, நான் போகணுமா? நீ போன பிறகு இன்னும் ஒரு பீஷ்மர் எனக்கு கிடைக்க மாட்டான். பீஷ்மருக்கு சமான ஒரு பீஷ்மர், இனிமேல் ஒரு பீஷ்மரை கிடைக்க மாட்டேன், போகணுமா? இல்ல கண்ணா, நீ போக வேண்டாம்னா இருக்கேன் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கலாம். கண்ணன் இல்ல இல்ல, இதுக்கு மேல நீங்க இருந்தா உங்களெல்லாம் அவ கொண்டாட மாட்டான், இப்படியெல்லாம் கொண்டாட மாட்டேங்க. ஏன்னா நீ வம்பு படைக்கிற விழுந்தாச்சு, உங்க சரீரத்தால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இந்த பஞ்சபாண்டவர் கூட்டமே உங்களை ஓரம் தள்ளிடுத்து. இதுக்கு மேல இருந்தாலும் இந்த ஊர்ல மரியாதை இருக்காது, கிளம்பிடும், நம்ம நம்ம ஊருக்கு போக. நல்லா நல்லது ஒரு நாடு, அழகு ஆச்சரியமான அந்த பரமவதம் போகலாம் அப்படின்னு சொல்ல பீஷ்ம பிதாமகர் கண்ணனை பார்த்தார். ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணார். திரிபுவன கமணம் தமால வர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் வதானி என்பதான் அடியேன். ரொம்ப பாதித்து சொல்றேன், பாகம் என்னதான் சொல்றேன். கண்ணன் அழகா வர்ணிக்கிறார். தமால விரட்சம் மாதிரி ஒரு பச்சை கருப்பு நீல வண்ணம், அதுல இளங்காலை சூரியன் மாதிரி ஒரு பீதாம்பரம். திரிபுவன கமணம் மூணு லோகத்தையும் மயக்க செய்யும்படியான ஒரு ரூபலாவண்ணம். திரிபுவன கமணம் தமால வர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் வதானி. ஆச்சரியமா அந்த பார்த்த சாரதியா இருந்த எம்பெருமானத்துல என் மனசு லயப்படட்டும் அப்படின்னு நிறைய ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணார். ஸ்தோத்திரம் பண்ணார், ஹதயத்தை கொண்டு வந்து கண்ணனை வச்சிருந்தார். கடைசி மூச்சடைய போறது கண்ணனை பார்த்துட்டு இருக்க, கடைசியா சொன்னது கிருஷ்ண ஸ்தோத்திரம், கடைசியா பார்த்தது கிருஷ்ணனு, கடைசியா ஸ்மரிச்சது கிருஷ்ணனு, கடைசி சப்தம் கேட்டது கிருஷ்ண சப்தம். அப்படியே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, அப்படியே ஆத்ம நிவேதனம் பண்ணிட்ட. கிருஷ்ணனோட ஆத்மா கலந்து பகவான் கண்கள்லேருந்தே தண்ணி, பீஷ்மர்ல ஒரு ஜோதி போயிடுத்தேன். என்ன பாக்கியம் பாருங்க, பகவானை கொண்டு வந்து நிக்க வச்சுட்டா, பக்கத்துல பக்கத்துல வந்து நிக்க வச்சுட்டா பீஷ்ம பிதாவை. அதான் சொல்ற, தெரியாத கோடி மூடி எடுப்பதன் முன்னும் கடைசி பிரயாணத்துக்கு முன்னாடியாவது கண்ணனை பார்த்து, அந்த காலம் அடைவதன் முன்னும் பயமுறுத்தல. நம்ம வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தோன்றதை விட கிளம்புற சமயத்துல மரண சமயத்துல பிரபு பக்கத்துல நின்றுட்டான்னா போதும், பிரபு பக்கத்துல நிக்கணும். அது அந்த லாபத்தை அடைஞ்சுக்கோன்னா ஜெயிச்சுட்டோம், லாபம் அடையணும். பகவான் வராக அவதாரம் எடுத்த சமயத்துல பூதேவி மரத்துல சொல்றான், உமதகா சொல்றான், மனசு சுவஸ்தே சரீரே சதியோ நரக, காத்து சாமியேசி பேஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமாமகம் ததஹத்தம் பிரியமானம் து காஷ்டபாஷாண சன்னிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். பூதேவியிடத்துல வராதமூர்த்தி சொல்றார், உடம்பு நல்லா இருக்கும் பொழுது, மனசு நல்லா இருக்கும் பொழுது, நாடு நடந்ததெல்லாம் நல்லா இருக்கிற சமயத்துல லோகத்திற்கு காரணமும் சிறப்பற்றவனும் ஆகிய என்னை யார் ஸ்மரிக்கிறான், அவன் கட்டையும் போலே கல்லும் போலே தனக்கும் அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த சமயத்திலே அந்த என் பக்தனை நான் நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்துச் செல்கிறேன் வராகமூர்த்தி சத்தியம் என்றார். அதாவது நம்ம நன்னா இருக்கும் பொழுது அவரை நினைத்து வச்சிடணும், நினைக்க முடியாத சமயத்துல அவர் நம்மளை நினைப்பா நல்ல கதிக்கு அழைச்சிடுவார். அதுதான் ரொம்ப அழகா பிரியாது சொன்ன, துப்புரையாடி அடைவதெல்லாம் போர்விடத்து துணையாவரம் செய்ய ஒப்பிலே நாகிலும் நின்னடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் வெய் சென்னை வந்து நலியும் போது அங்கேயும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பழியானே. உடம்பு முடியாத சமயத்தில் ஒன்று நினைக்க மாட்டேன்டா, அந்த காலத்துக்கு இப்பொழுது ஒன்று ஸ்மரித்து வச்சுடுறேன், நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ சர்வசக்தன் நான் அசக்தன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அட்வான்ஸ் பண்ணிட்டுட்டேன், நீ மறக்க மாட்டாள், நான் எல்லாத்தையும் மறந்து பாடுவேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேன் கபவாத திட்டைகி கண்காவரோகன விதவு ஸ்மரணம் குதத்தே. சொந்த அடச்சென்று கண்ணெல்லாம் சுழண்டு கபவாத திட்டத்தை சரீரத்தை மூச்சு இருக்கிறாங்க எங்கடாம நினைக்க போறேன், அதனால இப்பொழுதே என் மனசுன்ற ராஜகம்சம் திருவடி தாமரையில் சிறப்பிருக்கும் அப்படின்னு சொல்லி முகந்தமாவளை குலசேகரத்தை பார்த்துக்கல, பீஷ்ம பிதாமகர் கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தைகளை பெற்றுக்கல, பேரன் பேசி எடுக்கல, பெரிய சொத்து இல்லை ஒன்னும் கிடையாது. அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரம் உயிரிழத்தார், அஸ்தினாபுரத்தை ஒரு ஜீவன் கூட இல்லை, ஆனா கண்ணன் கூட இல்லை விசேஷம். பார்த்தோம்னா அவர் துரியோதன சக்கரத்திலிருந்து சண்டை போடுறது ரகசியமே அதுதான், ஏன்னா பஞ்சபாண்டவா பக்கம் இருந்தாச்சுன்னா கண்ணன் பண்ற சேஷ்டி தங்களை பார்க்க முடியாது, துரியோதன பக்கம் ஆப்போசிட் சைடு சொன்னா இவன் பண்ற அத்தகாசத்தை எல்லாம் பார்க்க வேண்டியா, அதுக்காக ஆப்போசிட் சைடுல போய் என்ன கண்ணன் பண்ற லீலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான் பீஷ்ம பிதாமகர். விசேஷம் பீஷ்மஸ்தி ரொம்பவே விசேஷம், அது விசேஷமா அந்த மாதிரி கண்ணன் பீஷ்மருக்கும் சத்கதி கொடுத்தான். பீஷ்மமுக்தி அடைந்த உடனே பகவான் துவாரகா கிளம்பி போயிட்டான், துவாரகா அப்படி இருந்தான், இங்க திருதராசன் காந்தாரி யுதிஷ்டர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தா, யுதிஷ்டருக்கு மனசு இன்னும் சரியாகல அப்படி இருந்துட்டு இருக்கா. அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல விக்ரர் வந்தார், அழகா விக்ரர் வந்தார், ஜோரா விக்ரர் வந்தது வந்தார், ரொம்ப நாள் ஆச்சு விக்ரர் தான் சேத்ராரணம் போயிட்டாரு குருஷேத்திர யுத்த சமயத்துல, சேத்ராரணம் போனவர் ரொம்ப நாள் கழிச்சு வந்தார், உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷம், எல்லாரும் பேசிட்டு இருந்தா, எல்லாரும் குச்சல பிரச்சனம் எல்லாம் பண்ணா, கிருஷ்ண விஷயம் கேட்டபோது மட்டும் விக்ரர் ஒன்னும் பதில் சொல்லவே இல்லை, அது வரைக்கும் எல்லா பதிலும் சொல்லிட்டு இருந்தான். ராத்திரி ஆயிரத்தி எல்லாரும் சாப்பிட்டு படுத்தாச்சு, திருதராசன் பேசிட்டு இருந்தான் விக்ரத்துல, இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கேன், தீமன் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான், வீட்டுல ரொம்ப ஜோரா பாத்துக்கிறான் எல்லாம் சொன்னார். அப்ப உடனே விக்ரன் கேட்டார், வெக்கம் இல்லாம பீமன் போற சாப்பாட்டை நாய் மாறி சாப்பிடுறியா, அவனுக்கு அவன் குடும்பத்துக்கே வெஷம் வச்சு அரசு மாளிகை எல்லாம் வச்சுட்டு அவன் குடும்பத்தை பராத பாடுபடுத்தணும் பண்ணி எல்லா விதமான முயற்சியும் பண்ணிட்டு வச்சுட்டு நீ என்னடா இப்ப அவன் கொடுக்கிற சாப்பாட்டையும் நாய் மாறி சாப்பிடுறீ வெக்கமா இல்லையா, இப்படி திரும்ப 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 மனுஷன் ஓடிங்கிக்கு எப்பதான் ஹரி ஸ்மரணம் பண்றதா உத்தேசம், ஜென்மா நஷ்டமாயிருக்கு நோக்கு தெரியலையா, ஆயுத கீழமாயிட்டு புத்தியா வரைக்கலையா, எல்லாத்தையும் இழந்த பிறகு இன்னும் கூட மனுஷ அபிமானம் விட்டு தொலையலையா, கிருஷ்ணன் ஒருத்தனை பிடிச்சிக்கணும்னு போனலையா, உனக்கு வெக்கமே இல்லையா, கோடி ஜென்மா நஷ்டமாயிடுச்சு, இந்த ஜென்மா வரை நிறைய ஆயுசு நஷ்டமா போயிடுச்சு நஷ்டமாயிட்டு இருக்கு புத்தி இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டா, எங்கிருந்து திருட்ராசனுக்கு வைராக்கியம் வந்தது, இது வரைக்கும் உருப்படாதனும் அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்தது, உடனே பாசம் அந்த வைராக்கியத்தோட என்ன மனம் வந்துக்கிறான்னா எல்லாத்தையும் விடு, நேர இமாச்சலம் போ, இமாச்சலம் போயிட்டு அங்க உட்காந்து தியானம் பண்ணு, பக்தி பண்ணு, நாமஜபம் பண்ணு, ஹரிஸ்மரணம் பண்ணு, நல்ல கதி கிடைக்கும். உடனே திருதராசன் வேகம் வந்துருக்கு, வைராக்கியம் வந்துருக்கு, இருந்தாலும் சொன்னா சரி விஜயரா நாளை காத்தால யுதிஷ்டன் அர்ஜுன் எல்லாம் வருவா. அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். விஜயரா சிரிச்சா, இப்பயும் பாசம் வச்சு போகலையோ காத்தால நீ போறேன்னு சொல்லுவ. அவ போறாதே போறாதே அழுதா உடனே, ஐயோ ஐயோ என் ரொம்ப ஆசை வச்சிருக்கான்னு இருப்ப. இதெல்லாம் வேண்டாம், கிளம்பு. சொல்லாம போனா மரியாதை, நீ சொல்லிட்டு போனா மரியாதை இல்லை. இவ்வளவு நாள்தான் உட்காந்து நின்னா சாப்பிட்டாச்சு. திரும்ப திரும்ப என்ன யுதிஷ்டன், என்ன பெரிய பீமன், என்னதான் உனக்கு சாப்பாடு போட்டாலும் எங்களை கொலை பண்றது முயற்சி பண்ண நினைச்சிருந்ததானே போடுவான். அந்த புத்தியே இல்லையா பெருசா? அந்த அண்ணா தம்பி பாசம், இப்ப என்னமோ பாண்டவர்கள் பாண்டவர்கள் உருகிறையே. பகவத்கீதை சமயத்துல அவ்வளவு அழகா சொன்னீங்க, குருக்ஷேத்ரே ரொம்ப அழகா சொல்றான். தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யூத்தவக மாமதாக பாண்டவாச்சைத. அப்ப சொன்னீடா, அப்ப மட்டும் என் பிள்ளைகள் பாண்டு புத்திரர்கள், இப்ப மட்டும் என் குழந்தைகள்னு சொல்லி என்ன ஏமாத்துற, யாரை ஏமாத்துறாரு? என்ன சொல்றாரு? கலந்துடா அப்படின்னு உடனே திருதராஷ்டன் காத்தாரு. ரெண்டு பேரும் சொல்றது, ரெண்டு பேரும் அழிச்சுட்டு விட்டு இமாசனம் போயிட்டு அடுத்த நாள் காத்தால யுதிஷ்டன் வந்தார். பார்த்தாரு பெரிய பாவசானம் பெரியமாவசானம் பார்த்தா சந்தேன் வச்சு உட்காந்து அழுதுருக்காரு. சந்தேன் அழலாமா அப்படின்னா சந்தேனுக்கு ஒரு மரியாதை உண்டான் திருதராஷ்டன் மேல. ஆனா திருதராஷ்டன் கண்ணு கூடா இருந்ததுனாலே இவருக்கு பகவத்கீதை கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் சொல்றதுக்குமான பாத்தியம் நடக்கு. அதனால திருதராஷ்டன் மேல அவருக்கு ஒரு வாணிச மகாராஜாவது நமக்கு அது கவச்சதுன்னு. அது அதாவது எத்தவானாலும் நல்லது இருக்கு. இதா ஏன் கெட்டு கிடக்குதா அப்படின்னு வருத்தப்படாது. அதுல ஏதோ நல்லது இருக்கு. எல்லாமே நல்ல செடியா இருந்தா கஷ்டம். சிலது உள்ளு செடியா இருந்தா அப்புறம் நல்ல செடிக்கு வேலையா போட முடியும். நாம வச்சுக்கோம் எல்லாமே நல்ல செடியா இருந்தா பிரயோஜனம். சிலது கெட்டு போயிருந்தாலும் அது ஏதோ நல்லதுதான். இது ஏன்னு கேட்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. ஏன்னு கேட்டு நம்ம பக்தா கிடையாது. ராவன் வாலிய மறந்து அடுத்தது சரியா தப்பா நீங்க கேட்டாச்சும் அவங்களுக்கு ராவன் உங்களுக்கு ராவன் மேல இஷ்டம் இல்லை. நீங்க நாஸ்திகவாதின்னு அர்த்தம். ராவன் பண்ணா சரி அவ்வளவுதான். அது என்ன வேணா இருக்கட்டும், அது லோகத்தை பொறுத்த வரைக்கும் அதர்மமா இருக்கு, ஆனா அது ராவனை பொறுத்த வரைக்கும் தர்மம். அவ்வளவுதான். தெய்வம் பண்ணியாச்சுன்னா ஆச்சாரியம் பண்ணியாச்சும் அது எடுத்து கேள்வி நோட்டம்னாலே நம்ம தர்மத்துல இல்ல, நமக்கு பக்தி இல்ல, நம்ம நாஸ்திகவாதி. அவ்வளவுதான். தெய்வம் பண்ணியாச்சு ஆச்சாரியம் பண்ணியாச்சுன்னா அது நல்லதுதான். கெடுதல் கிடையாது. இந்த புத்தி வரணும், அவ்வளவு விசேஷம். அந்த நம்பிக்கை வரணும். சந்தேகன் திருதராஷ்டிர மூலமா தான் பகவத்கீதையை கேட்டான். பகவத்கீதை ஆரம்பம் முதல் ஸ்லோகமே திருதராஷ்டிர உபவாசம். அவனால பகவத்கீதையை நமக்கு கிடைச்சு. அதனால விசேஷம் தான். ஒவ்வொருத்தர் மூலமா ஒரு நல்ல காரியம் நடந்துருக்கு. லோகத்தை நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க. எல்லாமே பகவத் சங்கல்பம், பகவானுக்கு எல்லாத்தையும். அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தேன் அழுதார் எங்க போனாருன்னு தெரியல. வித்திரவரை காணும் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டான். வித்திரவரை அழிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு. உடனே யுதிஷ்டன் சரி ஆளுங்களை கூப்பிட்டு எங்க மூணு பேரும் தேடுங்கன்னு சொல்லி ஆளுங்க அனுப்பலான்னு பார்த்தாரு. நாரதர் வந்தார். யுதிஷ்டரா இப்பதான் உங்க பெரியப்பா கொஞ்சோண்டு ஓரத்தை வைராகியம் எட்டி பார்த்துட்டு கெடுச்சுடாது, திரும்ப அரண்மனைக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துடாது. அவனுக்கு இப்பதான் வைராகியம் வந்து இமாச்சலம் பக்கம் போயிருக்கான். இன்னிலேருந்து அஞ்சாவது நாள் அவன் மோட்சம் அடைய போறான். என்ன பாக்கியம் பாருங்க. வருஷத்துக்கு கூட ஏழு நாள் சத்தாங்க கேட்டு விருதுராசன் அஞ்சே அஞ்சு நாள் மோட்சம். நம்ம வைத்திருக்கா சொல்றது. ஆனா அந்த திடம் வந்து ஒரு அஞ்சு நாள் இன்னிவேல் அஞ்சாவது நாள் திருநாசன் மோட்சம் அடைய போறான். ஏன்னு கேட்டா இது வரைக்கும் பண்ண பாவம் எல்லாத்தையும் பர்மம் கிருஷ்ணார்ப்பணமத்தோடு போதுதான். அத்தனையும் சரியான டெய்லி ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். அர்த்தமே தான் சொல்லிடுவோம். காயேனவா தா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுவாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. ஸ்லோகமா இருக்கே ஒழிய அனுபவமா இல்லை. உண்மை தகத்தும் சொல்லித்தான் ஆகும். சொன்னாதானே புத்தியை வளைக்கும். வசனமா தான் சொல்லிட்டு இருக்கும். எத்தனை விஷயங்கள் பகவத் சர்வம் கிருஷ்ணா சம்மஸ்துன்னு போறோம் போனது கிடையாது. ஆனா திருதராஷ்டிரன் போட்டுட்டான். எதுவுமே என்னிடம் இல்லை. கிருஷ்ணா எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் பண்ண நந்தது கெடுதல் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. உட்கார்ந்தான் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு குழம்பினான். குழந்தைகளாளர் முகுந்த மாலவ புலம்பரா மாதிரி வல்லதேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவந்தன கோவிலேதி நாதேதி நாடசயரேதி ஜெகன் நிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. ரொம்ப குலசேகர மன்னன் கிருஷ்ணா என்ன புலம்ப வைட, என்ன புலம்ப வைக்கணும்னா உண்ணாமத்த புலம்பது. பலால தண்ணி வரலாம் புலம்புவோம், தலைவலி வந்துருக்கா புலம்புவோம், யாராவது அவ்வளவு சிரிக்கலன்னா புலம்புவோம். அனுபவப்படாதா கண்ணா முகுந்தா மாதவா கேசவா ராமா அப்படின்னு அவன் நாமத்த புலம்பன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரிலாம் போனோம்னா புத்தி சுவாதீனம் இல்லாதவா அவ எதிர பைத்தியமானாலும் அதையே திரும்ப 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 சொல்லிட்டு இருக்க. அந்த மாதிரி கிருஷ்ணாராமா கோவிந்தமா தேசம் வைகுண்ட நாராயணான்னு புலம்புறான். விருதுராசு அந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சுட்டான். கண்ணா 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 கிருஷ்ணா கோவிந்தா கிரிதாரி கோபாலா கிரிதாரி 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 புலம்ப ஆரம்பிச்சுட்டான். பூஜனைக்கு மோசம் கொடுத்த ஹோ எனக்கு மோசம் கொடுவது கதறி 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 அழுதான். அஞ்சாவது நாள் நார்வல் சொன்ன மாதிரி அஞ்சு நாள் முடியறது ஆச்சரியமா. திருதராசனுக்கு சரீரத்திலிருந்து யோகாஜி கலந்து அவன் சரீரத்தை அப்படியே இருக்கிறது. பெரிய யோகாபியாசம் பண்ணவாறு கூட வராது, அஷ்டாங்க யோகம் பண்ணா தெரிஞ்சாலும் கூட வராது. ஆனா ஹரிஸ்மரண பண்ணா வந்து எப்படி அஞ்சு நாள்ல பாபம் போகுமான ஆண்டாள் சொல்லியிருக்காள். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வாயனை மந்து வடமுதுரை மைந்தனை தூய பெருணி யமனை துறைவனை ஆய குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாங்கை குடல் விளக்கம் செய்ததாமோதவனை தூள் மாதந்து நாம் தூமலர் தூகித்தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பழகும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் பூசாகும் செப்பேலோரம்பாவான். தீயில தூசு தூசுனா பஞ்சு, இந்த தீயில கொண்டு ஒரு பஞ்சு போட்டோம்னா கடகடகளை எரிஞ்சிடும். அது சில சமயங்கள்ல சில வஸ்துக்கள்லாம் எரிச்சோம்னா தடயம் இருக்கும். இந்த பேப்பரை எரிச்சுட்டோம்னா கூட அந்த எரிஞ்ச பேப்பர்ல அது எரிட்டெல்லாம் பார்க்கலாம். அது நல்லா காம்பல் பறக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும். எது எரிச்சாலும் அதனுடைய தடயம் இருக்கும். பஞ்சு எரிச்சா மட்டும் தடயமே இருக்காது, காம்பல் கூட மிஞ்சாது, அவ்வளவுதான் பஞ்சு அப்படியே எரிஞ்சிடாது. அந்த தீயில பஞ்சு போட்டா எப்படி எரிஞ்சு போகுமோ அது போல பகவன் நாமத்தை சொன்னா சகல விதமான பாவங்களும் நாசம். எப்பேற்பட்ட பாவமான இருக்கட்டும் பகவன் நாமத்துக்கு அப்படி பலம் உண்டு, நிச்சயமான சத்தியமா உண்டு. அது ரெண்டாவது சந்தேகமே வேண்டாம், ரெண்டாவது சந்தேகமே வரப்படாது, சந்தேகமே வரவே படாது. சைத்தன்ய மகாபிரபு யாராவது கிருஷ்ணா சொல்லியாச்சுன்னா அவளை பேசிடுவார். இவன் மகா உத்தரன் பாகவதன் சொல்லிடுவார். ஏன்னா வாயில வராது. ஆகாஷன் பாகவதே அசாமில உபாத்தியானத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வா சோபம் ஹேரணமேவா வைகுண்டன் நாம பிரகரணம் அசேஷா கிரகரம் விது. சந்தேகமாகவோ பரிகாசமாகவோ சில பேர் பாட்டு பாடுவா, ஜனதோத்தாரணம் நிறைய பாட்டுலாம் பாடணும் இல்லையா தியாகராஜர் கேட்டுல. அப்படி பாட்டுக்காக பகவன் நாமத்தை சொன்னா கூட சகல விதமான பாபங்களை நாட்டினாரு. அவ்வளவு விசேஷம் பகவன் நாமத்தை பார்க்க எதுவுமே வேண்டாம், எதுவுமே நமக்கு தெரிய வேண்டாம். பகவன் நாமம் ஒண்ணு போதும். பார்த்தோம்னா தத்துவத்துல எல்லாரும் வேறுபட்டு நிற்கிறான். ஸ்ரீசங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீமத்வர் அத்வைதந்திர விசிஷ்டாத்வைதந்திர இன்னொரு துவைதந்திர. ஆனா நாம சங்கீர்த்தம் வந்தா எல்லாம் ஒரே கூட்டணியில் இருந்துடுவோம். பது கோவிந்தம் பது கோவிந்தம் கோவிந்தம் பத மூடமதே நாமஸ்மரணாதன்யம் உபாயம் மகிபுஷ்யாமோ பவதரணே. நாம சங்கீர்த்தத்தை விட்டா பவசாகரத்தை காப்பாற்றது வேற கிடையாது. நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான், நாம சங்கீர்த்தன மாத்திரமும் கலியுக தர்மம். புரந்தரதாச கீர்த்தனை சொல்ல நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான் கலியுக தர்மம், எனதும் கிடையாது. அந்த நாம சங்கீர்த்தன பலம் தான் திருதராசனுக்கு சத்கதி கிடைச்சது. அவ்வளவு பாவங்கள் பண்ணவனுக்கு அஞ்சு நாள்ல மோசம்னா நாம சங்கீர்த்தன பலம். அந்த யோகாக்னியிலேயே காந்தாரியத்தை விழுந்துதான் அவளுக்கும் சத்கதி கிடைச்சிடுச்சு. எப்படி இருந்தது கொஞ்ச நாள்ல பரிசுத் மகாராஜன் பிறந்தான். சரியா அவனுடைய பேர் விஷ்ணுராஜன். விஷ்ணுராஜன்னா விஷ்ணுவுடைய திருவடியினால் அடையாளம் செய்யப்பட்டவன். அப்படியே சொன்ன பகவான் திருவடி வச்சவன குழந்த உயிர் பறச்சான். அதனால பகவானுடைய திருவடி பட்டவன் விஷ்ணுராஜன் அப்படிங்கிற. ஆனா பிறந்த குழந்தை மறக்கலையா கர்ப்பத்துள்ள பார்த்த மாமாவை தெரியும் இருக்கு. எல்லாம் முழிச்சு முழிச்சு பார்க்கறாரு, இவரை பார்க்கறது இவரை பார்க்கறா இல்லையே, அவர் கருப்பா இருந்தார் இவர் இல்லை. சில பேர் கருப்பா வந்து பார்க்கிறாரு இவரா இல்லையே, அவர் கண்ணு சிறப்பா இருந்து இவர் இல்லை. எல்லாரையும் பரீட்சை பண்ணி பரீட்சை பண்ணி பரீட்சை பண்ணி பார்த்தா பரீட்சித்து பேர் வந்து. அந்த குழந்தைக்கு விஷ்ணுராஜன் தான் திருநாமம். எல்லாரும் இது கண்ணனோ இது கண்ணனோ இது கண்ணனோ இது கண்ணனோ இது கண்ணனோ என்ன பாவம் பாருங்க. நம்ம கண்ணனே வந்தாலும் இது யாரும் கேட்போம். இப்ப எல்லாம் கண்ணன் பிரத்யட்சமா வந்தா ஓட்டர் ஐடி இருக்கா பாஸ்போர்ட் இருக்கா என்ன ப்ரூஃப்னு கேட்போம், என்ன அட்ரஸ்ன்னு கேட்போம். அப்புறமே சுவாமியே திருவள்ள இறங்கி வந்தாலும் நீர் தான் அப்புறமே எனக்கு என்ன உதாரணம். இது கோவில சிலையா இருந்தா நம்புவேன், மனுஷனா வந்து ஒத்துக்கொள்ள மாட்டோம். தமதையோ மந்தபாத்யா. ஆனா பரிசுத்த மகாராஜன் கர்ப்பத்தை வெள்ளாண்டு இதுவோ 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 இதுவோன்னு தெரியணும். அதனாலேயே பரிசுத்த மகாராஜன் தெரியாம குழந்தை பிறந்ததான் அழகா வளர்ந்துட்டு இருக்கான். ஜாதக கர்மம் எல்லாம் பார்த்தா நிறைய சொன்னா அவனை பத்தி ஹரிச்சந்திரன் மாதிரி இருப்பான் ராமன் மாதிரி இருப்பான், அதுலதான் திருப்தி ஆகல யுதிஷ்டனுக்கு. கடைசியில ஜாதகம் பார்த்த ஜோசியக்காரா சொன்ன இவன் ஏழு நாள் பாகவத சப்தாகம் கேட்பான், சுகபிரம மகரிஷி வாயினால கேட்பான், ஹரியுடைய சரணாரம்பத்தை அடையணும். அப்பாடா அது போதும், எங்காவது பலந்த பகவத் சரணாரம்பம் அடைவான்னா எனக்கு அது போதும், இதுக்கு மேல வருது வேண்டான்னு அந்த மாதிரி அழகா வாழ்ந்துட்டு தான். இப்படி நாள் பன்னிரண்டு நாள் திடீர்னு யுதிஷ்டருக்கு ரொம்ப அபகுணமா தெரிஞ்சது. என்னடா அது பார்த்தாலும் ஒன்றும் புரியல. அப்பதான் பீமன் கிட்ட புலம்பின்றா என்னன்னு தெரியல. நிறைய சொன்னார், கடைசியில சொன்னா ஒருவேளை கண்ணன் வைகுந்தத்துக்கு போயிட்டானோ, கண்ணன் தன் திருவடி ஜோதிக்கு போயிட்டானோ அப்படின்னு புலம்பும் போது அர்ஜுனன் வந்தான். ரொம்ப பாபமா அழுதுண்டே வந்தான். என்ன விஷயம் ஏது விஷயம் எல்லாம் கேட்டான். அப்ப அர்ஜுனன் சொன்னா, கிருஷ்ண சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு. அதாவது கிருஷ்ணசூரியன் அஸ்தமனம்னா பகவான் கிளம்பினானா இங்கேருந்து போயிட்டான்னு அர்த்தம் இல்லை. மற்றவாளுக்கு தெரிஞ்ச ரூபத்துல இல்ல, வேற விதமா இருக்கா. அதாவது நாடகத்துவத்தை நடிச்சுருக்கான், நாடகம் முடிஞ்ச உடனே அந்த நடிகன் அங்க இல்ல, அந்த ரூபம் அந்த வேஷத்தை வேஷத்தை கிடைச்சு அவன் அவனா இருக்கான். அந்த மாதிரி பரமாத்மா அவதாரம் முடிச்சுட்டு கிளம்பினான் அப்படின்னா இந்த பூமியோட்டே போயிடான் அர்த்தம் கிடையாது. அந்த வேஷத்தை கிளச்சிட்டு எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான். எங்கு முளன் கண்ணன் அவனால போக முடியாது. அந்த வந்து எங்க போவான், அது கலியுகத்தை குழந்தைகிட்ட எங்க போக முடியும். அதனால அர்ஜுன் அழுதான். உடனே பார்த்தா பரிசுத்த மகாராஜனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார்கள். பாண்டவர்கள்லாம் பகவத் திருவடி அடைஞ்சார்கள். பாண்டவர்கள் பகவத் திருவடி அடைஞ்சதை கேட்கறதே மகா புண்ணியம் அப்படின்னு தான் பாகவதத்துல இந்த சந்தத்துல பலஸ்ருதியா சொல்றார். பஞ்ச பாண்டவர்கள் மகாபிரஸ்தானம் அடைஞ்சதை கேட்கறது நமக்கெல்லாம் பகவத் சரணானந்தத்தை ருச்சி உண்டாகும் அப்படின்னு ஆசீர்வாதம். அந்த மாதிரி பாண்டவர்கள்லாம் மகாபிரஸ்தானம் அடைஞ்சார்கள். பரிசுத்த மகாராஜன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருந்திருக்கான். பரிசு மகாராஜன் ஏன் பாகவதம் கேட்டான்றது வர கதை, இந்த பாகவத கதை ஆரம்பிக்கல. அழகா பரிசு மகாராஜன் ராஜ்யம் பண்ணிட்டுருக்கான். ஒரு நாள் கேள்விப்பட்டான், கலிபுருஷன் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள ஆதிக்கம் பண்ண வந்திருந்த எப்பக்கிருஷன் கிளம்பினானோ அப்பொழுதே கலிபுருஷன் ஆதிக்கம் வந்திருந்தது. இந்த பரிசு மகாராஜன் எல்லா பக்கமும் சுத்தின் இருந்தான். ஒரு இடத்துல பார்த்தான் ஒரு துஷ்டன் மூணு கால் உடஞ்சு ஒத்த காலம் நிற்கிற ஒரு ரிஷபம், பக்கத்திலேயே அழக்கூடிய ஒரு பசு, இதையும் பார்த்தான். அந்த துஷ்டன் அந்த ஒத்த கால் உடஞ்சு மூணு கால் உடஞ்சு ஒரு காலம் நிற்கிறது அந்த ரிஷபம், அந்த ஒரு காலையும் உடைக்கணும்னு பிரயத்தனம் பண்றான், முடிய மாட்டேங்கிறான். அதுக்குள்ள பரிசுத்த வந்தான், சிச்சுதான் துஷ்டனை. அந்த ரிஷபத்தை பார்த்து கேட்கிறான், நீ யார், உன்னை கஷ்டப்படுத்துற துஷ்டன் யார் அப்படின்னு கேட்கணும். அப்ப அந்த ரிஷபம் சொல்றது, நான் எதை சொல்லுவேன், என்னுடைய குற்றம்னு சொல்லட்டுமா, ராஜ்ய பரிபாலனம் பண்றவாடைய குற்றம்னு சொல்லட்டமா, என்னுடைய பிராரப்தம் சொல்லட்டமா, அடிக்கிறவனுடைய பிராரப்தம் சொல்லட்டமா, நீயே கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரசித்த மகாராஜன், தப்பு பண்றவன் நீ காட்டி கொடுக்கல, அதனால நீ தர்மஸ்வரூபம் கண்டுபிடிச்சுட்ட. எப்பொழுதுமே யாராவது தப்பு பண்றாங்கன்னா அவளை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே பாபம் அப்படின்னு தெரியவா சொல்றான். ஏன்னா யாராவது ஒருத்தன் பாபம் பண்ணிட்டான்னு பேசுற சமயத்துல ஒருவேளை அவன் திடீர்னு பக்தி பண்ணி நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லுவேன், அவன் பண்ண பாபத்துல ஒரு பங்கு நமக்கு வந்து சேர்ந்து. அதனால இவா பாபின்னு யாரையும் நமக்கு சொல்லப்படாது. ஏன்னா எப்பேற்பட்ட பாபிகள்னா கூட பாகவதாக மாறிவிட்டாள், ஸ்ரீலோகனா இருந்தார் திருமங்கியம், திருமங்கிய ஆழ்வாரா மாறவையா, எத்தனையோ பேர் உண்டு லோகத்தை பார்க்கலாம், நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். பாபிகளா இருப்பா, அந்த பாபிகளா இருக்கிறவா திடீர் ஒரு நாள் பாகவத புருஷாலா மாறிடுவார். அதனால யாருடைய பாபத்தையும் பேசப்படாது. ஆனா இன்னைக்கு டிவியில பேப்பர்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு ஆமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லப்படாது. எல்லாம் ஹரி பார்த்துட்டு இருக்கான், நம்ம பார்த்து நம்ம கதையை பார்த்துட்டு கொண்டே இருக்கணும். அதுக்கு மேல வியாக்கியானம் பண்ணப்படாது, பண்ணோம்னா அது பாபம் வந்து சேரும். தெரியவா சில பேர் எல்லாம் பேசுவோம், ஆச்சாரிய புரிசாலாம் கூட சில பேர் நான் பேசுவா, பேசினானா கூட அவ பேசினான்னா அவ பேசுற யாருடைய பாவத்தை பத்தி அவ பேசினாலோ அவ பாவத்தை அவளுக்கு குறைக்கக்கூடிய சக்தி உண்டு. நல்லா யோசிச்சுக்கோங்க, நமக்கு இருக்கிற பாவத்தை தாங்கவே முடியுமா, முச்ச வல்வினையுள் நின்று தொண்டடி புரியாது. பாவத்தை முச்சிட்டு கிடக்கு, இதெல்லாம் அடுத்த வாட பாவத்தால் இருக்கு போது நமக்கே வந்து. அதனால யாருடைய குற்றத்தையும் பேசப்படாதுன்னு சார். இந்த தர்மம் இந்த கலிபுருஷனை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான், அதை வச்சு அவன் கண்டுபிடிச்சான். நீ தர்மம் தான் உனக்கு ஆச்சரியமா, தயை சௌசம் தவம் சத்தியம் நாலு கால்கள், தர்மத்துக்கு நாலு பாதம் உண்டு. உன தயை, இன்னொன்னு வந்து சௌசம் சித்தம், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தவம், நாலாவது சத்தியம். இந்த மூணு காலம் உடஞ்சு போயிடுத்து கலியுகத்த சத்தியம் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு, அதையும் உடைக்கிறதுக்கு முயற்சி வந்திருக்கான்னு சொல்லியிருக்கு சொன்னான் பரிசுத்த மகாராஜன். கூட இருந்த பசு பூதேவி கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப கலிபுருஷனை பார்த்து சத்தம் போட, அதெல்லாம் பண்ணாத உன கொண்டு போடுறேன்னு சொல்லி கத்தி எடுத்து வெட்ட போனான். பரிசுத்த மகாராஜன் காலில் வீழ்ந்துட்டானா கலிபுருஷன், வீழ்ந்துட்டு எனக்கு வேற எதுவும் கட்டி இல்லை, உன் தேசத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது, உலகம் முழுக்க உன் தேசமா இருக்கு, நீ சார்ந்த பௌமம், அதனால் எனக்கு தங்கத்துக்கு இடம் கொடுத்துட்டான். அப்ப பரிசுத்த மகாராஜன் கொடுத்தான் சூதாடுற இடம், மதுபானம் குடிக்கிற இடம், வேஷ்யாஸ்திரிகள் இருக்கிற இடம், ஏமாத்துற வஞ்சனை பண்ற இடம், இந்த இடங்கள்லாம் நீ இருக்கலாம். அதனாலதான் பக்தாவெல்லாம் இதெல்லாம் பக்கம்லாம் போகப்படாதுன்னு இருக்கு, அவர் தியானம்லாம் பக்கம் போகப்படாது, மத்தியதானம் சூதாட்டம் ஸ்ரீ சங்கமம் இதெல்லாம் அப்படியே அழிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இத்தனையும் போதலைன்னு சொன்னானா பிறகு கலிபுருஷன். உடனே பரிசுத்த மகாராஜன் நாலாவதா அஞ்சாவதா தங்கத்தையும் கொடுத்துட்டான். கேட்கவே வேண்டாம், கலியுகத்தை தங்கம் 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 தான் ஓடும். பார்க்கலாம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி, அவருக்கு சுவாவமாவே நல்ல பலம் உண்டு. ஆனாலும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு வருஷம் எல்லாம் ஏதோ திவ்யதேச பெருமாள் அவ்வளவுதான், திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு சொர்ணமயமா ஆயிட்டார். உடனே எல்லா கூட விழுந்தடிச்சு ஓடி பார்த்து பத்மநாப சுவாமி சொர்ணமாயிட்டா சொர்ணமாயிட்டா சொர்ணமாயிட்டார். நிறைய மனுஷாவுக்கு எப்பவும் சுபாவம் அப்படிதானே, மேல்கோட்டை ராமப்பிரியன் எப்பவுமே சொர்ணாத் ஆகும், இருந்தாலும் வைரமுடி சேவைக்கான கூட்டம் ஓடுறது, எல்லா ராமத்தேவருக்காக ஓடுறது, வைரமுடியை பார்க்கறதுக்காக ஓடுறது, இப்ப ஜொலிக்கிறது இல்லையா அப்படின்றது. அதனால வைரம் தங்கத்தெல்லாம் இடம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் பக்தாலாம் கூட தங்கம் போட்டுக்கிறாரே அப்படின்னா அவள் அதை கிருஷ்ண பிரசாதமா சீகரிக்கிற பார்க்கலாம். எப்படி அது சன்னியாசிகள்லாம் கூட பூஜை பண்ணும்போது கையில தங்க கடாலாம் போட்டு பாரு, தங்க காப்பெல்லாம் கையில போட்டுதான் பூஜை பண்றாரு. அவளை பாதிக்க முடியாது, ஏன்னு அதை கிருஷ்ண பிரசாதமா அவள் சீகரிச்சுன்ற, அதனால அவளுடைய தங்கத்தை பிரச்சனை கிடையாது. சாதாரண மனுஷால்னா தங்கம் 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 வளையெடுத்து சவரம் இப்படியே பார்த்துட்டு வாளுக்கு பிரச்சனை தான். பகவத் பிரசாதமா சீகரிக்கிற வாளுக்கு அது ரொம்ப பண்ணார், அதனாலதான் ரொம்ப அழகா பெரியவாசி பண்ணலாம். அப்ப உடனே சரி சொல்லி அந்த கலிபுருஷன் எல்லா இடத்துல தங்கம் தான் இல்லாத இடம் கிடையாது, எல்லா இடத்துல சர்வவியாதி விஸ்வம் பகவான் வியாபித்திருக்க மாதிரி தங்கம் வியாபித்து கிடக்கு, எல்லா இடத்துலயும் தங்கம் இருக்கு, எல்லா இடத்துலயும் உட்காந்துட்டான். அவன் ஒரு நாள் பரிசுத்த மகாராஜன் கீழத்திலையும் உட்காந்துட்டான், கீழத்து தங்கம் உண்டு அதுல உட்காந்துட்டான். ஒரு நாள் பரிசுத்த மகாராஜன் வேட்டையாட போனா ஒன்னும் கிடைக்கவே இல்லை, ஒன்னும் கிடைக்கலையேன்னு பார்த்தா ரொம்ப தாகம் வேற தண்ணியும் கிடைக்கல. அப்படியே பார்த்தா ஓரத்துல ஒரு ரிஷியுடைய ஆசிரமம் இருந்தது, சரின்னு சொல்லி அங்க போகலாம்னு போய் சமீகரன் ரிஷி அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தார். இவனுக்கு ரொம்ப நாக்கு வறண்டு போயாச்சு, பசி தாகம் கலப்பு எல்லாம் சேர்ந்துருக்கு. உடனே அந்த ரிஷியை பார்த்து நான் பரிசுத்த மகாராஜன் வந்திருக்கேன், ரொம்ப தாகிக்கிறது, கொஞ்சம் ஜலம் கொடுங்கோ. அவர் தியானத்தில் இருந்தார், இவனுக்கோ தாகம், இந்த பசி மயக்கத்துல அவனுக்கு கோபம் வந்திருக்கு. அது வரைக்கும் பரிசுத்த மகாராஜன் எங்கேயுமே கோபம் வரல, அன்னைக்கு கோபம் வந்தாச்சு. அதாவது நான் ஒரு ராஜான்ற அபிமானத்தை எல்லாம் விட்டுட்டு விட தண்ணி வந்தது கேட்கிறேன், ஒரு மனிதாபிமானம் இல்லாம இவர் பாட்டு கண்ண மொழி உட்கார்ந்து இருக்கார், நிஜமாவே அவர் தியானம் பண்றாரா இல்லாட்டி தேசதாரியா சந்தேகம் வந்துருக்கு. அதுல அகம்பாவம் மமக்காரம் கோபம் எல்லாம் வந்துருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, கோபம் வந்து பக்கத்தை பார்த்தா ஒரு பாம்பு செத்து கிடந்தது அங்கு, அதோட பிராரதம் இன்னும் செத்து கிடக்கணும், அதோட பிராரதம் இவனோட பிராரதம் இந்த ரிஷியுடைய பிராரதம், இந்த பாம்பு அங்க செத்து கிடந்தது. உடனே தன் கையில வில்லு இருந்தது, வில்லுடைய நுனியில அந்த பாம்பு எடுத்தான், எடுத்த சமீக ரிஷிக்கு மாலையா போட்டான், கோச்சுட்டு போயிட்டான். அவருக்கு அவன் நிஜமாவே தியானத்துல இருந்தான். இவன் போயாச்சு, போய் அரண்மனைக்கு போயிருப்பான், போகிறதுக்குள்ள இந்த சமீகருடைய பிள்ள ஆத்தங்கள்ல விளையாடிட்டு இருந்தது குழந்தை குழந்தைகள். ஒரு அப்ப ஒருத்தன் ஓடி வந்தே, யாரோ ராஜா வந்தாண்டா, அவங்க அப்பா தியானத்துல இருந்தாரா, அவர் கழுத்த சித்தப்பா மாலையா போட்டு போயிட்டாண்டா அப்படின்னு சொல்லி. உடனே அந்த பிள்ளை அந்த பையனுக்கு சிங்கின்னு பேரவனுக்கு அவனுக்கு கோபம் இருக்கா, எங்க அப்பாவை கேவலப்படுத்திட்டான் ஒரு ராஜன், எவ்வளவு சிமல் இருந்தா பிராமணாவை கேவலப்படுத்துவான், சரி அந்த ராஜனுக்கு சரியான பாடத்தை நான் புகட்டுறேன்னு சொல்லி நதியில இறங்கி ஆசிரமம் பண்ணிட்டு கையில ஜலம் எடுத்தது. எந்த ராஜன் எங்க அப்பா கழுத்துல செத்த பாம்ப மாலையா போட்டாலும் அந்த ராஜனை ஏழு நாளைக்குள்ள தக்ஷகன் கடி கட்டும்னு அப்படியே பலிதமாயிருச்சு. அப்ப ஒரு பிராமண குழந்தைக்கு என்ன மந்திர பலம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த காலத்து பிராமண குழந்தைகள் 25 வயசு கல்யாணத்துக்கு முன்னாடி காலத்தை வித்யாபதி இதுவே போடுறாரு, பிரம்மச்சரியமா 15 வயசு 20 வயசு இந்த டீனேஜ் வரத்துக்கு முன்னாடிதான் இவளுக்கு வித்யாபதி தாரணம் பண்ணி பிரம்மோபதேசம் பண்ணணும். அப்ப நிஜமாக எல்லாமே ராமணன் மாதிரி இருக்கும். இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி திருப்பதி கழிச்சு போயிடுவார், அங்க போன போன அவரு ஒருத்தர் பாவம் மாட்டிருக்கார், திருமலையப்பன் நம்மகிட்ட மாட்டி அவர் படுற பாவது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. திருமலை கழிச்சு முக்காசு கல்யாணம் திருமலை பார்த்தோம்னா 199 அன்னைக்கு முன்னாடி வாழ்ந்தா வித்யாபதியோட தாவனமே பண்ணிட்டோம், முன்னாடி நாள் பிரம்மசனி, அடுத்த நாள் இயேசுகர்மன். என்ன பிரயோஜனம்? அப்புறம் பிறகு வாழ்ந்து ராட்சசனா இல்லாமல் வேற எப்படி இருக்கும்? எல்லாம் இருக்காரு வாழ்ந்து கேட்டா 7 வயசு, 7 வயசுல அஜ்ஞாபகம் போட்டே ஆகணும், போட்டே ஆகணும் தர்மம். அது ரொம்ப 5 வயசுல போல பகு உத்தமம். 7 வயசு போனா போய் 11 வயசு அதிக மேலதான் போட்டா பிரயோஜனமே இல்லை. 11 வயசு முன்னாடி போதே ஆகணும். அது என்ன பண்றா அப்படின்னா, அது ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன். அது ஒரு பெரிய மண்டபத்தை பிடிக்கிறது, அவளை கூப்பிடுறது, இவாளை கூப்பிடுறது, வீடியோ எடுக்க சொல்றது, போட்டோ எடுக்க சொல்றது, ஏழு எல்லாரையும் கூப்பிட்டு அவளா கிஃப்ட், வைத்தியகார படம் போட்டு விடுற அப்பா அம்மா ரொம்ப நெருங்கிய வந்துகள். 4-5 பேர் இவ்வளவுதான் இருக்கணும் பிரம்மோ சமயத்தை. ஊரெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம் பண்ண பிராது. இன்னைக்கு எல்லாம் தன் பண திமிரை காட்டி தொலைகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உண்மையை சொல்றேன், அதுக்கப்புறம் உண்மை கசக்கும். யஜ்யோபகி தாரணம் பிரம்மபதவிஷம்ன்றது நெருங்கிய பந்துக்கள். இன்னைக்கு இன்னும் ஒரு 10 பேர் இருக்கலாம். அதாவது அம்மா அப்பா தாய் மாமன் தாத்தா பாட்டி இவ்வளவுதான். இந்த 1 விட்ட சொந்தம், 2 விட்ட சொந்தம், 3 விட்ட சொந்தம் தான் கூடுதல். யாருமே கூட ரொம்ப நெருங்கி இந்த குழந்தைக்கு பிரம்ம உபதேசம் பண்ணாத உட்காந்து வீடியோ எல்லாம் எடுக்கவே கூடாது. இன்னைக்கு அதெல்லாம் ஒரு விளையாட்டா பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன பிரம்ம உபதேசம் கொண்டு டிவி வீடியோ பார்த்து எல்லாரும் கையை கொடுத்துட்டு ஒரு பேருந்து கிடையாது. ரொம்ப விசேஷம். இந்த குழந்தைக்கு என்ன பிரம்ம உபதேசம் இருந்தா அது சாபம் கொடுக்கறது. ஆனா நிஜமாவே சொன்னோம்னா அத்தனை பேரும் அந்த குழந்தைக்கு நன்றி கடன் பட்டிருக்கும். ஏன்னு கேட்டா அது அவசரப்பட்டு இப்பொழுதே பரிசுத்து போகட்டும்னு சொல்லியிருந்தா பாகவதம் 3 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கும். அது 7 நாள் ஒரு கணக்கு சொல்லிட்டு பார்த்தாலும் அதனால சப்தாகமா நமக்கு பாகவதம் நடக்குது. அதனால அந்த பரிசுத்துக்கோ சுகபிரம மகரிஷிக்கோ ஸ்ரீமன் நாராயணனுக்கோ வேதவியாசருக்கோ நன்றி கடன் பெறல. இந்த பிள்ளைக்குதான் நன்றி கடன் பட்டிருக்கும். ஏன்னா 7 நாள் சொல்லிட்டு அந்த குழந்தை மட்டும் ஒரு 7 வருஷம் சொல்லிட்டு சந்தோஷம். 7 வருஷம் பாகவதம் சொல்லிருக்கலாம். சப்தாகமா சொல்லாம அழகா ஜோர 70 வருஷம் சொல்லிருக்கலாம். அதனால அத்தனை பேருமே அந்த குழந்தைக்குதான் நன்றிக்கணும். அவன் என்னமோ சாதாரண கோபத்துல வேகமாக சாபம் வரும். ஒரு 7 நாள் எனக்கு சொன்னது ஹரி கிருபை, ஹரி சங்கல்பம். இந்த குழந்தை 7 நாள் ஆழத்துக்குள்ள தட்சகன் கடிப்பான் சொல்லிடுது. பண்ணிட்டு ஓடி வந்து ஓடு அழுது. அப்பதான் சனிக கண்ணை முடிச்சு பாக்குறார். என்னடான்னு பார்த்தா கழுத சத்து வாங்க எடுத்து இப்படி போட்டா. இந்த பிள்ளை அழுதா விஷயம் விஷயத்தெல்லாம் சொன்னான். திவ்ய திருஷ்டியில பார்த்தா பரிசுத்த மகாராஜன் தான் வந்தான்னு தெரிஞ்சது. அவரா அவன் ஸ்வயம் விஷ்ணு ரூபந்தா. அவனுக்கு போய் சாபம் கொடுத்துருன்னு வருத்த வச்சார். அப்புறம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு பகவானே சங்கல்பம் பண்ணிட்டான். ஏன்னு கேட்டா பரிசுத்த மகாராஜன் ஒரு ராஜனுக்குரிய தர்மம் எல்லாம் ஒழுங்கா பண்ணி முடிச்சாரு. ஆனா அவன் ஆத்மாவுக்கு வேண்டியது சம்பாதிக்கிறது. அதாவது பிறந்தவே கிருஷ்ணனை பார்த்திருக்கான். கிருஷ்ண கதைகளை தாத்தா பாட்டி இவெல்லாம் சொல்ல கேட்டிருக்கான். திரௌபதி பாட்டி, குந்தி பாட்டி, சுபத்ரா பாட்டி இத்தனை பேர் கேட்டிருக்கான். இருந்தாலும் ஆச்சாரியன் திருவாய் மொழியா சப்தாகம் கேட்கல, பாகவதம் கிருஷ்ணனியா கேட்கல. ஆச்சாரியன் திருவாய் மொழியா கேட்டாதான் அவருக்கு ஒரு மகாத்மியம். திவ்ய பிரபந்தியோட மகாத்மியம்னா நாதமணிகள் ஆச்சரியமா சுவாமி நம்மாள் ஆச்சாரியனா கொண்டு அத்தனையும் கேட்டார். அதனாலதான் திவ்ய பிரபந்தம் இத்தனை ருச்சிகரமா இருக்கு, அது விசேஷமா இருக்கு. அதனால அதோட திவ்ய பிரபந்தமே ஆச்சாரியன் பெருமையை பாடுற கண்ணின் சிறுத்தாம்பு சொல்லிதானே கிடைச்சது. அதனால தெரியவா சொல்லுவா 4000 திவ்ய பிரபந்தத்துல கண்ணினும் சிரித்தாம்பு இல்ல, கண்ணினும் சிரித்தாம்புலதான் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்க வசனம் சொல்றோம். ஏன்னா கண்ணினும் சிரித்தாம்பு 16000 பதர், அவசியமா 12000 பதர். சுவாமி நாதமுனிகள் ஆசிரியமா ஜபிக்கதான் ஆழ்வாசன நம்மாழ பிரத்யமாயி தான் பாடின முதற்கொண்டு 4000 திவ்ய பிரபந்தம் சாதிச்சார்னு குரு பரம்பரா பிரபாவத்திலே காண தலைக்கிறோம். அதனால ஆச்சாரிய திருவாய்மொழியா ஒரு சத்விஷயம் கேட்கறதுன்னா கோடி ஜென்ம சுகிருத்தம். அப்ப அந்த மாதிரி பகவான் சங்கல்பம்னு சொல்ல உடனே தன்னுடைய சிஷ்யன் ஒருத்தர் நினைக்கிறார். பரிசுத்திட்ட சொல்லினார், சொல்ல சொல்லிட்டார். இந்த மாதிரி சாபம் கொடுத்துனா 7 நாள்ல மரணம். ஒன்னாவது தடுத்துல சொல்லி இல்லாட்டி சத்காரியம் நம்ம சொல்லி சொல்லி இருக்கிட்டார். பரிசுத்த மகாராஜனுக்கும் அரண்மனைக்கு வந்த உடனே அடதா தப்பு பண்ணிட்டோமே, ஒரு பிராமணன் இப்படி அவமதிச்சுட்டோமே, பிராமண சாபம் வீண் போகாதுன்னு பயந்து நெடுங்கினான். அதுக்குள்ள சிஷ்யன் வந்தான், விஷயத்தை சொன்னான். பரிசுத்திட்டு பரம சந்தோஷம். அப்பா அட பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, அது பரம பாக்யம். அதாவது இந்த பூமியிலே நமக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்னா நரகவாசம் இல்லை, இல்லைன்னா நரகவாசம் பெரிய பாராட்ட கோடி தான் சுத்தனமே. உடனே பார்த்தா 7 நாள்ல மரணம் கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடுச்சு. 7 நாள் என்ன பண்ண யோசனை, நம்ம சப்ஜெக்ட் அடையணும், அதுக்கு என்ன வழின்னு பார்த்தான். எல்லாத்தையும் கொடுத்துட்டான். பிள்ளைக்கு தனமேதனை கூப்பிட்டான், ராசி பரிபாலனம் பண்ண சொன்னான், எல்லாத்தையும் வச்சான். கங்கைக்கரை வந்து உக்காந்துட்டான். வாயோபவேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கைகளை வந்து உக்காந்துட்டான். நிறைய ரிஷிகள் வந்துட்டான், வேதவியாசர் நாரத மகரிஷி நிறைய ரிஷிகள், விஸ்வாமித்ரர் எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரையும் பார்த்த உடனே பிரசித்தி பண்ண சந்தோஷம். பெரிய கூப்பிண்டா இத்தனை பேர் வந்திருக்காரு. எனக்கு இருக்கிறது ஏழே ஏழு நாள் வாழ்க்கை. ஏழு நாள் வாழ்க்கை ஒரு 158 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஏழு நாளை கனெக்ட் பண்ணிக்கணும். 158 மணி நேரம் தான் கையில இருக்கு. இதுல நான் ஹரி அடையும், அதுக்கு நான் என்ன பண்ணம் சொல்லுங்கோ அப்படின்னா, உடனே ஒருத்தர் சொன்னார் யாகம் பண்ணுனார், இன்னொருத்தர் தியானம் பண்ணுனார், இன்னொருத்தர் தவம் பண்ணுனார். இதுக்குள்ளேயே விவாதம் வேற வந்துருக்கு. இந்த சமயத்தை வித்வத் சபையெல்லாம் உண்டு. அங்க போனவங்க நமக்கு பயந்து போயிடும், அவ்வளவு சண்டை போடுவார். வித்வத் சபையில அவாவா தவன் சொன்னதுதான் சரின்னு சொல்லியே தர்க்கம் பண்ணிட்டு பெரிய பாடு. அங்க வந்து பக்தியா இருக்க வித்வத் சபைனா வித்வத் தான் காட்டு, அவாக்கு சௌகரியம் தான் பிராதான். அந்த மாதிரி இத்தனை பேர் இப்படி சொல்ல சொல்ல படிச்சு பார்த்தேன். என்னடா சண்டை போட்டு முடிக்கிறது ஏழு நாள் அடிமலருக்கே பார்த்துட்டு இருந்தான். அவ பார்த்தா ஒரு பைத்தியம் வந்து தந்து, சத்திரமே இல்லாத ஒரு பைத்தியம். அது பாடி ஆடி இந்த பாடுக்கு பின்னாடியே குழந்தைகள் ஓய் 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 குதிச்சுண்டு அந்த பைத்தியத்தை அடிச்சுண்டு கல்விண்டு. உடனே அந்த பைத்தியம் சிரிச்சு குழந்தைகள் சிரிச்சு அதை பார்த்து நிறைய ஸ்திரீகள், இந்த பைத்தியம் யுவ புருஷனா வேற இருக்கு, அவருடைய அழகில மயங்கி நிறைய ஸ்திரீகள் வேற அந்த பைத்தியத்தோட வந்துட்டாங்க. அவளுக்கு அந்த பைத்தியம் வந்தது கூடவே இந்த குழந்தைகள் ஸ்திரீகள் அது பின்னாடியே சிங்கல் கழிந்து வர பரிசுத்த மகாராஜர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டு இத்தனை பேரும் பேசிட்டு இருக்க, இந்த பைத்தியம் வந்ததோ இல்லையோ அத்தனை பேர் கையை கூப்பிட்டு எழுந்து நின்றார். வேற யாரும் இந்த சுக பிரம்மம்னு ஒரு கிருஷ்ண பைத்தியம் வந்தது. சுக பிரம்மம்ன்ற கிருஷ்ண பைத்தியம் நிஜமாவே குலசேகரம் சொல்ற மாதிரி, பேயரே எனக்கு யாவரும் யானும் போர் தேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்காயும் கழக்கின்றேன் தேயனாய் ஒழிந்தேன் எந்தினானுக்கே. பக்தியில் இருக்கிறவளை பார்த்தா சம்சாரிகளுக்கு பைத்தியமா தெரியும், சம்சாரிகளை பார்த்தா பக்தாளுக்கு பைத்தியமா தெரியும். ஆக மொத்தத்தை எல்லாம் பைத்தியம் தான். இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போனோம்னா ஒரு பைத்தியம் பைத்தியம் பார்த்து நீதான் பைத்தியம் அப்படின்னு அது சொல்லணும். நான் இந்த நீதான் பைத்தியம் கடைசியில் பார்த்தா ரெண்டு பேரும் பைத்தியம் அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒன்னு பக்தி பைத்தியம், இன்னொன்னு லௌகீக பைத்தியம். ஆக மொத்தம் எல்லாம் பைத்தியார கூட்டம் ரொம்ப அழகான பார்த்துருங்க. தேயரே எனக்கு யாவரும் யானும் போர் தேயனே எவர்க்கும் விதி பேசியன் ஆயமே அரங்கா என் தழைக்கின்றேன் தேயனாய் ஒழிந்தேன் எந்திரானுக்கே. நான் பைத்தியமாக தான் அலைவன், நீங்க என்ன சொல்லி போவோம்னு சொல்லிட்டேன் குலசேகரன். அந்த மாதிரி இந்த பைத்தியம் சுகபிரம்மம் கிருஷ்ண பைத்தியம் வந்தது. இவரை பார்த்து எல்லாரும் எழுந்து கைய கூப்பிய உடனே அவர் கூட வந்த ஸ்திரீகளை சொன்னேன், அதடா இது ஒரு பைத்தியம்னு பார்த்தோம், இந்த பைத்தியத்தை இத்தனை பைத்தியங்கள் சேவிக்கிறது. இந்த கூட நமக்காக நல்லா பயந்து வச்சான். அழகா சுகபிரம் வந்தார். சுகபிரம் வந்தவன வேதவியாசர் நார்வனே அத்தனை பேர் எழுந்தாச்சா. அழகா வந்தார், ஒரு சிம்ஹாசனம் போட்டு வச்சு அதுல வந்தா ஜோர அர்த்த பத்மாசனம் போட்டு உக்காந்தார். சுகபிரம்ம மகரி ஸ்ரீதரியர்னு ஒரு மகாத்மா, அவர் யாஜ்யானத்தை சொல்ற கிருஷ்ணன் அவசர அவசரமா வைகுந்தம் போனா அப்படின்னு கேட்டா சுகபிரம்மம்னு ஒரு வேஷம் போட்டு பரிசுத்த மகாராஜனுக்கு பாகவதம் சொல்றதுக்காக வந்தான் அப்படின்னு. கிருஷ்ணனே சுகபிரம்ம வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே ஆச்சாரிய ஹரி சாட்சாச்சரூபி நம்சய. ஆச்சாரியன் ஏழே நடமாடும் பராபுருஷன் சந்தேகம் வேண்டா. அந்த சுகபிரம்ம ரிஷி உக்காந்தார். பரிசுத்த மகாராஜன் கண்கள்ல ஆனந்த வாச கைய கூப்பிண்டா, என் ஜென்மா சாபல்யம் ஆயிடுச்சு, எனக்கு ஹரி கிடைக்க போறேன் கன்சாமா தெரிஞ்சுடாது. என்ன நீங்க வந்துட்டே, நீங்க வந்துட்டே இருக்கிறது ஏழு நாள் வாழ்க்கை, சத்தியத்தை அடையணும்னு ஆசையா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. மனுஷாளுக்கு மரணமே தர்மம், மந்த புத்தி ஆயுஷ புத்தம் எல்லாம் கேவலமா இருக்கு. எதை கேட்கணும், எதை ஜபிக்கணும், யார ஸ்மரிக்கணும், மனுஷாளுக்கு எதை சொல்லணும் சொல்லுங்க. மனுஷ மரணமே தர்மமா இருக்க மனுஷன் எதை கேட்கணும், எதை ஸ்தோத்திரம் பண்ணணும், யார ஸ்மரிக்கணும், உங்களை கேள்வி கேட்கணும். பரிசுத்த மகாராஜ் எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கைய கூப்பிடுங்க. இதுதான் பாகவதம் வந்த கதை. இந்த பாகவதம் ஆரம்பித்தேன், பாகவதம் மகாத்மியம் முடிஞ்சாச்சு, பாகவதம் முதல் கண்டம் முடிஞ்சிருக்கு. பரிசுத்த மகாராஜனுக்கு சுகபிரம்ம மகரிஷி ஏன் பாகவதம் சொன்னார்னு காரணம், பாகவதம் வந்த கதை இது. என்ன ஆச்சரியம்னா பரிசுத்த மகாராஜன் ராஜாதிராஜனா இருக்கும்போது சுகபிரம்மம் வரல, அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு பிராயோபதேசம் பண்ண உடனே குரு ஓடி வந்தான். நம்ம கிட்ட எதுவும் இல்லாத குரு வர, மத்தவாள் நம்ம கிட்ட இருந்தா தான் என்ன கிடைக்கும்னு வர. ஆச்சாரியம் ஆத்மாவுக்காக வர, மத்தவாள் சரீரத்துக்காக வர. அதனாலதான் காரியை கருணை யாமானுசா ஆச்சாரியம் அவ்வளவு சிரேஷ்டம். ஆச்சாரியம் திருவாய்மொழி தான் ஸ்ரீமத் பாகவதம். மகாத்மியம் சொன்னும் பாகவதம் அந்த கதை. நாரதர் வேதவியாசருக்கு சொன்னார், வேதவியாசர் சுகபிரம்மத்துக்கு சொன்னார், சுகபிரம்மம் பரிசுத்த மகாராஜனுக்கு சொன்னார், அதை தூத பௌராணிகர் சௌனகாதிகளுக்கு நைமிசாரண்யத்தில் சொன்னார். நாரதர் வேதவியாசருக்கு சரஸ்வதி நதிநீரத்தில் பாகவதம் சொன்னார். வேதவியாசர் சுகபிரம்மத்துக்கு அதே அநீரத்தில் சொல்லிச்சார். சுகபிரம்மம் பரிசுத்த மகாராஜனுக்கு கங்கை கரையில பாகவதம் சொன்னார். அதே பாகவதத்தை நைமிசாரண்யத்தில் தூத பௌராணிகர் சௌனகாதிநீரத்துக்கு சொன்னார். அதே பாகவத நம்ம மல்லூஷத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இது பகவான் நடத்தி கொடுக்கிறான். மீதி விஷயம் சாயங்காலம்.
ராதே கிருஷ்ணா ராதே.
ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்துமாதா கீ. ஜெய் ஸ்ரீ காவேரி மாதா கீ. ஜெய் ஸ்ரீ அப்ரமேய ஸ்வாமி கீ. ஜெய் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண ஸ்வாமி கீ. ஜெய் ஸ்ரீ புரந்தரதாத்மராஜ் கீ. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஸ்கார.